This sermon, Birth Pains, was delivered on Sunday afternoon, January 24, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Convention at Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 ஜனவரி 24 ஞாயிறு பிற்பகலில் அமெரிக்கா அரிசோனா ஃபீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் சர்வதேச ஐக்கிய கூட்டத்தில் பர்த் பெயின்ஸ், பிரசவ வேதனைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
Dear God, we are very thankful today for the great outpouring of your presence in our midst already. We're expecting this exceedingly abundantly this afternoon.
அன்புள்ள தேவனே, எங்கள் மத்தியில் ஏற்கனவே அளவுக்கு அதிகமாகவும் அபரிமிதமாகவும் பொழிந்த உம்முடைய மகத்தான பிரசன்னத்திற்காக நாங்கள் இன்றைக்கு உமக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த பிற்பகலிலும் இது அளவு கடந்ததாயும் அபரிமிதமாகவும் இருக்கும்படிக்கே நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
We thank you for this marvelous song from this fine Christian woman that's just sang this hymn and your spirit that came down in the interpretation thereof. Lord, let it be so. We pray.
சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கிறிஸ்தவ பெண்மணி பாடின இந்த மகத்தான ஞான பாடலுக்காகவும் உம்முடைய ஆவியானது கீழே இறங்கி வந்து எங்களுக்கு கொடுத்த வியாக்கியானத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அது அவ்விதமே ஆகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
God, I pray that you'll bless each and every one of us and may our hearts be filled with joy when we see this take place.
தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இத்தகைய காரியமானது நடைபெறுவதை நாங்கள் காணும் பொழுது எங்களுடைய இதயங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவதாக.
Dear God, we pray this afternoon if there be some here that's unprepared to meet you. May this be the hour that they'll make that final decision and will come into thee through the new birth. Grant it.
அன்புள்ள தேவனே, இந்த பிற்பகல் வேளையில் உம்மை சந்திக்க ஆயத்தமற்றவர்களாக இங்கு யாராயிலும் இருப்பார்களாயின் புதிய பிறப்பின் மூலமாக உம்மண்டை அவர்கள் வருவதற்கு அவர்கள் எடுக்கும் முடிவான தீர்மானத்தின் வேளையாய் இது இருப்பதாக என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அருளும்.
Bless all of us, Lord, who's been a long time in the road. We pray that you'll teach us new things by thy word. Give us better understanding by thy spirit, Lord.
கர்த்தாவே, அதிக நாட்களாக இந்த பிரயாண பாதையிலே காணப்படும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினால் புதிய காரியங்களை எங்களுக்கு போதியும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே நல்ல மேலான புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும்.
May he come and interpret the word. The only interpreter we have is the Spirit. We pray that he'll grant that to us today. We ask this in Jesus' name. Amen.
அவர் வந்து வார்த்தையை வியாக்கியானிப்பாராக. எங்களுக்கு இருக்கிற ஒரே வியாக்கியானி ஆவியானவராயிருக்கிறார். இன்றைக்கு அவரே அதை எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். What a time. I don't know any better place to be lest it be in heaven. Or we're just feeling the anointing of that now. He's setting together in heavenly places in Christ Jesus. Gathered in heavenly places.
அது போதுமானதாக இருக்கிறது. என்னே ஒரு நேரம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் ஒன்று கூடி உன்னதங்களில் உட்கார்ந்திருப்பதும் இப்பொழுது அவருடைய அபிஷேகத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறபடியால் இது பரலோகத்திற்கு போனதாயிருக்கிறது. எனவே இதை பார்க்கலும் மேலான இடம் வேறு இது என்பது எனக்கு தெரியாது.
God bless Sister Florence. And she's going through a time of sorrow and shadows. Her father just taken. And I pray God bless that child.
சகோதரி பிளாரன்ஸ் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. துக்கமானதும் இருள் சூழ்ந்ததுமான ஒரு காலத்தினூடாகவே அவள் சென்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய தகப்பனாரோ சிறிது நாட்களுக்கு முன்புதான் இறந்து போய் எடுக்கப்பட்டார். தேவனே, அந்த பிள்ளையை ஆசீர்வதியும் என்றே நான் ஜெபிக்கிறேன்.
And Brother Demas, load on both shoulders, the weight of all these conventions and things, he needs our prayers too. God bless Brother Shakarin.
சகோதரன் டீமாஸ் அவர்களோ இக்கூட்டங்களின் எல்லா பொறுப்புகளையும் தமது இரண்டு தோள்களின் மேலும் சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜபங்களும் கூட அவருக்கு தேவைப்படுகிறது. சகோதரன் சகரியானை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
Brother Carl Williams, I'm certainly happy to be here in this convention with you and with all these fine brethren, and I had the privilege of meeting some.
சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் அவர்களே, உங்களோடும் இந்த அருமையான எல்லா சகோதரர்களோடும் இக்கூட்டத்தில் நான் இருப்பதற்காக நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சிலரை சந்திக்கும் சாத்தியம் உண்டாயிருந்தது.
Now this is my finishing part of the service as far as I know, so well, I expect now to be able to shake hands with some of these fine men and get to meet them, or I expect to spend eternity with them in a better land.
நான் அறிந்த மட்டில் இப்பொழுது இது இக்கூட்டத்தினுடைய கடைசி பாகமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான மனிதர்கள் சிலரோடு நான் கரத்தை குலுக்கவும் அவர்களை சந்திக்கவும் இப்பொழுது எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு மேலான தேசத்தில் அவர்களோடு நித்தியத்தை செலவழிக்க எதிர்பார்க்கிறேன்.
Just a little thing, I hope that I will not be misunderstood, not a coincidence, I do not think, or I think it was providential. That yesterday I was given a present by a friend here, from a friend of mine, Danny Henry.
ஒரு சிறு காரியம் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட மாட்டேன் என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் டேனி ஹென்றி என்னும் என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தார். அந்த வெகுமதி ஒரு தெய்வ செயலாக இருந்தது என்றே நான் கருதுகிறேன். அது எதேச்சியான ஒன்று என்று நான் கருதவில்லை.
He was a boy one day in the Christian businessman's convention in California. I was having a meeting. I was speaking very hard against the condition of the time.
ஒரு சமயம் நான் கலிபோர்னியாவில் உள்ள கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுடைய கூட்டம் ஒன்று எனக்கு இருந்தது. அந்த கூட்டத்திலோ இக்காலத்தின் நிலைமையை குறித்து மிகவும் கடுமையாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
I hope that everybody understands that I have evil in my heart. It's not that. You surely understand. I don't mean that way. But I have to just say what comes to me to say. And then after that, this little fella, a Baptist brother, and I think he's some relative to a movie star.
எல்லோரும் அதை புரிந்து கொள்ளுகின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் இருதயத்திலோ எந்த விதமான பொல்லாங்கும் நான் கொண்டிருக்கவில்லை. அது அவ்வாறாக இல்லை, இல்லவே இல்லை. அந்த விதமாக நான் கூற முயற்சிக்கவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நான் கூற வேண்டும் என்று என்னிடம் என்ன வருகின்றதோ அதை நான் குறித்தான் ஆக வேண்டும். அந்த வெகுமதியை தந்த என் நண்பர் ஒரு பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவராயிருந்தார். அவர் ஒரு திரைப்பட நடிகருடைய உறவினர் என்று நான் நினைக்கிறேன்.
And he came down to put his arm around me to say, "The Lord bless you, Brother Branham. I just want to offer a word of prayer." And he started speaking in French. The boy doesn't know one word of French.
அவர் இன்று அந்த மேடையின் மேல் வந்து தன்னுடைய கரங்களால் என்னை தழுவிக்கொண்டு, சகோதரன் பிரணாமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நான் ஒரு சில வார்த்தைகளால் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று கூறி அவர் பிரெஞ்சு பாஷையில் பேச தொடங்கிவிட்டார். ஆனால் அந்த வாலிபனோ பிரெஞ்சு பாஷையில் ஒரு வார்த்தையை கூட அறியாதவராக இருந்தார்.
And someone raised up a kind of a big woman from, I believe she's from Louisiana. She said, "That's French."
அச்சமயத்தில் யாரோ ஒருவர் பெரிய உருவம் கொண்ட ஒரு பெண்மணி எழுமி நின்று, லூசியானாவை சேர்ந்த ஒரு பெண்மணி என்று நான் நம்புகிறேன், அவள் அது பிரெஞ்சு மொழி என்று கூறினாள். அதே சமயத்தில் தொலைவில் அமர்ந்திருந்த ஒரு மனிதனும் அன்று நின்று கொண்டு அது பிரெஞ்சு மொழிதான் என்று கூறினார். அந்த இருவருமே அங்கு பேசப்பட்ட பிரெஞ்சு மொழியின் பொருளை எழுதி கொண்டு வந்தார்கள். அந்த மூலப்பிரதியை இங்கு நான்
வைத்துள்ளேன். And he was a UN interpreter of French. Just exactly French.
இது விதமாய் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு வாலிப மனிதன் அங்கு நடந்து வந்து மற்ற இருவருடைய பிரதிகளையும் பார்க்க விருப்பம் கொண்டார். இந்த மனிதன் ஐக்கிய நாடுகளின் சபையில் பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்ப்பாளராக நியமிக்கப்பட்டவராயிருந்தார். சரியாக அது பிரெஞ்சு மொழியே என்றார்.
And I would like to read this note. This is the original note of one of them. And it was from this man that it interpreted. I may not be able to call his name just right. Leduc, Victor Leduc. He's a full-blooded Frenchman. Now, Here's the message.
நான் அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்க விருப்பமாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவருடைய மூலப்பிரதி என்று நான் இப்பொழுது படிக்கப் போகின்றேன். இதை மொழிபெயர்த்த அந்த மனிதனுடைய பெயரை என்னால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை. அந்த பெயர் இவ்விதமாய் உள்ளது. லீ டியூக்ஸ் விக்டர். லீ டியூக்ஸ். இவர் ஒரு சரியான பிரெஞ்சுக்காரராயிருந்தார். இப்பொழுது இதோ அந்த செய்தி.
Because thou hast chosen the narrow path, the harder way, thou hast walked of your own choosing. Thou hast picked the correct and precise decision, and it is my way.
ஏனென்றால் இடுக்கமான பாதையும் கடினமான பாதையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படி நீ அதில் நடந்திருக்கிறாய். சரியானதும் துல்லியமானதுமான தீர்மானத்தை நீ தெரிந்து கொண்டாய். அது என்னுடைய வழியாயிருக்கிறது.
Because of this momentous decision, a huge portion of heaven awaits thee. What a glorious decision thou hast made.
இந்த பெருஞ்சிறப்பு வாய்ந்த உன் தீர்மானத்தின் காரணமாக பரலோகத்திலோ பெரும் பகுதி உனக்காக காத்திருக்கிறது. என்னே ஒரு மகிமையான தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய்.
This in itself is that which will give and make come to pass their tremendous victory and love divine.
இத்தீர்மானமே தெய்வீக அன்பின் மகத்தான வெற்றியை தந்து அதை நிறைவேற்றப் போகிறதா இருக்கிறது என்று பறைசாற்றுகிறது.
When I got that, you know, when I first heard people speak in tongues, I wouldn't criticize nothing, see, because I've seen it genuine, but I always wondered.
ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதை நான் முதன் முதலாக கேட்டபொழுது நான் அதை விமர்சனம் செய்யவில்லை. பாருங்கள், ஏனென்றால் நான் அசலானதை கேட்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே அதை குறித்து வியப்படைந்துள்ளேன்.
But when that happened, and knowing what the commission was behind it, I knew it came from God.
ஆனால் அது சம்பவித்த போது அதன் பின்னே என்ன ஒரு கட்டளையா இருந்தது என்பதை அறிந்து அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதையும் தெரிந்து கொண்டேன்.
Then his brother sitting here, a real well-known attorney, gave me a present from Danny.
இதோ அவருடைய சகோதரன் இங்கே அமர்ந்திருக்கிறார். இவர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர். டேனியிடமிருந்து வந்த ஒரு வெகுமதியை எனக்கு அளித்தவர்.
Danny's just left the Holy Land and he was laying on the tomb, in the tomb rather, where Jesus had been laying after his death.
சகோதரன் டேனி அவர்களோ பரிசுத்த தேசத்திற்கு சென்றிருந்தாராம். அங்கே இயேசு தம் மரணத்திற்கு பிறகு கிடத்தப்பட்ட கல்லறையில் டேனி படுத்துக் கொண்டிருந்தாராம்.
And when he did, he said he got to thinking of me. And the Spirit of the Lord came up on him and he went out on Mount Calvary where the crucifixion taking place. He got a piece of rock.
அவர் அவ்வாறு படுத்திருந்த போது என்னை நினைவு கூர்ந்தாராம். அப்பொழுது அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் அவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த இடமான கல்வாரி மலைக்கு சென்று அங்கிருந்த ஒரு சிறு கல்லை உடைத்து எடுத்து வந்தாராம்.
And he came back and made me a pair of cufflinks out of it. And I really cherished them.
அக்கல்லை இரண்டு மணிக்கட்டு சட்ட இணைப்பு பொத்தான்களாக செய்து விட்டாராம். நான் அவைகளை உண்மையாகவே நெஞ்சார பாராட்டி நேசிக்கிறேன்.
And now this, of course, Danny doesn't know this, but this morning while out in prayer, I just looked down at those cufflinks, and each one of them, if you'll notice, is blood-stained and also has a straight line right through each one.
இப்பொழுது இது உண்மையாகவே டேனி இதை அறியவில்லை. ஆனால் இன்று காலை நான் ஜபத்தில் இருக்கும்போது தற்செயலாக அந்த இரண்டு பொத்தான்களையும் பார்க்க நேரிட்டது. நீங்கள் அவைகளை கவனிப்பீர்களேயானால் அவை ஒவ்வொன்றிலும் ரத்தம் தோய்ந்ததான ஒரு நேர்கோட்டை காணலாம்.
And here in the message that he gave from God of the straight and narrow way, how it just fit in just exactly.
தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியிலும் இடுக்கமான பாதை குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த பொத்தான்களில் காணப்படும் கோடுகளுக்கு எவ்வளவு சரியாக பொருத்தமாயிருக்கிறது.
I thought that was kindly maybe providential. I'm certainly thank Danny, you tell him brother that how I appreciate that.
இந்த வெகுமதியை நான் ஒரு விதமான ஒரு தெய்வ செயலானது என்றே கருதி நிச்சயமாகவே நான் டேனி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். சகோதரனே, நான் இந்த வெகுமதியை வெகுவாக மெச்சுகிறேன் என்பதை நீங்கள் டேனிக்கு சொல்லிவிடுங்கள்.
And another strange thing, I asked my wife the morning, I put on a shirt, had to have a cuff link in it, and she said, I forgot to bring your cuff links. So the Lord had some provided for me.
இதில் மற்றொரு விரோதமான காரியம் என்னவென்றால், அன்று காலை நான் அணிந்து வந்த சட்டைகளில் பொத்தான்கள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. என் மனைவியோ என்னை நோக்கி, உங்கள் முன்னங்கை சட்ட இணைப்பு பொத்தான்களை நான் கொண்டு வர மறந்துவிட்டேன் என்று கூறினாள். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அவைகள் இரண்டையும் அருளியிருந்தார். ஓ, இது ஒரு மகிமையான ஜீவியம் இல்லையா சகோதரர்களே? இந்த சுவிசேஷம் எளிமையானதா இருந்தாலும் அதில் நடப்பதென்பது ஒரு மகத்தான காரியம் என்றே நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு நிகர் வேறொன்றுமே இல்லை என்று நான் அறிந்துள்ளேன்.
I had a chance to come into it, see, to, by the grace of God.
தேவனுடைய கிருபையினால் இந்த எளிமையாக்கப்பட்ட சுவிசேஷத்தில் நான் பங்கு பெற சாக்கியம் பெற்றேன்.
Now, this afternoon, I don't want to take much time because I know you're going to churches tonight.
இப்பொழுது இந்த மதிய நேரத்தில் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்றிரவு நீங்கள் சபைக்கு செல்வீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I think all you visitors here should look around on the platform, see these ministers and their... All, they'll be glad to have you in their service tonight. They'll do you good. No doubt you went to some Sunday school this morning in the city.
இங்கு விஜயம் செய்து வந்துள்ள நீங்கள் இங்கு மேடையை சுற்றி அமர்ந்திருக்கும் ஊழியக்காரர்களின் இரவு நேர ஆராதனையில் பங்கு பெறுவீர்களானால் உங்களை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நலமானதை உங்களுக்கு செய்வார்கள். இன்று காலை நகரத்தில் உள்ள சில ஞாயிறு போதனை பள்ளிக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை.
While we're having these conventions and being the full gospel businessman, I think we ought to give all of our support that we can to our churches because that's where our businessman goes. And it's a house of God. And I hope you will visit some church tonight.
நாம் இத்தகைய கூட்டங்களை, இது வர்த்தகர்களுக்கான முழு சுவிசேஷ கூட்டங்களாக இருக்கிறது. இங்கு நடத்திக் கொண்டிருக்கையில் உங்களுடைய முழு ஆதரவையும் நம்முடைய சபைகளுக்கு தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அங்குதான் நம்முடைய வர்த்தகர்கள் செல்கிறார்கள். இப்பொழுது இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. நீங்கள் இன்றிரவு சில சபைகளுக்கு விஜயம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Tomorrow night is the closing of the convention, I believe, and I guess they've announced this speaker, which I aim to be here, the Lord willing, to hear his message. God bless each and every one of you.
நாளை இரவு இக்கூட்டத்தின் நிறைவாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். நாளை இரவு பேசப்போகிறவர் யார் என்பதையும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்றே நான் யூகிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு இருக்கிறபடியால் அவருடைய செய்தியை கேட்பேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
Now, don't claim to be a preacher. I haven't got enough education to call myself a preacher.
நான் என்னை ஒரு பிரசங்கி என்று உரிமை பாராட்டுகிறதில்லை. ஏனெனில் அத்தகைய நிலைமைக்கு போதுமான கல்வியறிவு என்னிடத்தில் கிடையாது.
A preacher, when you say that, they expect you to have a couple of degrees in college, and I don't have anything but this little slingshot, see. I'll try to come after the sick sheep if I can, to bring them back to the father's pasture.
பிரசங்கியார் என்று நீங்கள் கூறும்போது அவர்கள் நீங்கள் ஒரு சில பட்டங்களையாவது கல்லூரியில் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சிறிய கவனும் கல்லும் தவிர வேறொன்றும் என்னிடத்தில் கிடையாது. பார்த்தீர்களா, நான் வியாதியுள்ள ஆட்டை பின்தொடர்ந்து என்னால் முடிந்த அளவு அவைகளை பிதாவின் மேய்ச்சலுக்கு திரும்பி கொண்டு வரவே நான் முயற்சிக்கிறேன்.
If I make mistakes, forgive me. I'm not a theologian. I don't criticize theologians. Theology is all right. It's what we need.
நான் தவறுகள் செய்வேன் என்றால் என்னை மன்னியுங்கள். நான் ஒரு வேதசாஸ்திரி அல்ல. வேத சாஸ்திரத்தை நான் விமர்சிப்பதில்லை. வேத சாஸ்திரம் சரியா இருக்கலாம், அவைகள் நமக்கு
தேவைதான்.
ஆனால் அவைகளில் உள்ள நிலைமைகளில் நாம் சிக்கிக் கொள்வதையே நான் சில சமயங்களில் குற்றம் பிடிக்கிறேன். அது குறிப்பிட்ட எந்த தனிப்பட்ட நபரையும் பொருட்படுத்தி குற்றப்படுத்தும் பொருள் கொண்டதல்ல. அது செய்தியாய் உள்ளது.
You know how you feel, like your own children, see?
அத்தகைய செய்தியை நான் கொடுக்காமல் இருக்க விரும்புகிறேன். அது என்னை வெகுவாய் கிழித்தெறிந்து விடுகிறது. ஏனெனில் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகிறதா?
You hate to have to give a child a scolding, bawling out or something. Oh, I'm a parent too, and I know what it means. And I trust that you forgive me.
ஒரு பிள்ளையை நீங்கள் திட்டவோ கடிந்து கொள்ளவோ அல்லது அதை போன்ற வேறொன்றை செய்வதற்கு கூட நீங்கள் வெறுக்கிறீர்கள் அல்லவா? எனவே நானும் கூட ஒரு தகப்பன்தான். அது எதை பொருட்படுத்தி காட்டுகிறது என்பதை நான் அறிவேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்றே நான் நம்புகிறேன்.
Now what you do like this. When you're studying this afternoon, go to ask you a favor. Just got a little short few notes here.
நீங்கள் விதமாக செய்ய நான் விரும்புகிறேன். இந்த மதிய வேளையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கையில் நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்கப் போகிறேன். இங்கே ஒரு சிறிய சுருக்கமான சிறு குறிப்புகளை வைத்திருக்கிறேன்.
I told you I have to make write the scriptures out. It used to be I could almost quote the Bible by heart. But not now. Went through too many hard battles. Got too old for that.
நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியபடி நான் இப்பொழுதெல்லாம் வசனங்களை குறித்து வைத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் வாலிபராக இருந்தபோதோ கிட்டத்தட்ட இந்த வேதாகமம் முழுவதையும் கூட என்னால் மனப்பாடம் செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுது அல்ல. அநேக கடினமான யுத்தங்களினூடாக சென்றபடியால் இப்பொழுது மிகவும் வயதானவனாக
காணப்படுகிறவனாகிவிட்டேன்.
ஆனால் இந்த மதிய நேரத்தில் உங்கள் இருதயங்களை திறந்து நான் எதை தோண்டி எடுக்கப் போகிறேன் என்பதை குறித்து புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Then I think it'll be better, especially the pastors of the city and different places. I trust that you'll listen real close.
ஆகையால் அது மேலானதா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விசேஷமாக இந்த பட்டணத்தில் உள்ள பல்வேறு போதவர்களாகிய நீங்கள் இதை கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றே நான் நம்புகிறேன்.
And now you do that, do by that the way I do when I eat my favorite pie, cherry. Some of my favorite meat, chicken.
நான் எனக்கு பிரியமான பழத்தை சாப்பிடும் போது நான் செய்கிற விதமாகவே நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்கள். எனக்கு பிரியமான இறைச்சியை கோழி இறைச்சியை
சாப்பிடுகிறேன்.
ஆனால் நான் ஒரு அருமையான பழத்தை சாப்பிடும் போது நான் ஒரு கொட்டையை கடித்து விட்டால் நான் அந்த பழம் சாப்பிடுவதை நிறுத்திவிட மாட்டேன். அப்பொழுது நான் அந்த கொட்டையை தூக்கி எரிந்துவிட்டு தொடர்ந்து பழத்தையே சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன். புரிகிறதா? அதே விதமாக நான் கோழி இறைச்சியின் எலும்பினை கடிக்கும் போது நான் கோழி இறைச்சியை தூரமாய் எறிவதில்லை, நான் எலும்பையே தூரமாய்
வீசுகிறேன். ஆகையால்
உங்கள் கருத்துக்கு ஒவ்வாத காரியம் ஏதாகிலும் நான் எந்த நேரத்திலாவது கூறுவேன் என்றால் அந்த பகுதி தூர எரிந்து விடுங்கள். ஆனால் உண்மையாகவே கவனித்திருந்து அது எலும்புதானா என்று இப்பொழுது நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Then may I also say, if it's a seed, remember, it brings forth a new life.
Yes, amen.
So look real hard, and may the Lord bless.
புரிகின்றதா? அதன் பின்னர் இன்னும் கூட ஒரு காரியத்தை நான் கூறுகிறேன். அது ஒரு விதையாயிருப்பின் அது புதியதொரு ஜீவனை கொண்டு வரும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆகவே முழு முயற்சியுடன் கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Brother Carl Williams said something the other night about turning loose the praying for the sick, which would be very fine. I know that would be fine. But we're not fixed here for that to bring a prayer line.
சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் அவர்களோ அன்று ஒரு நாள் இரவு வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பது அது மிகவும் அருமையாக இருக்கும் என்ற ஒரு காரியத்தை கூறினார். அது மிகவும் நல்ல காரியம் என்று நான் அறிவேன். ஆனால் அதை நாம் இப்பொழுது செய்ய ஒரு ஜெப வரிசையை அமைக்க தீர்மானிக்கவில்லை.
இத்தகைய கூட்டங்களில்
சகோதரன் ஓரல் மற்றும் சில சகோதரர்கள் ஜெப வரிசை எப்பொழுதாயிலும் ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்பதை குறித்து நான் அறியேன். எனக்கு தெரியாது. நான் அதை இரண்டு அல்லது மூன்று முறைகள் முயற்சித்திருக்கிறேன். ஆனால் வழக்கமாகவே இதை போன்றதொரு பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தால் நீங்கள் ஜெப அட்டைகளை கொடுக்கலாம். பாருங்கள், அதனை ஒழுங்கான முறையில் செய்யலாம். காரணம், உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது.
It's not an arena, it's the house of God. See, it's dedicated for that. And they press and push and you have cards, you line them up orderly.
இது ஒரு அரங்கம் அல்ல, இது ஒரு தேவருடைய வீடு. புரிகிறதா? அதற்காகவே இது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நெருக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அட்டைகளை கொடுத்து அவைகளை ஒழுங்காக வரிசைப்படுத்துங்கள்.
So Billy asked me, said, shall I go over and give out cards? People asked me for prayer cards. I said, no, Billy. Let's just leave the Holy Spirit do what he wants to do.
ஆனால் பில்லியோ என்னிடத்தில் வந்து ஜனங்கள் ஜபட்டைகளை இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் அங்கு சென்று அவைகளை கொடுத்து விடட்டுமா என்று கேட்டான். அதற்கு நானோ, வேண்டாம் பில்லி, பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறதை செய்ய அப்படியே நாம் விட்டுவிடுவோம் என்றேன். பார்த்தீர்களா? அதாவது பாருங்கள், அவரே விசுவாசத்தை ஊன்ற கட்டுவாராக, அப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சுகமாக்கப்படுவீர்கள் என்று கூறினேன். புரிகிறதா?
Divine healing is a minor in the gospel, and you can never major on a minor. Anyone knows that.
ஆனால் புரிகிறதா, தெய்வீக சுகமளித்தல் என்பது சுவிசேஷத்தில் ஒரு சிறிய பாகமே. சிறிய பாகத்தினால் நீங்கள் ஒருபோதும் பெரிய பாகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. எவருமே அதை அறிவர்.
But it's a bait that's used to get people to believe in the supernatural presence or God. The supernatural is present, and then by that, if they can recognize His presence, then they are healed. See, by faith believing Him.
இது வழக்கமாகவே இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய சமூகத்தை, இயற்கைக்கு மேம்பட்ட பிரசன்னமாய் இருக்கிறது என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க தெய்வீக சுகமடித்தலானது ஒரு சிறு தூண்டில் முள்ளாய் இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ள கூடுமானால் அவர்கள் சுகமாக்கப்படுகின்றனர். பாருங்கள், அதை விசுவாசிக்கும் விசுவாசத்தின் மூலம் சுகமாக்கப்படுகிறார்கள்.
Now, I want to read some out of God's Word, the New Testament. And then I want to take a text from this New Testament and this Scripture and speak this afternoon on a subject for just a little while.
நான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து சில தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நான் இந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாடப்பகுதியை எடுக்க விரும்புகிறேன். இந்த வேதவாக்கியத்தை எடுத்து இந்த பிற்பகலில் சற்று நேரம் ஒரு பொருளின் பேரில் பேச
விரும்புகிறேன்.
நான் உங்களை அதிக நேரம் இன்றிரவு ஆராதனைகளுக்காக காக்க வைக்கப் போவதில்லை, ஆனால் நினைவிருக்கட்டும், என்னை குறித்து நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு விருப்பமானால் ஆகவே உங்களுடைய கவனத்தை சற்று நேரம் இங்கு செலுத்தும்படி கேட்டுக்
கொள்கிறேன்.
இப்பொழுதோ நாம் இதை செய்யும் முன்பு நம்முடைய தலைகளை மீண்டுமாக நாம் தாழ்த்துவோமாக.
You know, we could sing too much. We could shout too much till we got hoarse. And we could sing at the wrong time or shout at the wrong time.
உங்களுக்கு தெரியுமா, நாம் அதிகமாகவே பாடலாம், நம்முடைய தொண்டைகள் கரகரத்து போகும் வரை நாம் கூச்சலிடலாம், தவறான நேரத்தில் நாம் பாடவோ அல்லது கூச்சலிடவோ கூடும்.
But here's one thing, we're never out of order when we're praying. I would that man pray everywhere, lifting up holy hands without doubt or.
ஆனால் இங்கே ஒரு காரியம் உண்டு, நாம் ஜெபம் செய்யும் பொழுது மட்டும் நம்முடைய ஒழுங்கிலிருந்து ஒருபோதும் தவற முடியாது. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தக்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Father, it is the greatest privilege that a mortal ever had was to close his eyes and open his heart and speak to you. And we know that you hear if we could just believe that you hear. For Jesus said, if you ask the Father anything in my name, it'll be granted. That was on conditions if we wouldn't doubt it.
பிதாவே, ஒரு மானிடன் தன்னுடைய கண்களை மூடி தன்னுடைய இருதயத்தை திறந்து உம்மிடம் பேசுவதென்பது எப்போதும் இருந்ததிலேயே மகத்தான சாக்கியமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் செவி கொடுக்கிறீர் என்று எங்களால் விசுவாசிக்க முடிந்தால் நலமாயிருக்குமே. ஏனெனில் இயேசுவானவர், நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் அதை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நலமாயிருக்கும். அது நிபந்தனைகளாயிருக்கிறது.
So Father, help us to believe this afternoon that our petitions will be granted and may there be not one shadow of doubt anywhere, but may it come to pass the things that we're asking.
ஆகையால் பிதாவே, இந்த பிற்பகலில், அதாவது எங்களுடைய விண்ணப்பங்கள் அருளப்படும்படி விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சந்தேகத்தின் நிழலுக்கு இடமில்லாமல் இருப்பதாக, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நிறைவேற்றப்படுவதாக.
And that is God, for your great name to be honored today by bringing into your kingdom ever lost and straying soul that be under the sound of our voice or at this tape would ever reach out into the heathen lands where around the world they go.
தேவனே, எங்களுடைய சத்தத்தின் கீழ் அல்லது இந்த ஒளிநாடா எங்கு செல்லுமோ? உலகத்தை சுற்றிலும் இவர்கள் செல்லும் அஞ்ஞான தேசங்களில் இழந்து போன வழி தப்பி அலைகிற ஒவ்வொரு ஆத்மாவும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுவதன் மூலம் இன்றைக்கு உம்முடைய மகத்தான நாமம் கனப்படுத்தப்படும்படியா இது இருப்பதாக.
I pray, Heavenly Father, that there will not be a feeble person in our midst today. When the service is finished, may the Lord God save every lost soul and heal every sick body and fill His children's heart with joy.
பரலோக பிதாவே, இன்று எங்கள் மத்தியில் ஒரு பலவீனனும் காணப்பட வேண்டாம் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முடியும் போது இழந்து போன ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படவும், அவருடைய பிள்ளைகளின் இருதயங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படவும், வியாதியுள்ள ஒவ்வொரு சரீரங்களும் சுகமாக்கப்படவும் வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன்.
That's why we have faith, Lord, to ask in Jesus' name to God our Father, because that He promised He would hear, and this is for His glory. Amen.
தேவனே, நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால், அதன் காரணமாகவே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இது அவருடைய மகிமைக்காக இருப்பதாக. ஆமேன்.
In Saint John's Gospel, the 17th chapter, and beginning with the 20th verse, I wish to read for a text. I think that is right.
பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் 20 வசனத்தில் இருந்து துவங்கி அதை நான் ஒரு வேத பாட பகுதிக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது சரியாக இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன்.
Neither pray I for these alone, but for them also which shall believe on me through their words. That
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும்
I believe I have got the wrong place. Excuse me just a moment. I'm looking for Jesus' prayer that, or not Jesus' prayer, rather, but it's for his, I might have got marked down here on my text something wrong.
நான் தவறான பாகத்தை எடுத்துவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது என்னை சற்று மன்னியுங்கள். நான் இயேசுவானவருடைய ஜபத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இல்லை, சரியாக கூறினால் இயேசுவானவருடைய ஜபம் அல்ல, ஆனால் அவருடைய நான் தவறான ஏதோ ஒன்றை என்னுடைய வேத பகுதியில் இங்கு குறித்து வைத்திருக்கிறேன்.
For Jesus prayed that, or was saying that, as a woman in travail for birth of her childbirth.
அங்கே இயேசுவானவர் ஜெபித்த அந்த இல்லை, ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய பிள்ளை பேருக்கான பிரசவ காலத்தில், பிறப்பு பிள்ளை பேற்றில் என்று கூறியிருந்த இடம்.
That Luke or John, Jack, which is that? 16th of John. I thought that was right. But it didn't sound very much like it. 16th of John.
சகோதரன் ஜாக் அவர்களே, அது லூக்காவிலா அல்லது யோவானிலா எதில் இருக்கிறது? அது யோவான் 16. அது சரியாய் இருந்தது என்று நான் நினைத்தேன், ஆனால் அது அதை போன்றதாய் சரியாய் தென்படவில்லையே. யோவான் 16 அதிகாரம்
21st verse. Sure. 21st verse. Sure. Here we are. John, Saint John 16 and 21.
21st வசனம், நிச்சயமாக 21st வசனம் இங்கே உள்ளது. யோவான், பரிசுத்த யோவான் 16:21.
That they may be... No, Brother Jack, that's still wrong.
No, John 16:21.
I got the 16th chapter of St. John, 21st verse, but it... Am I wrong?
அவர்கள் எல்லோரும் இல்லை. சகோதரன் ஜாக் அவர்களே, அது இன்னுமாய் தவறாயிருக்கிறது. அது 20:16:21. நான் 16:21 வசனம் நான் எடுத்திருக்கிறேன், ஆனால் நான் தவறாக
எடுத்திருக்கிறேனா?
இதில் ஒரு குழப்பம் உள்ளது. இந்த வேதத்தில் கலந்து விட்டிருக்கிறது. ஆமையா, அவர்கள் அதை தவறாக அச்சடித்து விட்டார்கள். ஆமையா.
You know what? That's exactly the truth. Here's a brand new Bible. I've just gotten it, and it's printed wrong.
Just draw a breath. There's a reason why it was done, and God will show you something to bring out of this. It's wonderful.
என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முற்றிலும் உண்மை. இங்கே இதுவோ ஒரு புத்தம் புதிய வேதமாகும். நான் இதை சற்று முன்புதான் பெற்றுக் கொண்டேன். இதில் தவறாக அச்சடிக்கப்பட்டுள்ளது.
All right.
Thank you. Thank you very much. 1621. Thank you very much. That's true.
Sorry. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மிகுந்த நன்றி. 1621. உங்களுக்கு மிகுந்த நன்றி. அது உண்மை.
A woman, when she, verily, verily, I say unto you, that you shall sleep, weep and lament, but the world shall rejoice, and ye shall be sorrowful. Your sorrow shall be turned to joy.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
A woman, when she is in travail, has sorrow because her hour cometh. But as soon as she is delivered of the child, she remembereth no more anguish for joy that a man is born into the world.
ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள்.
Thank you very much, my brother. I sure appreciate that. Now, that certainly is the misprint here in the Bible. Page has been put in wrong.
என் சகோதரனே, உங்களுக்கு மிக்க நன்றி. நான் அதை நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். இப்பொழுது அந்த வேதாகமத்தில் இங்கே பக்கமானது நிச்சயமாகவே தவறாக அச்சிடப்பட்டுள்ளது. பக்கமும் தவறாக வைக்கப்பட்டுள்ளது.
Found it on my old Scofield Bible and picked up this one and run up here with it just a few moments ago because my wife just gave me this for a Christmas present.
நான் என்னுடைய பழைய ஸ்கோஃபீல்ட் வேதாகமத்தில் அதை பார்த்து வைத்திருந்தேன், ஆனால் சற்று நேரத்திற்கு முன்னர் இந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு இங்கே ஓடி வந்தேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்துமஸ் வெகுமதியாக இதை எனக்கு அளித்திருந்தாள்.
Now, I want to speak this afternoon upon a subject that I announced. Birth pains. Now that sounds very bad, but it's in the Bible.
இப்பொழுது பிரசவ வேதனைகள் என்று நான் அறிவித்திருந்த ஒரு பொருளின் பேரில் இந்த பிற்பகல் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது அது மிக மோசமானதாக தோன்றுகிறது, ஆனாலும் அது வேதாகமத்தில் உள்ளது.
I believe that Jesus here was speaking of, as he said, you will have a sorrow. But your sorrow shall be turned to joy.
இயேசு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறினார். அவர் இங்கே அதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன்.
Speaking to his disciples here, knowing that the birth of Christianity was coming into existence. And now the old has to die in order that the new is born.
கிறிஸ்தவத்தின் பிறப்பு சம்பவிக்கப் போகிறது என்பதை இயேசு அறிந்தவராய் இங்கே தம்முடைய சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது புதிய ஒன்று பிறப்பதற்காக பழையது மறிக்க வேண்டியதாக உள்ளது.
To have anything that gives birth has to have pains of distress. And they certainly was going to go through a pain of distress and anguish. To get from the law unto grace.
பிறப்பை சம்பவிக்க செய்யும் எந்த ஒன்றும் துன்ப வேதனைகளை அடைய வேண்டியதாக இருக்கிறது. நியாய பிரமாணத்தின்று கிருபையின் பிரமாணத்தை பெற நிச்சயமாகவே அவர்கள் துன்ப வேதனையினூடாகவும் வியாகுலத்தினூடாகவும் வேதனையினூடாகவும் செல்ல வேண்டியவர்களாக இருந்தனர்.
Normal natural birth types the spiritual birth. All things of the natural is types of the spiritual.
இயற்கையான பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பிற்கு உதாரணமாக இருக்கிறது. இயற்கையில் சம்பவிக்கும் எல்லா காரியங்களுமே ஆவிக்குரியவைகளுக்கு உதாரணமாக
இருக்கின்றன.
நாம் இங்கே நோக்கி பார்ப்போமேயானால், நாம் இங்கே பூமியில் வளரும் ஒரு மரமானது பாருங்கள், ஜீவனுக்காக போராடுவதை நாம் கண்டறிகிறோம்.
That goes to show that there is a tree somewhere that doesn't die. Because it's crying out for something.
ஒரு மரம் உண்டு என்றும் அது எங்கோ மறியாமல் இருக்கிறது என்பதையுமே அது காண்பிக்கிறது. ஏனென்றால் அது ஏதோ ஒன்றுக்காக கதறிக்கொண்டிருக்கிறது.
We find people, no matter how old, how sick, what condition, they're crying out to live because it shows there is a life somewhere where we live. Live forever. Notice how perfect.
ஜனங்களும் எவ்வளவு முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சுகவீனமாக இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாமல் அவர்கள் ஜீவிப்பதற்காக கதறிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் ஒரு ஜீவன் உண்டு என்றும் எங்கோ நாம் என்றென்றுமாய் வாழப்போகிறோம் என்பதையுமே அது காண்பிக்கிறது. இது எவ்வாறு பரிபூர்ணமாய் இருக்கிறது என்பதை கவனியுங்கள்.
Now in 1 John 5:7, I believe it is, if I'm not mistaken, it said, There are three that bear record in heaven, the Father, the Word, and the Holy Ghost. These three are one.
இப்பொழுது 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனத்தில் தான் அது உள்ளது என்று நான் நம்புகிறேன். நான் தவறாக கூறவில்லை. அதில் பரலோகத்திலே சாட்சியிடுபவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள்.
There are three that bear record in earth, that's water, blood, and spirit, and they agree in one.
பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
Now notice, the first three are one, the second three are earthly, which agree in one.
இப்பொழுது கவனியுங்கள், முதல் மூன்றும் ஒன்றாக உள்ளது, இரண்டாவதாக உள்ள மூன்றும் பூமிக்குரியதாகவும் ஒன்றில் இணங்குகிறதாயும் உள்ளது.
You cannot have the Father without the Son. You cannot have the Son without having the Holy Ghost.
பிதா இல்லாமல் குமாரனையும், குமாரன் இல்லாமல் பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளவே முடியாது.
But you can have the water without the blood and the blood without the spirit.
ஆனால் நீங்கள் ரத்தம் இல்லாமல் ஜலத்தையும், ஆவி இல்லாமல் ரத்தத்தையும் பெற்றிருக்க முடியும்.
I think through our ages has proved this to be true. Water, blood, spirit, justification, sanctification, the baptism of the Holy Spirit.
நம்முடைய சபை காலங்களினூடாக இது உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஜலம், ரத்தம், ஆவி, நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம்.
That types or makes the or an antitype which takes away from the natural birth.
அது மாதிரியா இல்லை, உருவாக்குகிற இல்லை, ஒரு எதிர்மறையான உதாரணமாய் அது இயற்கை பிறப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது.
Look, when a woman or anything in travail for birth, the first thing comes to pass, the breaking of the water, a normal birth. Second thing is the blood, and then comes the life. Water, blood, spirit. And that constitutes the normal, natural birth.
கவனியுங்கள், ஒரு பெண்மணியோ அல்லது வேறெதுவோ பிறப்பதற்கான பிரசவ வேதனை படும் பொழுது முதலாவது வெளிப்படும் காரியம் ஜலமாகும். சுகமான பிரசவத்தில் இரண்டாவது காரியம் ரத்தமாயிருக்கிறது. அதன் பின்பு ஜீவன் வருகிறது. ஜலம், ரத்தம், ஆவி, அது இயற்கையான சுகப்பிறப்பை நிலைப்படுத்துவதாய் உள்ளது.
And so is it in the spiritual realm. It's water, justification by faith, believing on God, receiving as your personal savior and being baptized.
அதே விதமாகவே ஆவிக்குரிய மண்டலத்திலும் காணப்படுகிறது. ஜலமானது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு தேவனை விசுவாசித்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணப்படுதலாக இருக்கிறது.
Second is sanctification of the spirit, that God cleanses the spirit from all elements of the world and the desire of the world.
இரண்டாவது ஆவியின் பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது உலகத்தின் வாஞ்சையும் உலகத்தின் எல்லா அடிப்படை கூறுகளிலும் இருந்து தேவன் ஆவியை சுத்திகரிக்கிறார்.
And then the Holy Spirit comes in and gives new birth and fills up that sanctified vessel.
பின்பு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து புதிய பிறப்பை தந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை நிரப்புகிறார்.
For instance, like this, I told you what you don't believe, lay aside and take the pan.
உதாரணமாக இதை போன்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு கூறினேன். நீங்கள் எதை விசுவாசியாமல் இருக்கின்றீர்களோ அதை ஒருபுறம் வைத்துவிட்டு பின்பு பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்கள்.
Notice, now a glass is laying out in the chicken yard. You don't just pick that up and put it on your table and fill it up with water or milk. No?
கவனியுங்கள், ஒரு கண்ணாடி பாத்திரம் வெளியே கோழிகள் மேயும் முற்றத்தில் கிடக்கிறது. நீங்கள் அந்த பாத்திரத்தை அது இருக்கிற விதமாகவே எடுத்து மேஜையின் மேல் வைத்து அதனுள் தண்ணீரையோ அல்லது பாலையோ நாம் பார்ப்பதில்லை. இல்லை.
But picking it up is justification. Cleansing it is sanctification. Calls the Greek word sanctifies a compound word which means cleansed and set aside for service, not in service, for service. Then when you fill it, it is put in service.
அது இருக்கிற வண்ணமாகவே கையினால் எடுப்பதென்பதோ நீதிமானாகுதலாகும். அதை சுத்தப்படுத்துவதென்பதோ பரிசுத்தமாகுதலாகும். ஏனெனில் பரிசுத்தமாகுதல் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியில் அதன் கூட்டு அர்த்தமான சுத்தமாக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று தனியே வைக்கப்படுதல் என்று பொருள்படும். ஊழியத்தில் என்ற விதமாக அல்ல, ஊழியத்திற்காக. பின்பு அப்பாத்திரத்தை நிரப்பும் பொழுது அது ஊழியத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது.
Excuse this now, not to hurt. That's where you, Pilgrim Holiness, Nazarenes fail to walk on up into Pentecost.
இப்பொழுது இதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை புண்படுத்துவதற்காக அல்ல. அங்கேதான் யாத்திரிக பரிசுத்தர் நசரேயர்கள் ஆகிய நீங்கள் பெந்தேகோஸ்து அனுபவத்திற்குள்ளாக நடக்க தவறிவிடுகின்றீர்கள்.
You was cleansed by sanctification, but when you were ready to put in service by the gifts of speaking in tongues and other things, you turned it down. Dropped back out in the pen again. See? That's what happens. It always does that.
பரிசுத்தமாகுதல் மூலம் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஊழியத்தில் முன்னிலைப்படுத்த ஆயத்தமாக்கப்பட்ட போதோ அந்நிய பாஷை பேசும் வரங்கள் இன்னும் மற்ற காரியங்களினால் நீங்கள் பின்னிட்டு திரும்பி மீண்டும் அதே பட்டிக்குள்ளாக திரும்பி சென்று விட்டீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது அதுதான் சம்பவிக்கிறது. அது எப்பொழுதும் அதையே செய்கிறது.
Now, not to criticize you now, but just I want to get this off my heart. And that's been burning me ever since I've been here. So I might as well just, if Carl's grace and Demas and them and you're all's, I'll try my best to deliver my soul from it. See? That's up to you.
இப்பொழுது நான் உங்களை விமர்சனம் செய்வதற்கல்ல, ஆனால் என் இருதயத்தில் உள்ளதை எடுத்துக் கூறுகிறேன். நான் இங்கு வந்த முதலாய் அது என் இருதயத்தை எரித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரன் காரல், கிரேஸ், சகோதரன் டீமாஸ் இன்னும் மற்றவர்கள், உங்கள் எல்லோருடையதுமே அவ்வாறு இருந்தாலும் பாருங்கள், என் ஆத்மாவிலிருந்து அதை விடுவிக்க நான் என்னுடைய மிகச்சிறந்த முறையில் முயற்சிப்பேன். அதன் பின்னர் அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. இயற்கையானது ஆவிக்குரியவற்றிற்கு மாதிரியாக இருக்கின்றது.
Now we find out then it's fully born when the baby usually now when the water breaks you don't have to do very much about it.
இப்பொழுது நாம் அதன் பின்னர் கண்டறிகிறோம், அது முழுமையாக பிறக்கிறது. வழக்கமாக குழந்தையானது ஜலமானது வெளிப்படும் போது அதை குறித்து நீங்கள் ஒன்றும் அதிகமாக எதையும் செய்ய முடியாது.
And when the blood comes you don't have to do much about it.
ரத்தமானது வரும்போது உங்களால் அதை குறித்து ஒன்றுமே அதிகமாக செய்ய முடியாது.
But in order to get life in the baby, you've got to give him a spanking to make him yell out.
ஆனால் பிறக்கும் குழந்தைக்கோ ஜீவனை அதன் சரீரத்தில் கொண்டு வர அதற்கு நீங்கள் அதற்கு ஒரு அடி கொடுத்து அதை கூக்குரலிட வைக்க வேண்டும்.
And that's now without education, as my brethren here are so well trained to it,
இங்குள்ள எனது சகோதரர்கள் இக்காரியங்களில் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுடைய உபதேசங்களில். ஆனால் அதிக கல்வி பெற்றவனாகிய நான் இயற்கையை எடுத்து அதற்குரிய காரியங்களை உதாரணப்படுத்த
வேண்டியவனாயிருக்கிறேன்.
கவனியுங்கள், அங்குதான் காரியம். அதுதான் சம்பவித்த காரியம். இது அவர்களுக்கு புரிய வைக்க ஒரு உண்மையான அதிர்ச்சி அடியை பெற்றுக்கொள்ள செய்கிறது.
Now you take a little, some kind of a shock. Maybe you wouldn't have to spank him, but just shock him a little. The very idea of him being born sometimes will do it.
இப்பொழுது நீங்கள் ஒரு சிறிய ஒரு விதமான ஒரு அதிர்ச்சியை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒரு கால் அவனுக்கு அடி கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுங்கள். அவன் பிறந்துள்ள நோக்கமே சில சமயங்களில் அதை செய்துவிடும்.
Grab him, shake him. If you don't start breathing, spank him a little. And then he yells out in unknown tongues to himself, I guess. But anyhow, he's making a noise.
அவனை பற்றி பிடித்து அவனை குலுக்குங்கள். அதன் பின்னும் அவன் சுவாசிக்க துவங்கவில்லை என்றால் அவனுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுங்கள். அப்பொழுது அவன் கதறி அழுது அந்நிய பாஷையில் தானாகவே பேச ஆரம்பித்து விடுவான் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், எவ்விதமானாலும் அவர் ஒரு சத்தத்தை
பிறப்பிக்கிறான்.
பிறந்த ஒரு குழந்தையானது ஒருவித அசைவும் இல்லாமல் சப்தமில்லாமல் இருக்குமானால் அது மரித்தே பிறந்த குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
That's what's the matter with the church today. The system, we got too many stillborn children. Right. They need a gospel spanking, you see. And so to wake them up, to bring them to themselves, so that God can breathe the breath of life into them.
இன்றைக்குள்ள சபையின் காரியமும் அதுதான். நாம் கொண்டிருக்கிறதான முறைமை, நாம் மரித்தே பிறந்த பிள்ளைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. தேவன் ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள் ஊதத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு சுவிசேஷ அடி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தங்கள் சுய நினைவுக்கு கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. நீங்கள் பாருங்கள்.
And now we find that that's so true. It's crude theology, but it's the truth anyhow.
அது மிகவும் உண்மையானது ஒரு காரியம் என்று நாம் கண்டறிகிறோம். இது பக்குவப்படாத வேத சாஸ்திரமாக இருக்கிறது. ஆனால் எப்படியாயினும் இதுதான் சத்தியமாகும்.
So notice in a seed's birth the old seed must die before the new one can be born. So therefore death is hard anytime.
ஆகையால் கவனியுங்கள், ஒரு விதையின் பிறப்பிலே புதியது தோன்றும் முன்பு பழைய விதையானது மரிக்க வேண்டியதாய் உள்ளது. ஆகவே மரமானது எல்லா சமயங்களிலும் கடினமானதாய் உள்ளது.
So it's painful, it's distressful. Birth is the same because you're bringing life into the world and it's painful.
ஆகையால் அது வேதனை உள்ளது, அது துயரமானது. பிறப்பும் அவ்வாறே வேதனை உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் நீ இந்த உலகத்திற்குள் ஒரு ஜீவனை கொண்டு வருகின்றாய், அது வேதனை உள்ளது.
Jesus said that his word was a seed that a sower went forth to sow. Now we're all acquainted with that.
தம்முடைய வார்த்தை விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்ட ஒரு விதையாக இருக்கின்றது என்று இயேசு கூறினார். இப்பொழுது அதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்.
And I want to teach this like a Sunday school lesson because it's Sunday.
இப்பொழுது நான் இதை ஒரு ஞாயிறு வேதப்பாட பள்ளி பாடத்தை போன்று போதிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கிறது.
Notice, then this word being a seed, but remember the seed is only bringing forth a new life when it dies.
கவனியுங்கள், ஆகையால் இந்த வார்த்தை விதையாயிருக்கிறது. ஆனால் விதையானது மரிக்கும் பொழுது அது ஒரு பிறப்பை கொண்டு வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
And that's the reason it was so hard for those Pharisees to understand our Lord Jesus Christ because they were under the law. And the law was the word of God in seed form.
அதன் காரணமாகத்தான் பரிசேயர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமானதாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தார்கள். நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வார்த்தையாக விதையின் ரூபத்தில் இருந்தது.
But when the word was made flesh and become not law but grace.
ஆனால் வார்த்தையானது மாம்சமாக்கப்பட்ட போதோ அது நியாயப்பிரமாணமாகாமல் கிருபையானது.
Now, grace and law cannot exist at the same time. Because grace is so far above law, law's not even in the picture.
கிருபையும் நியாயப்பிரமாணமும் ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஏனெனில் கிருபையானது நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டதாக இருந்தது. கிருபை வெளிப்பட்ட போதோ நியாயப்பிரமாணமானது காட்சியில் காணப்படாமலே போயிற்று.
And therefore it's so hard for the Pharisees to die to their law so that grace could be born.
ஆகவே கிருபை பிறப்பிக்கத்தக்கதாக தங்களுடைய நியாய பிரமாணத்திற்கு மறிக்க பரிசேயர்களுக்கு அது மிகவும் கடினமானது ஒரு காரியமாக இருந்தது.
But it must go. The two laws cannot exist at the same time.
ஆனாலும் அது போகத்தான் வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் ஒரே சமயத்தில் இரண்டு பிரமாணங்கள் நிலைத்திருக்க முடியாது.
There cannot be a law says that you can run this semaphore and the other says you can run it. One says you can, one says you can't. It has to be one law at a time.
நீங்கள் இப்பக்கம் போகலாம் என்றும் மற்றொன்று நீங்கள் அந்த பக்கம் போகலாம் என்றும் கூறுகிற சட்டத்தை உடைய கைகாட்டி மரம் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் போகலாம் என்று கூற மற்றொன்று நீங்கள் போக முடியாது என்று கூற முடியாது. ஒரே சமயத்தில் ஒரு சட்டம் தான் நிலைத்திருக்க முடியும்.
Maybe one time you could have went through it. Caution, go through it, but this time it's red, stop. And so there cannot be two laws exist at the same time.
ஒருவேளை இதே பிரமாணத்தின் மூலம் நீ ஒரு காலத்தில் நடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இச்சமயம் அதே பிரமாணம் நில் என்று கூறுகிறது. கவனிக்கிறீர்களா? ஆகவே இரண்டு பிரமாணங்கள் ஒரே காலத்தில் நிலைத்திருக்க முடியாது என்று காண்கிறோம்.
Now, we notice that it always, my thought now to you, it takes pain, distress, discomfort. Look how them Pharisees died to that law. Through pain, distress, discomfort. But it must be.
நாம் இதை இப்பொழுது கவனிப்போம். என்னுடைய சிந்தனையின் பொருள் இப்பொழுது வேதனை, துன்பம், அசௌகரியம் என்பதை பற்றியதாகும். அந்த பரிசேயர்கள் வேதனை, துன்பம், அசௌகரியம் மூலமாக அந்த பிரமாணத்திற்கு எப்படியாய் மறித்தார்கள் என்பதை பாருங்கள். அது அவிதமாகத்தான் இருக்க வேண்டும்.
Now we find that rain which brings forth fruit upon the earth, it's born, as the poet said, in the fields of thunder and a ragged, jagged skies.
இப்பொழுது பூமியின் மேல் கனிகளை மழையானது கொண்டு வருகிறது என்று நாம் காண்கிறோம். கடுமையான மேகமூட்டத்தின் வானத்திலே சீற்றமுள்ள இடிகளின் மத்தியிலே இது பிறந்திருக்கிறது என்று ஒரு கவிஞன் பாடினான்.
But if we didn't have the thunder and the ragged, jagged skies, the little distilled drop of rain that's been lifted from the seas and distilled from the salt, it would not be born.
ஆனால் கடுமையான மேகமூட்டம் உள்ள வானமும் சீற்றமுள்ள இடிகளும் நாம் பெற்றிருக்காவிடில் கடலில் இருந்து உயிரை எழும்பும் உப்பு நீராவி வடிகட்டப்பட்ட சுத்த மழைத்துளியாக நம்மிடையே பிறப்பிக்க முடியாது.
It takes that lightning, thunder, blast, ragged, rugged, fearful thing to bring forth the soft petal drops of water.
அந்த வெண்மையான இதழையுடைய தண்ணீர் துளிகளை கொண்டு வர மின்னல்களும் இடிகளும் பயப்படத்தக்கதான கடுமையான மேகமூட்டங்களும் தேவையாயிருக்கின்றன.
It takes pain to bring forth birth. It takes dying.
பிறப்பை உண்டு பண்ணுவதற்கு வேதனையும் தேவைப்படுகிறது, அதற்கு மரணமும் தேவைப்படுகிறது.
And as the clouds die, rain is born because rain is a part of that cloud. One has to see so the other one can exist.
மேகங்கள் மறிப்பதனால் அங்கே மழை நீர் உருவாக்கப்படுகின்றது. ஏனெனில் மேகத்தின் ஒரு பாகமாக மழை அங்கே காணப்படுகிறது. ஒன்று வாழத்தக்கதாக மற்றொன்று மறிக்க வேண்டியதாயிருக்கிறது.
My brethren, here some of them was able, they could give you all the laws of those things. I can't.
இப்பொழுது இங்குள்ள என்னுடைய சில சகோதரர்களோ அப்பிரமாணங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல வல்லவர்களாக இருக்கிறார்கள். என்னால் இயலாது.
Now, let's drop over to another thing just for a little proof. I think one of the prettiest flowers, everybody has their own ideas of them.
ஒரு சிறு நிறுவனத்திற்காக இப்பொழுது நாம் வேறொரு சிறு காரியத்தை சற்று பார்ப்போம். மிகவும் அழகான மலர்களில் ஒன்றை குறித்து நான் நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை உடையவர்களாயிருக்கிறார்கள்.
But I think the prettiest flower that I've nearly ever seen is back in the east, our pond lily. How many ever seen a pond lily? Oh, there's just nothing like it to me.
ஆனால் அண்மையில் நான் கண்டிருக்கிறதிலேயே மிக அழகிய மலர்களை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அது பின்னால் கிடக்க நம்முடைய குட்டையில் உள்ள லீலி புஷ்பமாகும். உங்களில் எத்தனை பேர் தடாக லீலியை பார்த்திருக்கிறீர்கள்? ஓ, எனக்கோ அதற்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை.
But did you notice what that pond lily had to be? I think of what Jesus said, consider the lily. How it toils and spins. But yet I say unto you that Solomon in all of his glory was not arrayed like one of these.
ஆனால் அந்த தடாக லீலி புஷ்பம் எத்தகையதா இருந்தது என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இயேசுபானவர் லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எப்படியாய் அவைகள் உடைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போல் ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினதை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன்.
For Solomon's glory and his arrayment was all artificial, but the lily in its beauty is life that's making it beautiful. Not some artificial smear on, paint on.
சாலமோனின் சர்வ மகிமையும் அவனுடைய ஆடைகளும் முழுவதுமே செயற்கையானவையாக இருந்தன. ஆனால் இந்த லீலி புஷ்பமோ செயற்கையான பூசுதலினாலோ வர்ணம் தீட்டுதலினாலோ அல்ல, இயற்கையாகவே தன் அழகினால் தன் அழகின் ஜீவியத்தை வெளிப்படுத்துகின்றதா இருக்கிறது.
I don't think you have to have all this green, you know, and eye winkers, you know, out like that and all that and manicure or not, I get that stuff mixed up, all on your face to make you pretty. Pretty is as pretty does.
நம்முடைய பெண்மணிகள் லீலி புஷ்பங்களைப் போலவே இருக்கின்றனர். உங்களுக்கு வண்ணங்களும் கன்றப்பை பச்சை வண்ணங்களும் பலவித கலப்பான முகப்பூச்சிகளும் உங்களை அழகுபடுத்த தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அழகு என்பது அதன் கிரியையில் காணப்படுகின்றது.
If you add a little Acts 2 and 4, mix it all up together, the little John 3:16, it'll be anything that Max Baxter ever did try to fix.
அப்போஸ்தலர் 2:4 சிறிது எடுத்து யோவான் 3:16 சிறிது கலந்து கொள்ளுங்கள். மேக்ஸ் பேக்டர் அழகு சாதனங்கள் தர முயற்சிக்கும் அழகை அது தோற்கடித்துவிடும். புரிகிறதா?
Your husband will love you more. Everybody else will, I'm sure God will.
உன்னுடைய கணவன் உன்னை இன்னும் அதிகமாக நேசிப்பான். எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உன்னை நேசிப்பார் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன்.
Lily, he said, consider it, how it grows, toils, has to bring itself up.
Lily pushpam, adu evvidam paadupattu valarndu mele varugirathu endru gamanithu paarungal endru avar koorinar.
This little pond lily, look where it come through, dirt, muck, mud, muddy waters, dirty waters.
Indha siriya thadagathin lily engirundu varugirathu endru gamanithu paarungal. Alukkum சேரும் சேறு கலந்த கலங்கிய தண்ணீர் அழுக்கான தண்ணீர்களினூடாக தன்னை உந்தி தள்ளிக்கொண்டு மேலே வருகிறது.
Pressed its way through all of that, this little germ of life, working itself from the bottom of the pond where the frogs and things are at. And then brings itself up through all of that.
இந்த சிறிய ஜீவ வித்தானது தவளைகளும் மற்றவர்களும் இருக்கிற குட்டையின் அடியிலிருந்து உந்திக் கொண்டு எல்லாவற்றையும் கடந்து மேலே வருகிறது. அவை எல்லாவற்றையுமே கடந்து மேலே வருகிறது.
But when it gets in the presence of the sun, it's born. The little seed burst open into life.
ஆனால் அது சூரிய வெளிச்சத்தின் சமூகத்தில் தன்னை காட்டும் பொழுது அங்கு பிறக்கின்றது. அந்த சிறிய ஜீவனானது அங்கு ஜீவனை வெளிப்படுத்த வெடித்து சிதறுகிறது.
It cannot do that until it goes through all that process. It's got to come through that. That's what makes it. It's because that the sun itself is what's drawing it.
இத்தகைய நிலைகளினூடாக அது கடந்தால் ஒழிய தன் ஜீவனை அது வெளிப்படுத்த முடியாது. அது அவிதமாகத்தான் வளர வேண்டும். சூரியனின் ஈர்ப்பு சக்தி அதை தன்னிடமாக இருக்கின்றபடியால் அவ்விதமாக அது வளர்கிறது.
And when it gets fully above all the dirty waters and muck and so forth, then it's so happy, it just gives its life out freely.
அது எல்லா அழுக்கான தண்ணீர்கள் அழுக்கு மற்றுமுள்ளவைகளுக்கு மேலாக முழுமையாக வரும்பொழுது அப்பொழுது அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அப்படியே அதனுடைய ஜீவனை இலவசமாக அளிக்கிறது.
And it's a beautiful life when it gets in the presence of that which is drawing it up.
அது தன்னை மேலே இழுத்துக் கொண்டிருக்கிறதனுடைய அந்த பிரசன்னத்தை அடையும் போது அது ஒரு அழகான ஜீவனாய் உள்ளது.
I think that's a beautiful type of Christian life. When something is drawing you out of the world until one day you're born right into its presence by the Holy Spirit. How beautiful.
கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பரிசுத்த ஆவியினால் அதன் சமூகத்தில் நீ ஒரு நாள் பிறப்பதற்கென்று ஏதோ ஒன்று உன்னை உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. இது எவ்வளவு அழகாய் உள்ளது.
If you try to help it, you kill it.
நீ அதற்கு உதவ முயற்சி செய்தால் நீ அதை கொன்று போடுவாய்.
Like a little chicken when it's being born. You know, if you ever notice one of the little fellows right on top of his little beak, or any bird that's born from an egg,
ஒரு சிறு கோழி குஞ்சை போல அது பிறக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கோழி குஞ்சுகளில் ஒன்றை எப்போதாவது கவனித்து பார்த்தது உண்டானால் அது தன்னுடைய சிறிய அலகினால் முட்டையின் மேலே குத்தும். முட்டையிலிருந்து பிறக்கும் எந்த ஒரு பறவையும் அவ்வாறே செய்யும்.
It's maturing this old egg shell. The old inner parts of the eggs has to rot away.
அது இந்த பழைய முட்டை ஓட்டில் முதிர்ச்சி அடைகிறது. அப்பொழுது முட்டையின் அந்த பழைய உள்வோடு அழிந்து போக வேண்டியதாய் உள்ளது.
And it has to take this little beak and scrape back and forth until it breaks the shell out. We call it pipping its way out down in Kentucky where I come from.
அந்த சிறிய குஞ்சு முட்டையின் கூட்டை விட்டு வெளியே வரும் வரை அதன் உள்வோட்டை தன் சிறிய அலகினால் முன்னும் பின்னுமாக சுரண்டி உடைக்க வேண்டியதாயிருக்கிறது. என்னுடைய ஊரான கெண்டக்கியில் கோழி குஞ்சு அவிதமாக வெளிவருவதை குத்திக் கொண்டு வருதல் என்று அழைப்பார்கள்.
They have never found a better way. Why? It's God's provided way.
அதை தவிர நல்லது ஒரு வழி அக்கோழி குஞ்சுகளுக்கு கிடையாது. புரிகிறதா? புரிகிறதா? ஏன், அது தேவனுடைய அருளப்பட்ட வழியாக இருக்கிறது.
You try to help him, you kill him. Pick the shell off of him, he'll die. See, he's got to labor, strain, break forth.
நீ அதற்கு உதவ முயற்சித்தால் நீயே அதை கொண்டு விடுவாய். அதனுடைய முட்டை ஓட்டை பிட்டால் அது மறித்து போய்விடும். புரிகிறதா? அது தானாகவே முயற்சி செய்து துன்பப்பட்டு உழைத்து வெளியே வர வேண்டியதாக உள்ளது.
That's what a Christian has to do. It ain't somebody just shaking your hand, taking you in. You've got to lay there till you die, rot, and are born into the kingdom of God. It's God's provided way.
ஒரு கிறிஸ்தவனும் அவ்விதமே செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். யாரோ ஒருவர் உன் கையை குலுக்கி உன்னை உள்ளே எடுத்துக் கொள்வதல்ல காரியம். நீ மரித்து அழுகும் வரை அங்கே கிடந்து பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கின்றாய். அதுதான் தேவன் அருளியிருக்கிற வழி.
You don't go in by book or shake hand, join, pump up, pull down. You just simply have to get away from the old shell. Notice, no better way have you ever found.
ஒரு புஸ்தகத்தில் உன் பெயர் பதிவு செய்யப்பட்டு கரங்களை குலுக்கி அங்கத்தினனாகி குதித்து காரியங்களை நீ செய்ய வேண்டியதில்லை. மாறாக எளிமையான விதத்தில் அந்த கோழி குஞ்சுகளைப் போன்று உன்னை சுற்றியிருக்கும் பழைய கூடாகிய ஓட்டை விட்டு நீ வெளியே வர வேண்டும். கவனியுங்கள், அவைகளுக்கு அதற்கு மேலான ஒரு சிறந்த வழியே ஒருபோதும் கிடையாது.
They found no better way for a baby to get what it wants besides God's way for it.
ஒரு குழந்தை தான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள அதற்கான தேவனுடைய வழியை தவிர மேலான வழியை அவர்களோ கண்டறியவில்லை.
When that little baby's born, you could set a bell down here beside his little crib. Say, my little son, I am a theologian in the way. I've read books on how to raise a baby.
இப்பொழுது பிறந்த ஒரு குழந்தையின் பக்கத்தில் நீ ஒரு மணியை பொருத்தி வைத்து அதனுடைய தொட்டிலை பிடித்து அதை நோக்கி, என் சிறு மகனே, நான் ஒரு வேத சாஸ்திரி, ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி என்பதை குறித்து நான் புத்தகங்களை படித்திருக்கிறேன்.
And I tell you, you're a modern child. You've been born in a modern home by a modern parent.
நீ ஒரு நவநாகரிக குழந்தை என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன். நவநாகரிகமான பெற்றோர்களினால் நவநாகரிகமான ஒரு வீட்டில் இப்பொழுது நீ பிறந்திருக்கிறாய்.
When you're hungry or need mother, I just ring the little bell. It'll never work.
நீ பசியாயிருக்கும் போதோ அல்லது நானோ உன் தாயாரோ உனக்கு வேண்டும் போது இதோ இங்கே பொருத்தி வைக்கப்பட்டிருக்கும் மணியை நீ அடித்தால் போதும் என்று கூறினால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது.
The only way that it can get what it wants is to cry for it. That's God's way.
தான் விரும்புவதை அது பெற்றுக்கொள்ள அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே வழி அழுகையே தவிர வேறொன்றுமில்லை. அதுதான் தேவனுடைய வழியாகும்.
And that's the way that we get what we want is cry for it. Cry out. Don't be ashamed.
அந்த விதமாகவே நாம் விரும்புவதை பெற்றுக் கொள்ளவும் அழுவதே வழியாகும். கதறி அழு, அதை குறித்து வெட்கமடையாதே.
I'm hungering for God. Don't care where the deacons, pastors, or whatever it is around. Scream out anyhow.
நான் தேவனுக்கென்று பசியாக இருக்கிறேன் என்று கூறு. உன்னை சுற்றிலும் உள்ள போதகர்களையோ மூப்பர்களையோ அல்லது யாரை குறித்தோ நீ கவலை கொள்ளாதே. சத்தமிடு.
The Joneses are sitting there. What difference does it make? Cry out. That's the only way there is to get it. Until you get help.
அங்கே ஜோன்ஸ் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது எந்த வித்தியாசத்தை உனக்கு உண்டாக்க கூடும்? நீ சத்தமிட்டு கதறு. அதை அடைய உனக்கு உதவி கிடைக்கும் வரை உனக்கு இருக்கின்ற ஒரே வழி அதுதான். அவர் பூமியில் இருந்தபோது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர் கற்பித்தது உங்களுக்கு தெரியுமே?
A little dewdrop. I don't know the formula of it. Maybe there'd be a science share, but I'm just going to say the way I think.
ஒரு சிறிய பனித்துளி, அது உருவாகும் விதத்தை குறித்தோ நான் அறியேன். ஒருவேளை இங்கு விஞ்ஞானிகள் அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் நான் நினைக்கின்ற ஒரு வழியில் தான் அதை கூறப்போகிறேன்.
It might be a some kind of a congested group of atmosphere come together in a dark night and it falls to the earth. And when it does, it's born in the night.
ஒரு இருண்ட இரவு நேரத்தில் திரளான வாயு மண்டலம் ஒன்றாக கூடி சேர்ந்து பூமியின் மேல் விழுகிறது. அது அவ்விதமாக விழும்போது புதியதோ ஒரு காரியம் அந்த இரவில் தானே உதயமாகிறது.
But in the morning, it's laying there cold and shivering on a little blade of grass or hanging on your clothesline.
ஆனால் காலையில் அதை பார்க்கும்போது அங்கே ஒரு புல்லின் மேலோ அல்லது உன்னுடைய சட்டையின் விளிம்பிலோ அது தொங்கிக் கொண்டு மிளறுகின்றது.
But just let the sun shine out once. Did you notice how happy it gets? It just glistens and quivers.
ஆனால் சூரிய வெளிச்சமானது அதன் மேல் பட்டு பிரகாசிக்கும் போது அப்பனித்துளி எவ்வளவு ஆனந்தம் அடைகிறது என்று நீ கவனித்திருக்கிறாயா? அது அப்படியே மினுமினுவென்று மின்னி நடுங்குகிறது.
Why? It knows that that sunlight is going to draw it back to where it was at the beginning.
ஏன் அது தான் ஆதியில் இருந்த இடத்திற்கு அச்சூரிய வெளிச்சத்தினால் திரும்பவும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறது.
So is every man or woman that's born to the Spirit of God. There's something about it when light spreads over us. That we're happy because we know we're going back to where we come from the bosom of God.
அவ்விதமே ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருக்கின்றனர். வெளிச்சமானது நம்மேல் வீசப்படும் போது அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஏனெனில் எந்த தேவனுடைய மார்பின் என்று நாம் வந்தோமோ அந்த இடத்துக்கு நாம் திரும்பி போகிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறதினால் நாம் மகிழ்ச்சியாயிருக்கிறோம்.
Can sparkle with joy when the sun hits it, of course. Knowing it's going, the word comes from.
அப்படித்துளியானது சூரியன் அதன் மீது பட்டவுடன் களிப்பால் அது மிளறுகின்ற காரணத்தால் தான் முன்பிருந்த இடத்தை திரும்பவும் அடையப் போகிறோம் என்பதை அறிந்திருப்பதே ஆகும். மனதால் பற்றிக் கொள்ள முடியாத சிறு காரியங்கள், ஆனால் நாம் அவைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடும். ஆனால் நாம் இன்னும் மற்றொரு காரியத்தை கண்டறிவோமாக.
We know the old seed is must before the new seed can come out of the old seed, it must rot. Absolutely not die only, but rot after it's dead. We know that to be true.
பழைய விதையிலிருந்து புதிய ஜீவன் தோன்றும் முன்னர் அது முற்றிலுமாக அழுக வேண்டும். அந்த பழைய விதை அழுக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் மரிப்பது மட்டுமல்ல, அது மரித்த பிறகு அழுக வேண்டும். அது உண்மை என்பதை நாம் அறிவோம்.
That's the same thing in new birth. We never go back, but we go forward when you're born again.
புதிய பிறப்பிலும் அதே காரியம்தான் உண்டு. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது நாம் ஒருபோதும் திரும்பிச் செல்வதில்லை, ஆனால் நாம் முன்னோக்கி செல்கிறோம்.
And that's why I think today we have so many, not so many rather, genuine new births is because the seed is maybe sympathized with the word or the person, but they don't want to rot away from the old system that they were in. They don't want to come out of it.
அந்த காரணத்தினால்தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாம் அசலான புதிய பிறப்பில்லாத அநேகரை உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு கால் விதையானது வார்த்தையோடு அல்லது அந்த நபரோடு பரிதாபம் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் தாங்கள் இருந்த பழைய முறைகளிலிருந்து அழுகி மறிக்க விரும்புகிறதில்லை. அவர்கள் அதிலிருந்து வெளியே வரவும் விரும்புகிறதில்லை.
They want to stay in the old system and claim the new birth or the message of the age.
மாறாக பழைய முறைகளிலேயே அவர்கள் தரித்திருக்க விரும்பி புதிய பிறப்பையும் இக்காலத்துக்குரிய செய்தியையும் குறித்து உரிமை கொண்டாடுகிறார்கள்.
We found that under the Luther, Wesley, Pentecostals and all other ages. They still try to hold on to the old system and claim this, but the old system age must die, rot, in order to bring forth the new one. They still want to claim.
Luther, Wesley, Pentecostiner, என்பவர்களின் கீழ் இருந்ததையும் மற்ற எல்லா காலங்களிலும் இருந்ததையும் நாம் கண்டறிந்தோம். அவர்கள் இன்னமும் அந்த பழைய முறைமையே பற்றிக் கொள்ள முயற்சித்து இதை உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் புதிய அமைப்பு உண்டாவதற்கு பழைய முறைமை காலம் மறித்து அழுக வேண்டியதாயிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அதிலே நிலைத்திருக்க விரும்புகிறார்கள்.
Notice they know the old system is dead, but they just don't want to rot out of it. Now rot is when it really is done away with.
கவனியுங்கள், பழைய ஸ்தாபன முறைமை மறித்து விட்டது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதிலிருந்து அழுக அவர்கள் விரும்புகிறதில்லை. இப்பொழுது அழிக்கப்படுதல் என்பது முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் போவது என்பதாகும்.
When a claim is made that they are newborn, but a claim is only a begotten sign, rotten brings forth the new birth.
அவர்கள் புதிதாய் பிறந்தவர்கள் என்று ஒரு உரிமைக்கோரல் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் ஒரு உரிமைக்கோரல் பிறப்பிக்கப்பட்ட ஒரு அடையாளமாய் மாத்திரமே உள்ளது. அழுகுதல் புதிய பிறப்பை கொண்டு வருகிறது.
Got to rot away from it, just as we did in all ages through the Wesleyan and all forth.
லூத்தர், வெஸ்லி மற்ற எல்லா காலங்களிலும் இருந்தும் நாம் மரித்து வந்தது போல அவிதமாகவே அதற்கு மரித்து அழுகிவிட வேண்டும்.
But the thing of it is, after that new birth is born, Wesley or Luther came forth with one word, the just shall live by faith.
ஆனால் அதை குறித்த காரியம் அதற்கு பின்னர் புதிய பிறப்பு ஒன்று உண்டு. லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தையுடன் வந்தார்.
Well, he could not no longer cling on to the old system. He had to come out of it.
அவரால் அந்த பழைய முறைமையின் பேரில் நீண்ட காலமாக பற்றிக் கொண்டிருக்க முடியவில்லை. எனவே அவர் அதிலிருந்து வர வேண்டியதாக இருந்தது.
And then when the Calvinists got the Anglican church in such a condition under the Calvinistic doctrine until God raised up an Arminian doctrine which was John Wesley, the old system had to die in order for the new to come on.
அதன் பின்னர் கால்வீனியர்கள் கால்வீனிய உபதேசத்தின் கீழான அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆங்கிலிக்கன் சபையை வைத்திருந்த போது, அதாவது தேவன் ஆர்மீனிய உபதேசத்தை ஜான் வெஸ்லியை எழுப்பும் வரை இவர்கள் அத்தகையோரின் உபதேசங்களின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தனர். புதிய ஒன்று வருவதற்காக பழைய முறைமை அங்கே மறிக்க வேண்டியதாக இருந்தது.
And when Wesley's age ceased, and all the little ages or blades that come out on the stalk or the tassel in Wesley's time,
வெஸ்லியின் காலம் ஓய்ந்த போது மற்ற எல்லா சிறிய காலங்களும் அங்கே தண்டிலிருந்து தளிர்கள் தோன்றி இல்லை, வெஸ்லியின் காலத்தில் பட்டு குஞ்சம் தோன்றின.
See, when Pentecost came out with the restoration of the gifts, they had to come out of Baptist, Presbyterian, Pilgrim Holiness, Nazarenes, Church of Christ, so-called, and all that, they had to come out of it, rot away from it, to accept the new birth.
பாருங்கள், வரங்களை திரும்ப பெறுதலோடு பெந்தேகோஸ்தையினர் வந்தபொழுது அவர்களோ பாப்டிஸ்டிலிருந்து, பிரஸ்பிட்டேரியனிலிருந்து, பரிசுத்த யாத்திரியரிலிருந்து, நசரேயரிலிருந்து, கிறிஸ்து சபையிலிருந்து, இன்னும் அவ்வாறே அழைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அவர்கள் புதிய பிறப்பை ஏற்றுக்கொள்ள அதிலிருந்து அழுகிப்போய் வெளியே வர வேண்டியதாக இருந்தது.
You're always called crazy, but it's as I Paul said when he rotted out of what he once claimed. He said, in the way that's called heresy, that's the way I worship the God of our fathers. In the way that's called heresy.
நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று எப்பொழுதும் அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் பவுலும் கூட தான் ஒரு காலத்தில் உரிமை கொண்டாடியதிலிருந்து அழுகி வெளியே வந்தபோது இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன் என்றார். அந்த வழியில் அது மதபேதம் என்று அழைக்கப்பட்டது.
See, it accepted the new life that the Old Testament had given birth to the new. And he had to rot away from the old, just make it a shadow, in order to be...
புரிகிறதா? அவன் புதிய ஜீவனை ஏற்றுக்கொண்டிருந்தான். அதாவது, பழைய ஏற்பாடு புதியதற்கு பிறப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவனதை ஒரு நிழலாக உருவாக்க பழையதிலிருந்து அழுக வேண்டியதாக இருந்தது.
That's just where we are at now. Now, bear with me, but that's my idea. The churches has got so systematically till you can't get into one unless you belong to one. You've got to have a fellowship card or some kind of a identification.
அந்த விதமாக அங்கேதான் நாம் இருக்கிறோம். இப்பொழுது என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது என்னுடைய கருத்து. நீங்கள் ஏதாவது ஒன்றில் சார்ந்திருந்தால் ஒழிய நீங்கள் எந்த ஒன்றுக்குள்ளும் நுழைய முடியாத அளவிற்கு சபைகள் அவ்வளவு முறைகளுக்குள்ளாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு அடையாள அட்டையை அல்லது ஒரு விதமான அடையாளத்தை வைத்திருந்தே ஆக வேண்டும்.
And by believing this, the only door I really have open is these businessmen. And as long as they're not an organization, I can go in with them. But and get to bring the message that I feel that's on my heart to the people.
இதை விசுவாசிப்பதனால் எனக்கு திறந்திருக்கிறதான ஒரே ஒரு வாசல் இந்த வர்த்தக புருஷர்கள்தான். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக இல்லாதவரை என்னால் அவர்களோடு செல்ல முடியும். ஆனால் ஜனங்களுக்கு என்னுடைய இதயத்தில் நான் உணர்கின்ற செய்தியை கொண்டு வரும்படிக்கு செல்ல முடியும்.
But it's not so systematically, and I love you Pentecostal people, and Pentecost is not an organization anyhow. You just call yourself that. Pentecost is an experience and not a denomination.
ஆனால் அதுவோ அவ்வளவாய் முறைமைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பெந்தேகோஸ்தையின் ஜனங்களாகிய உங்களை நான் நேசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே ஒருபோதும் ஒரு ஸ்தாபனம் அல்ல. நீங்கள் வேண்டுமானால் அவ்விதம் அடைத்துக் கொள்ளலாம். பெந்தேகோஸ்தே என்பதோ ஒரு அனுபவமாக இருக்கிறது, ஒரு ஸ்தாபனம் அல்ல.
But you see, the thing of it is so hard for many men when they look at it and believe it and see it so identified by God in the Word, yet it's so hard to rot away from that thing you've been in.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அதனுடைய காரியமானது அநேக புருஷர்களுக்கு அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. அவர்கள் அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து தேவனால் வார்த்தையில் அவ்வளவாய் அடையாளம் காட்டப்படுவதை காணும் போதும், அதே சமயத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்து வருகிறதிலிருந்து அழுக அது அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது.
What would I do? Where would I get my meal? What? God is your meal. God is the thing for you to hold on. Seek ye first the kingdom of God and his righteousness.
நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஆகாரத்தை நான் எங்கு பெற்றுக் கொள்வேன் என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்ன, தேவரே உன்னுடைய போஜனமாயிருக்கிறார். நீங்கள் பற்றிக் கொள்ளும்படியான காரியமே தேவனாயிருக்கிறதே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதை இவ்விதமே நான் விட்டுவிடுகிறேன், ஏனெனில் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
We are told by God's prophets that we are to have a new earth, a new heaven and a new earth. If you want scripture, that's Revelation 21. I could quote it for you. Have it here.
நாம் ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய வானத்தை, ஒரு புதிய பூமியை பெற்றுக்கொள்வோம் என்று நமக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டுள்ளது. அதை குறித்த வேதவாக்கியம் உங்களுக்கு வேண்டுமானால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் உள்ளது. நான் அதை உங்களுக்காக மேற்கோள் காட்ட முடியும். இங்கே அது உள்ளது.
John said, I saw a new heaven and a new earth. For the first heaven and first earth was passed away. It was gone.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று யோவான் கூறினான். அது போய்விட்டிருந்தது.
Now, if we're to have a new earth, the old earth and the new earth cannot exist at the same time, or the new world and the old world cannot exist at the same time. There can't be two world orders together at the same time.
இப்பொழுது நாம் ஒரு புதிய பூமியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பழைய பூமியும் புதிய பூமியும் ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது. அல்லது புதிய உலகமும் பழைய உலகமும் ஒருமிக்க ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஒரே சமயத்தில் இரண்டு உலக ஒழுங்குமுறைகள் ஒன்றாக நிலைத்திருக்க முடியாது.
Now in order to get the new earth, the old one has to die. Now, if the old one has to die, then it's giving birth pains for a new one now.
இப்பொழுது புதிய பூமியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பழைய பூமியானது மறிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது பழையது மறிக்க வேண்டுமானால் அது புதியதை பிறப்பிக்கத்தக்கதாக இப்பொழுது பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
And then if a doctor went to examine a patient that was in labor, now one of the things that doctor would do, which I'm talking in the presence of two or three I know of good medical doctors here, Christian doctors.
ஆகையால் பிரசவ வேதனையில் இருந்த ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் பரிசோதிக்க சென்றால் மருத்துவர் செய்யும் காரியங்களில் ஒன்று, நான் இரண்டு அல்லது மூன்று மருத்துவர்களின் சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இங்கே நல்ல மருத்துவர்கள் கிறிஸ்தவ மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் அறிவேன்.
And I would ask you this. One of the first things that doctor does after he's been watching the patient is to time the pains, birth pains.
நான் இதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவர் நோயாளியை கவனித்துக் கொண்டிருந்த பின்பு வழி நேரத்தில் பிரசவ வேதனையின் நேரத்தில் மருத்துவர் செய்கிற முதலாவது காரியங்களில் ஒன்று,
He times the pains, how close they are together, and how much more terrific each one gets. One is more harder to have than the other one.
மருத்துவர் அவள் எப்பொழுது வேதனைகளை பெறுகிறாள் என்று நேரத்தை பார்த்து அதை குறித்துக் கொள்கிறார். மேலும் ஒவ்வொரு வேதனையின் இடைவெளி எவ்வளவு என்றும் ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள வேதனையின் உக்கிரமும் எவ்வளவு என்பதையும் மருத்துவர் கவனித்து வருகிறார்.
Next one, still harder. Get closer together. That's the way he diagnoses the case by the birth pains.
அடுத்தபடியாக ஒரு வேதனை மற்றொன்றை காட்டிலும் கடுமையாக காணப்பட்டு இவ்விதமாக வேதனையானது நெருக்கமாக அதிக உக்கிரத்துடன் ஒட்டுமொத்தமாக பெருகிக் கொண்டே வருகிறது. இவ்வாறுதான் மருத்துவர் சோதித்தறிந்து பிரசவ நேரத்தை குறிக்கிறார்.
Well, if the world has to give away to the birth of a new world, let's just examine some of the birth pains we're having on the earth. And then we'll see about what day, it's about how far she is along in her labor.
இப்பொழுது இருக்கும் உலகமானது ஒரு புதிய உலகத்தை பிறப்பிக்க வேண்டுமானால் நாம் உலகத்தின் மேல் அடைந்து கொண்டிருக்கும் சில பிரசவ வேதனைகளை குறித்து இப்பொழுது பரிசோதித்து பார்ப்போம். அவ்விதம் நாம் ஆராயும் போது அவள் எந்த நாளில் அல்லது எவ்வளவு தூரம் தன்னுடைய பிரசவ வேதனையில் காணப்படுகிறாள் என்பதை நாம் காணலாம்.
The First World War showed great birth pains. It showed one of the first birth pains of her going into labor. Because of that time, for her, we had brought forth the bombs and we had machine guns and poison gas.
முதல் உலக மகா யுத்தமானது மகத்தான பிரசவ வேதனையை காண்பித்து விட்டது. அவள் தன்னுடைய முதலாவது பிரசவ வேதனைக்குள் சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை அது காண்பித்தது. ஏனெனில் அந்த சமயத்தில் அவளுக்கென்று நாம் வெடிகுண்டுகளை கொண்டு வந்தோம், மற்றும் நாம் எந்திர துப்பாக்கிகளையும் விஷவாயுவையும் உடையவர்களாய் இருந்தோம்.
Maybe many of you cannot. I was just a little boy of about 8 years old. But I remember them speaking of this mustard and chlorine gas and so forth.
உங்களில் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் அநேகரால் மறக்க முடியாமல் இருக்கலாம். நான் அப்பொழுது 8 வயது சிறுவனாக இருந்தேன். மஞ்சள் நிறமுள்ள இந்த குளோரின் விஷவாயுவை குறித்து ஜனங்கள் பேசிக்கொண்டதை நான் நினைவில்
கொள்கிறேன்.
அது துவங்கின போது எப்படி இருந்தது என்றும் இந்த முழு பூமியையும் அது எரித்துவிட போகிறது என்றும் அது எல்லோரையும் கொன்று போடும் என்றும் அவர்கள் கூறினார்கள்.
Well, it might be a breaking of that. Just winds blowed across the earth and how everybody was scared to death of that great weapon of poison gas. The earth went through its first birth pains.
அந்த உடைந்து சிதறும் காரியமானது பூமியின் மேல் காற்று வீசுவதை போன்றிருந்திருக்கலாம். எப்படியாய் அந்த விஷவாயுவான மகத்தான ஆயுதத்தின் காரணமாக எல்லோரும் மரணத்திற்கு அஞ்சு நடுங்கினர். இந்த பூமியானது அதனுடைய முதலாவது பிரசவ வேதனையினூடாக கடந்து சென்றது.
And we find out now we've had a second war, world war. And her pains was much greater, more terrific all the time, the birth pains of the earth.
இரண்டாவது உலக மகா யுத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நான் இப்பொழுது கண்டறிகிறேன். இப்பூமியின் வேதனைகள் மிக பெரியதாக இருந்தன. அது பூமியின் பிரசவ வேதனைகள் எல்லா சமயங்களிலுமே மிகவும் பயங்கரமாக காணப்பட்டன.
She almost had to give away during the time of the atomic bomb because it would destroy a whole city.
அணுகுண்டை அந்த சமயத்தில் வெடிக்க செய்ததினால் அவள் பெரும்பாலும் இழந்து போனவளாகவே காணப்பட்டாள். ஏனெனில் அது ஒரு முழு பட்டணத்தையே அழிக்கக்கூடியதாக இருந்தது.
It was much greater than the pains of the First World War of destruction to the earth.
பூமியின் மேல் சொரிந்த முதலாவது உலக ஆயுதத்தின் அழிவின் வேதனையை காட்டிலும் இரண்டாம் உலக யுத்தத்தின் வேதனையானது மிகவும் உக்கிரமாக காணப்பட்டது.
Now she knows that her time of deliverance is at hand. That's the reason she's so nervous, frustrated as she is because that there is a hydrogen bomb and missiles of the air that could destroy the whole world.
இப்பொழுதோ பிள்ளை பேரானது சமீபித்து விட்டது என்று அவள் அறிந்தவளாயிருக்கிறாள். முழு உலகத்தையும் அழித்துவிடக்கூடிய ஹைட்ரஜன் குண்டுகளும் ஏவுகணைகளும் இப்பொழுது உண்டு என்று அறிந்த காரணத்தினால் அவள் மிகவும் பயத்தோடும் படபடப்போடும் காணப்படுகிறாள்.
One nation is scared of the other, no matter how little it is. They've got those missiles that they claim will just one of them, they can direct them by the stars and drop them anywhere in the world they want to.
ஒரு நாடு அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, மற்றொரு நாட்டை அது பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்களால் அந்த பறக்கும் ஏவுகணைகளை விண்கோணத்தின் மூலமாக அவர்கள் விரும்புகிற இடத்திற்கே அனுப்பி அவைகளை எந்த இடத்திலும் விட செய்ய முடியும்.
Russia, as I heard on news the other day, she claims that she can destroy this nation and keep the atoms or the things from breaking up her nation.
ரஷ்ய தேசமானது நம்முடைய தேசத்தை அழித்துவிட முடியும் என்றும் அணுகுண்டுகளால் தன்னுடைய தேசம் உடைவதை தவிர்த்துவிட முடியும் என்றும் திருப்தியோடு அறிக்கையிடுகிறது என்று அன்று நாள் நான் ஒரு செய்தியின் வாயிலாக அறிந்து கொண்டேன்.
We don't know what to do about it. Everyone's making these claims and it's so.
அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. ஒவ்வொருவரும் இந்த காரியங்களையே கூறி ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது அவண்ணமே உள்ளது.
People's science has broken into God's great laboratory until they're going to destroy themselves. God lets wisdom destroy Himself.
தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு விஞ்ஞானமானது தேவனுடைய மகத்தான ஆய்வுக் கூடத்திற்குள்ளே அத்துமீறி நுழைந்து விட்டது. ஞானமானது தன்னையே அழித்துக் கொள்ளட்டும் என்று தேவன் எப்பொழுதுமே விட்டுவிடுகின்றார்.
God doesn't destroy anything. Man destroys himself by wisdom as he did at the beginning, taking Satan's wisdom and instead of God's word.
தேவன் எந்த காரியத்தையுமே அழிக்கிறதில்லை. ஆதியிலே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சாத்தானுடைய ஞானத்தை ஏற்று தன்னை அழித்துக் கொண்டது போல இப்பொழுதும் மனிதன் தன்னையே ஞானத்தால் அழித்துக்
கொள்கிறான்.
இப்பொழுதோ அவள் கடந்து சென்றாக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவளால் இன்னுமாக அதற்கு தாக்கு பிடிக்க முடியாது.
ரஷ்யா I believe would destroy this nation today if she thought that she could destroy it and then preserve herself.
ரஷ்யா தன்னை காப்பாற்றிக் கொண்டு இந்த நம்முடைய தேசத்தை இன்றே அழித்துவிட நினைத்தால் அவ்விதம் அவளால் செய்யக்கூடும் என்று நான் நம்புகிறேன்.
Any of those little nations could do it. But they're afraid because they know that this world cannot stand in its orbit under such conditions.
எந்த ஒரு சிறு நாடும் அவ்விதம் செய்யக்கூடும். ஆனால் அவ்விதம் அவர்கள் செய்ய பயப்படுகின்றனர். ஏனென்றால் இந்த உலகம் அத்தகைய சூழ்நிலையில் அதனுடைய கிரக சுற்றுப்பாதையில் நிலைத்து நின்று அதை தாங்கிக் கொள்ள முடியாது.
So the world knows that her birth pains is so great, she's got to give away. There's going to be a new birth born at hand. I'm thankful for that. I'm tired of this one.
ஆகவே இவ்வுலகமானது தன்னுடைய பிரசவ வேதனை மிகவும் பெரிதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறது. அவள் அழிந்து போயாக வேண்டும். ஒரு புதிய பிறப்பு சமீபத்தில் இருக்கப் போகிறது. நான் அதற்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் இந்த ஒன்றை குறித்து களைப்படைந்துள்ளேன்.
Anyone knows that here it's a place of death and sorrow and all kinds of discrepancies and so forth.
மரணம், துன்பம், இன்னும் எல்லாவிதமான முரண்பாடுகளும் உள்ள இடமா இது உள்ளது என்பதை எந்த ஒரு நபரும் அறிவர்.
I'm glad that she has to give away and I'm glad that time is at hand. As John said of old, even so come Lord Jesus.
நாம் ஒவ்வொருவரும் இதை விட்டுவிட நினைப்பதினால் நான் மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். காலம் சமீபத்திருக்கிறது என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டைய யோவானும் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூறினான்.
Now, she must rot, of course, as I have said, in order to bring new birth. Look what she's rotted into.
இப்பொழுது கவனியுங்கள், நான் கூறியுள்ளதைப் போன்றே புதிய பிறப்பை கொண்டு வரத்தக்கதாக அவள் நிச்சயமாக அழிந்துவிட வேண்டும். என்ன விதமாய் அவள் அழுகி போனாள் என்பதை பாருங்கள்.
Notice, my brethren, she's totally rotten. Her politics and systems are just as rotten as they can be. There isn't a sound bone in her, in her world systems.
கவனியுங்கள், என் சகோதரரே, அவள் முற்றிலுமாய் பழுதடைந்து போய்விட்டாள். அவளுடைய அரசியலும் அமைப்புகளும் எந்த அளவில் பழுதடைய முடியுமோ அந்த அளவிற்கு பழுதடைந்து விட்டன. அவளுடைய உலக பிரகாரமான உரிமைகளில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அஸ்திவாரம் கிடையாது.
Her politics and her religious politics and whatever it is, one says I'm a Democrat, I'm a Republican, I'm Methodist, I'm Baptist, well, the whole thing's rotten to the core.
அவளுடைய அரசியல் மற்றும் மத பிரகாரமான அரசியல் மற்றும் என்னவா இருந்தாலும் நல்ல அஸ்திவாரமே இல்லை. ஒருவன் நான் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவன் என்கிறான், இன்னொருவன் நான் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவன் என்கிறான், நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட் என்கிறார்கள். ஏன்? முழு காரியம் அழுகி போய் புறையோடி விட்டது.
Got to be something give away. She can't stand if you put a George Washington or an Abraham Lincoln in every county in this United States. It still couldn't come back. It's beyond redemption.
ஏதோ ஒன்று ஒழிந்து போக வேண்டியதாக உள்ளது. அவளால் நிலைநிற்க முடியாது. நீங்கள் ஒரு ஜார்ஜ் வாஷிங்டனையோ அல்லது ஆபிரகாம் லிங்கனையோ திரும்பவும் இந்த அமெரிக்க தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அனுப்பினாலும் இது ஒருபோதும் மறந்து திரும்பாது. ஏனெனில் இது மீட்கப்படுதலுக்கு அப்பால் சென்று விட்டது.
There's only one thing can help her. That's the coming of the Creator.
அவளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே இருக்கிறது. அது சிருஷ்டியினுடைய வருகையே ஆகும். ஆமென்.
She knows she must give away. She's in pain and distress. One don't know what to do. One's looking this way and one that way. And everything, one's scared of the other.
அவள் ஒழிந்து போக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவள் வேதனையிலும் துன்பத்திலும் காணப்படுகிறாள். இதை குறித்து என்ன செய்வதென்று யாருக்குமே தெரியவில்லை. ஒருவன் இந்த வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான், மற்றொருவன் வேறு வழியாய் பார்க்கிறான், ஒருவன் மற்றவரை கண்டு
பயப்படுகிறான். ஒருவன்
ஒன்றை செய்ய நினைத்து ஒன்றை அழிக்க முயற்சிக்கும் போது மற்றவன் அதற்கு விரோதமாக ஏதோ ஒன்றை செய்து அதை அழிக்க முயற்சிப்பான்.
Until now they've got it in the hands of sinful man who could destroy the whole world in a 5 minutes time.
இப்பொழுது பாவ மனிதர்களின் கரங்களில் அவை உள்ளன. 5 நிமிட நேரத்தில் அவர்கள் இந்த முழு உலகை அழிக்கும் அளவிற்கு இவைகள் அவர்களிடத்தில் உள்ளது. புரிகிறதா?
So she knows she can't stand it. The people know she can't stand it, and the world knows that it's going to happen. For God said it was. The whole heavens and earth is going to be on fire.
ஆகையால் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அவள் அறிவாள். அவளால் தாங்கி நிலைக்க முடியாது என்பதை ஜனங்கள் அறிவர். அது சம்பவிக்கப் போகிறது என்பதை உலகம் அறிந்துள்ளது. ஏனென்றால் தேவன் முழு வானமும் பூமியும் அக்கினியில் அடியப்பட இருக்கிறது என்று கூறினார்.
It's going to be a renovation of the whole thing so a new world can be born. God has prophesied.
ஒரு புதிய உலகம் பிறப்பதற்காக இந்த பழைய உலகமானது முழுமையாக புதுப்பிக்கப்பட போகிறது. தேவன் அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்.
She's rotten in all of her systems and she's got to do that to rot away. That's why she's so nervous and red in the face and frustrated.
அவள் தன்னுடைய எல்லா முறைகளிலும் அழுகி போயிருக்கிறாள். அவள் அழுகும்படியாக அதை அவள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அவள் இருக்கிறாள். அவள் மிகுந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவளாய் முகம் சிவந்து படபடப்பாய் காணப்படுகிறாள் என்று நான் கூறினேன்.
And earthquakes everywhere and up and down the coast and tidal waves and Alaska and shaking up and down the coast of earthquakes and things.
எல்லா இடங்களிலும் பூமி அதிர்ச்சிகளும் கரைகளில் கொந்தளிப்பும் கடல் அலைகளை அலாஸ்கா என்ற இடத்திலும் கடற்கரை ஓரமெங்கும் கொந்தளிப்பும் பூமி அதிர்ச்சிகளும் மற்ற காரியங்களும் காணப்படுகின்றன.
People writing, shall we leave it? Shall we leave it? See, they don't know what to do. There's no safety zone but one. That's Christ, the Son of the living God.
ஜனங்களோ இதைக் கண்டு நாம் இதை விட்டு சென்று விடலாமா, நாம் இதை விட்டு செல்லலாமா என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீர்களா, பாதுகாப்பான மண்டலம் என்ற ஒன்று இங்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பான மண்டலம் என்ற ஒன்று நமக்கு உண்டு. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகும்.
And there's only one thing that is a safety zone, and that's him. All outside of there will perish. This is certain as God said so.
பாதுகாப்பான மண்டலமாக இருக்கிற ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது அவராய் இருக்கிறது. அதற்கு வெளியே இருப்பதெல்லாம் அழிந்து போகும் என்று தேவன் நிச்சயமாகவே கூறியிருக்கிறார்.
Now let's look at the doctor's book if she is in this kind of a condition and see if this is supposed to happen. When the new earth is to be born.
புதிய பூமியானது பிறக்க இருக்கும் தருணத்தில் இவைகள் சம்பவிக்குமா? அவள் பிரசவ வேதனையின் சூழ்நிலையில் இருப்பாளானால் என்று நாம் மருத்துவரின் புஸ்தகத்தில் பார்ப்போம்.
Matthew 24 in the doctor's book which is the Bible, and let's see what's prophesied. What are symptoms it being?
வேதமாகிய மருத்துவரின் புஸ்தகத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில் என்ன தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவளுடைய பிள்ளை பேற்றுக்குரிய அறிகுறிகள் யாவும் என்னவா இருக்கும் என்றும் பார்ப்போம்.
Now if a doctor knows the symptoms of birth of a child, and just about time the child is to come, he gets everything ready because he knows that is the time the child is to be born.
இப்பொழுது கவனியுங்கள், ஒரு மருத்துவர் பிள்ளை பிறப்பதற்குரிய அடையாளங்களையும் அதன் நேரத்தையும் அறிந்திருப்பாரானால், பிள்ளை பிறப்பதற்குரிய நேரத்தை ஏறக்குறைய அறிந்திருந்தால் அதற்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து விடுவார். ஏனென்றால் அந்த பிள்ளை பிறக்க வேண்டிய நேரத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
Because all symptoms shows the water's broke, the blood, and now it's time the child's dropped, it's time for the child to be born. And so he gets everything ready for it.
ஏனென்றால் எல்லா அறிகுறிகளும் காட்டுகின்றன. அதாவது ஜலம் வெளிப்படுகிறது, ரத்தம் வெளிப்படுகிறது. இப்பொழுது இதுவே நேரமாக இருக்கிறது. குழந்தை வெளியே வந்து விட வேண்டியதாக இருக்கிறது. எனவே குழந்தை பிறப்பதற்கான நேரமாய் அது இருக்கிறது. எனவே அவர் அதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறார்.
Now Jesus told us just exactly what would take place just at this time. He told us in Matthew 24 that the church, true church, and the other church would be church natural, church spiritual, would be so close together, impersonators, until it would deceive the very elected if it was possible.
இப்பொழுது இந்த நேரத்தில் சரியாக என்ன சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் நமக்கு கூறினார். அவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் நமக்கு, அதாவது சபையும், உண்மையான சபையும், மற்ற சபையும், மாம்ச பிரகாரமான சபையும், போலியானவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமான சபையும் மிகவும் நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று கூறினார்.
How that in was the days of Noah, how this eating, drinking, marrying, giving in marriage, and all this immorality of the world that we see today.
நோவாவின் நாட்களில் சம்பவித்தது என்ன? ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், இன்றைக்கும் உலகத்தில் காணப்படும் எல்லா ரீதிகேடுகளையும் அவர்களும் செய்தார்கள்.
The Bible, the book, the doctor's book said it would happen. So when we see this happening, we know that the birth is at hand.
Amen.
It's got to be. Yes, sir.
அதுவே திரும்பவும் சம்பவிக்கும் என்று வேதத்தில், புத்தகத்தில், மருத்துவரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகள் சம்பவிப்பதை நாம் காணும்போது பிள்ளை பேறு நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது அவ்விதமாகத்தான் நிகழ வேண்டும். ஆமையா?
Now, we look at that as a nation, not a nation but a world.
இப்பொழுதோ ஒரு தேசம் என்ற கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்க்காமல் உலகம் என்ற கண்ணோட்டத்தில் அதை காண்கிறோம்.
Now, Israel, the church, let's start back with her a few minutes. And let's follow her for the next 10 minutes maybe.
இப்பொழுது இஸ்ரவேல் என்னும் சபையினை ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து சென்று பார்ப்போம். நாம் அவளுக்காக 10 நிமிடங்கள் தொடர்ந்து சென்று பார்ப்போம்.
Israel had birth pains under every prophet that came to the earth. She had birth pains at his message.
பூமிக்கு வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் கீழும் இஸ்ரவேல் பிரசவ வேதனையுற்றாள். தீர்க்கதரிசியின் செய்தியினால் அவள் பிரசவ வேதனை அடைந்தாள்.
For what did he do? The prophet had the word. And she had sown so much rottenness and made so much systematic orders in her being until this prophet shut her off of her foundation. They were hated by everybody.
ஏனென்றால் அது என்ன செய்தது? தீர்க்கதரிசியோ வார்த்தையுடையவராயிருந்தான். இந்த தீர்க்கதரிசி அவருடைய அஸ்திபாரத்திலிருந்து உலுக்கும் அறையில் அவள் அழுகி போனவைகளை மிகுதியாக விதைத்து தன்னுடைய சரீரத்தில் பழக்கவழக்கமான முறைகளை உண்டாக்கிக் கொண்டு தன்னையே பாழாக்கிக் கொண்டாள். அவர்கள் எல்லோராலும் வெறுக்கப்பட்டனர்.
So therefore, when God sent a prophet, the church itself went into birth pains because the prophet, the word of the Lord comes to the prophet and him only.
ஆகையால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின போது சபையானது தன்னில் தானே பிரசவ வேதனைக்குள்ளாக சென்றது. ஏனெனில் வார்த்தை தீர்க்கதரிசியிடம் மட்டுமே வருகின்றதா இருக்கிறது.
That is the word that's spoken for that day is made manifest by the prophet of that age. Always has been.
ஒவ்வொரு காலத்திலும் உரைக்கப்பட்ட வார்த்தையானது அந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்பொழுதுமே அவிதமே நிகழ்கின்றது.
And the church has built so many systems around the word until he shook her off her rocker when he came. She had birth pains.
தீர்க்கதரிசி வந்து அவளுடைய நவநாகரிக முறையை நின்று குலுக்கி எடுக்கும் வரை சபைகள் வார்த்தையை சுற்றிலும் அநேக விதமான கோட்பாடுகளினால் தங்களை கட்டிக் கொண்டன. அவளுக்கு பிரசவ வேதனை இருந்தது.
What was it? Back to the word, back to the life. Systems doesn't have a life. It's only God's word has life.
அது என்ன? வார்த்தைக்கு திரும்புங்கள், ஜீவனுக்கு திரும்புங்கள். முறைகளோ ஜீவனை உடையதாக இல்லை. தேவனுடைய வார்த்தையே ஜீவனுடையதாக இருக்கிறது.
The systems is built around it. Word does not have life. It is the word that gives life.
முறைகள் அதை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே ஜீவனை உடையதாக இருக்கவில்லை. வார்த்தையே ஜீவனை அளிக்கிறது.
His message rocked the remnant back to the word. A little group would come out and believe sometime maybe in Noah's time only about 8 people.
அவருடைய செய்தியானது மீதமுள்ளோரை வார்த்தைக்கு திருப்பிக் கொண்டு வந்து புகலிடமைந்தது. ஒரு சிறு கூட்டமே விசுவாசித்து வெளிவருவார்கள். நோவாவின் நாட்களில் 8 பேர் மட்டுமே ரட்சிக்கப்பட்டனர்.
But anyhow, God rocked the remnant and destroyed the rest of it. Had to rock away.
ஆனால் எப்படியாயினும் தேவன் மீதமானவர்களுக்கு புகலிடம் ஈந்து மீதமுள்ளோரை அழிக்க வேண்டியதாக இருந்தது. அது அழித்து போட்டது.
It did that all down through the ages until finally the church delivered to them a man child. And that man child was the word itself made flesh.
ஒவ்வொரு காலங்களினூடாகவும் இதே கிரியை தொடர்ந்து முடிவாக சபையானது ஒரு ஆண் பிள்ளையை பிரசவித்தது. அந்த ஆண் பிள்ளை தாமே மாம்சமான வார்த்தை.
In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word was made flesh and dwelt among us.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமடினார்.
He conquered every devil, every power upon the earth that come against him with the Father's word only. Every temptation that Satan gave him, he rebuked Satan.
ஒவ்வொரு பிசாசையும் அவருக்கு எதிராக வந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வல்லமையும் அவர் பிதாவின் வார்த்தையினால் ஜெயம் கொண்டார். பிசாசு அவர் கழித்த ஒவ்வொரு சோதனையிலும் அவர் பிசாசை கடிந்து கொண்டார்.
Not with his own powers that he had, but with the word of God. It is written, it is written, it is written.
For he was the word.
தம்முடைய சொந்த வல்லமையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது என்று கூறினார். ஏனெனில் அவரே அந்த வார்த்தையாயிருந்தார்.
When Satan flew against Eve, she wasn't the word, so it failed. When he flew against Moses, it did the same thing.
ஏவாள் வார்த்தையா இல்லாதபடியினால் சாத்தான் அவள் மேல் பறந்தபோது அவள் அங்கே தோற்று போனாள். அவன் மோசையின் மேல் பறந்தபோதும் அதே காரியம் அங்கு சம்பவித்தது.
But when he hit into the Son of God, he was 10,000 volts that knocked the loose feathers out of him. When he come back and said, it's written, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God.
ஆனால் அவர் இந்த தேவகுமாரனை தாக்கினபோது அவர் 10,000 வோல்ட் மின்விசை வல்லமையா இருந்தபடியால் அவனுடைய ஆடிக்கொண்டிருந்த சிறைகள் எல்லாம் அவ்வல்லமையினால் பிரித்தறியப்பட்டன. மறுசிறப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் கூறினார்.
There was that man child made flesh, God's eternal word, himself manifested in a body of flesh on earth to represent the word.
அங்கேதான் அந்த ஆண் பிள்ளை மாம்சமானவராயிருந்தார், வார்த்தையின் பிரதிநிதியாக இங்கே பூமியின் மேல் ஒரு மாம்ச சரீரத்தில் தம்மை தேவனுடைய இருத்திய வார்த்தையாக வெளிப்படுத்தினார்.
That's how he knew what was in their hearts. That's how he could tell Philip where he was, who he was. He could tell Simon Peter who he was. Told the woman at the well. Why? He was the word.
Yes.
Right.
அந்த விதமாகத்தான் அவர் அவர்களுடைய இருதயங்களில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால்தான் அவரால் பிலிப்பு எங்கே இருந்தார் என்றும் யாராயிருந்தார் என்றும் கூற முடிந்தது. அவரால் சீமோன் பேதர் யார் என்று கூற முடிந்தது. கிணற்றடியில் காணப்பட்ட அந்த ஸ்திரீ யார் என்றும் அவரால் கூற முடிந்தது. ஏன் அவரே வார்த்தையானவராய் இருந்தார், அது உண்மை.
The Bible said in Hebrews, the fourth chapter, the word of God is sharper, more powerful than a two-edged sword, cutting asunder even to the marrow of the bone, and a discerner of the thoughts and the intents of the heart.
வேதமோ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் உணையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது.
Why those blinded Pharisee priests couldn't see that that was the word made manifest. Or they'd wrapped up into a priesthood and a system and the old system had to give away.
வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அதுவேதான் என்று அந்த பரிசேயர்கள் ஏறதை காணக்கூடாமல் குருடர்களாயிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஆசாரியத்துவம் என்ற முறைமையினால் தங்களை சுற்றி கொண்டிருந்தனர். பழைய முறைமை ஒழிந்து போய்விட வேண்டியதாக இருந்தது.
It was the word, but what had been promised had been fulfilled. So if it's fulfilled, it's got to rot away. It's the hull, the seed went on.
அது வார்த்தையாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆகவே அது அதே விதமாக நிறைவேறுமானால் நிறைவேற்றப்பட்ட ஒன்று கடந்து போகத்தான் வேண்டும். அது உமியாயிருக்கிறது. வித்தோ தொடர்ந்து சென்றது.
Moses could not have brought Noah's message. Neither could Jesus have brought Noah's message. Because it was another age.
மோசே நோவாவின் செய்தியை கொண்டு வந்திருக்க முடியாது. அதுபோலவே இயேசுவும் நோவாவின் செய்தியை கொண்டு வந்திருக்க இயலாது. ஏனெனில் அது வேறொரு காலத்துக்குரியதாக இருந்தது.
And the old seed was right, but it served its purpose and was dead and gone on. The transformation from the old to the new, where the life was at, was what was worrying the people. What worries them yet today?
பழைய வித்தானது சரியாக இருந்தது. ஆனால் அது தன் நோக்கத்தை கிரியை செய்து நிறைவேற்றின பின்பு மறித்து கடந்து போயிற்று. ஜீவன் எங்கிருந்ததோ அதை கொண்டு வர பழையதிலிருந்து புதியது மர்வமாக வேண்டியதாக இருந்தது. அதுவே ஜனங்களை கவலைக்குள்ளாக்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதுவே அவர்களை கவலைக்குள்ளாக்குகிறது.
We're not building a wall like we start off with Luther's message, go right down a straight line or a Pentecostal message, right? We are turning a corners. We're building a building. God's word is the blueprint.
நாம் லூத்தரின் செய்தியிலிருந்து துவங்கி ஒரே ஏர்கோட்டில் சென்று அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே செய்தியிலிருந்து துவங்கி ஒரு சுவரை எழுப்பி கட்டிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக நாம் மூலைகளை திருப்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு கட்டடத்தையே கட்டிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது வரைபடமாயிருக்கிறது.
Anybody can run a straight line, but it takes a mason to turn the corner. It takes the power of God to do that. It takes an anointed one from heaven to be sent down to do that. It has in every age.
ஒரு நேர்கோட்டில் யார் வேண்டுமானாலும் கட்டடத்தை கட்டலாம். ஆனால் ஒரு மூலைக்கு திருப்புவதற்கு ஒரு கொத்தனார் தேவைப்படுகிறது. அதை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை அவசியமாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் அனுப்பப்பட்டு அக்காரியத்தை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறு இருக்க வேண்டும்.
In the prophet's age, the word of the Lord comes to those prophets, and they turned those corners, made those differences. But the builders wanted to build a wall. It's not a wall at all, it's a building. A building of God.
தீர்க்கதரிசிகளின் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது அந்த தீர்க்கதரிசிகளினூடாக வந்தது. அவர்கள் அத்தகைய திருப்பங்களை செய்து அந்த வித்தியாசங்களை உண்டு பண்ணினர். ஆனால் கட்டிடம் கட்டுபவர்களோ ஒரு மதில் சுவரை கட்ட விரும்பினார்கள். இது ஒரு மதில் சுவர் இல்லை, இது ஒரு கட்டிடம், ஒரு தேவனுடைய கட்டிடமாக இருக்கிறது.
Now we feel and know that this is the truth, that the systems was rocked in every age, and every one of their systems had to rot and die out until she brought forth that church. Out of that rotten mess came forth the word itself.
இப்பொழுது இது சத்தியமாக இருக்கிறது என்றும், அதாவது ஒவ்வொரு காலத்திலும் இருந்த முறைகள் அழிந்து போயின என்பதை நாம் அறிந்து உணர்கின்றோம். அந்த சபையை அவள் வெளிக்கொண்டு வரும் வரை அவர்கள் ஒவ்வொருவரின் முறைகளும் மறித்து அழுக வேண்டியதாயிருந்தது. அழிவு என்று வார்த்தைதானே புறப்பட்டு வந்தது.
The word of the Lord come to the prophets, never come to the priest. It come to the prophets.
கர்த்தருடைய வார்த்தையோ தீர்க்க தரிசிகளுக்கே வருகிறதா இருக்கிறது. அது ஒருபோதும் ஆசாரியர்களிடத்துக்கு வருகிறது இல்லை, அது தீர்க்க தரிசிகளிடத்திற்கே வருகிறது.
And notice, and when it did finally, that word altogether was born here in human flesh, the fullness of the Godhead bodily rested in him. He was the word.
கவனியுங்கள், இவ்விதமாக தீர்க்க தரிசிகளுக்கு வந்த வார்த்தை முடிவிலே மனித ரூபமாக மாம்சத்தில் இவ்வுலகத்தில் வந்து உதித்தது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. அவரே வார்த்தையாயிருந்தார்.
The prophets is part of the word. The word for their age. We today are part of the word, who follow the word. But he was the entire fullness of the word. He was the word.
தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கின்றனர். அவர்களுடைய காலத்திற்கான வார்த்தையாக இருந்தனர். நாம் இன்றைக்கு வார்த்தையின் பாகமாக இருந்து வார்த்தையை பின்பற்றுகிறோம். ஆனால் அவரோ முழு வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார்.
He said, when they was accused of making himself equal with God because he was the Son of God, they said to him, well, you make yourself God.
அவர் தன்னை தேவனோடு சமமாக்கிக் கொள்கிறார் என்று அவர்கள் அவரை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர் தேவகுமாரனாயிருந்தார். அவர்கள் அவரிடம், நீ உன்னையே தேவனாக்கிக் கொள்கிறாய் என்று கூறினர்.
He said, isn't it written in your laws that you call those who the word of God came to gods, the prophets, and they were? Then how can you condemn me when I say I am the Son of God?
அவர் தேவனுடைய வசனம் யாரிடத்தில் வருகிறதோ அவர்களை, அந்த தீர்க்கதரிசிகளை, தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று உங்கள் பிரமாணங்களில் எழுதியிருக்கவில்லையா? அவர்கள் தேவர்கள்தான். அப்படி இருக்க, நான் என்னை தேவனுடைய குமார் என்று சொன்னதினாலே நீங்கள் என்னை எப்படி கடிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார்.
Where the fullness of the Godhead bodily rested in the Son of God. He was the full manifestation of God.
இந்த தேவகுமாரனில் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக தங்கியிருந்தது. அவரே தேவனின் முழு வெளிப்பாடாயிருந்தார்.
That's what finally the birth pains under those prophets, while them being the word, they pointed to that fullness of themselves, the fullness of the word.
அதனால்தான் முடிவிலே அந்த தீர்க்கதரிசிகளின் கீழான பிரசவ வேதனைகள். ஏன்? அவர்கள் வார்த்தையாயிருந்து தங்களுடைய அந்த பரிபூர்ணத்தை, வார்த்தையின் பரிபூர்ணத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினர்.
And when finally the systems died away until the word was made flesh and dwelt among us.
அதன் பின்னர் முடிவாக அந்த முறைமைகள் மறித்து போன பின்பு வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசமணினார்.
Watch how it was portrayed in Jacob. Watch how it was portrayed in Joseph. Exactly loved of his brother, his father, hated by his brother without a cause.
அது யாக்கோபின் ஜீவியத்தில் எவ்வளவு விளக்கமாக வர்ணிக்கப்பட்டது என்பதை கவனியுங்கள். அது யோசேப்பின் ஜீவியத்தில் சரியாக எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். அவன் தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான்.
He was spiritual, could foretell things and interpret dreams. He couldn't help being that. He was just born that. He's predestinated to be that.
அவன் ஆவிக்குரியவனாக இருந்து நிகழப்போகும் காரியங்களையும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறுகிறவனாயிருந்தான். அவிதமாக இருப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் அவன் அதற்கென்றே பிறந்தவனாயிருந்தான். அவன் அவிதமாக இருக்கவே முன்குறிக்கப்பட்டிருந்தான்.
But was hated by his brothers and finally sold him for 30 pieces of silver, almost 30 pieces.
ஆனால் அவன் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு முடிவிலே 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான்.
He was raised up, set at the right hand of Pharaoh, look in his prison. There was a butler and a baker. One was lost and one was saved.
அதன் பின்னர் அவன் உயர்த்தப்பட்டு பார்வோனின் வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டான். அவனுடைய சிறைச்சாலையில் பார்த்தால் அங்கே சுயம்பாகியும் ஒரு பானபாத்திர காரணம் இருந்தனர். இவர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றொருவனோ இழக்கப்பட்டு போனான்.
Jesus in his prison on the cross, one was lost, one was saved, exactly, and then exalted into heavens and set down on the throne of God.
இயேசுவும் தமது சிறையிருப்பாகிய சிலுவையில் இருந்தபோது ஒருவன் இழக்கப்பட்டான், மற்றவனோ ரட்சிக்கப்பட்டான். சரியாக பின்னர் அவர் பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார்.
And when he shall leave again, there will be a sound go forth, bow the knee, and every tongue confess.
அவர் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் போது முழங்கால் முழங்கட்டும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும் என்கிற ஒரு சத்தம் முழங்கும்.
When Joseph left the throne and started forward, a trumpet sounded and every knee had to bow. Joseph was coming.
யோசேப்பு சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட போது எக்காலமான துணிக்கப்பட்டு தெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று கூறப்பட்டது.
So someday the great trumpet of God shall sound, the dead in Christ shall rise, and every knee shall bow, and every tongue shall confess to this word.
ஆகவே என்றாவது ஒரு நாள் மகத்தான தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் இந்த வார்த்தைக்கென்று அறிக்கை செய்யும். ஆனால் அவர் எதற்காக இங்கு வருகிறார்? அவர் இங்கே என்னத்திற்காக வருகிறார்?
Notice, she brought forth this complete word which was made flesh under the birth pains of the prophets and blasted out, he's a coming.
கவனியுங்கள், அவர் வருகிறார் என்ற செய்தியினை எக்காலப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின் மூலம் ஏற்பட்ட பிரசவ வேதனையின் கீழ் அவள் மாம்சமான பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு வந்தாள்.
Now, but she was without a prophet for 400 years according to history and the scripture from Malachi until John. They only had theologians, priests, pastors.
ஆனால் வேத வாக்கியத்தின்படியேயும் சரித்திரத்தின்படியேயும் மல்கியாவில் இருந்து யோவான் வரைக்கும் 400 வருட காலமாக அவள் ஒரு தீர்க்கதரிசியும் கொண்டிருக்கவில்லை. அவர்களோ வேத பாரகரையும் பரிசேயரையும் போதகர்களையும் மட்டுமே பெற்றிருந்தனர்.
Now here we can imagine without that what kind of a rotten condition her system must have been in. 400 years without a message direct of thus saith the Lord from God.
இப்பொழுது நாம் இங்கே அவள் எத்தகைய ஓர் அழுகி போன அவளுடைய உரமையை பெற்றிருந்தாள் என்பதை நாம் யூகித்து பார்க்க முடியும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற நேரடியான செய்தி 400 வருட காலமாக அவளுக்கு தேவனிடத்தின்று கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டும்.
So the priests, prophets and so forth had gotten into an awful mess. She was rotten.
ஆகவே அங்கிருந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மிக மோசமான குழப்பத்திற்குள்ளாக சென்று விட்டிருந்தனர். அவள் அழுகி போயிருந்தாள்.
Then John, the promised Elijah of Malachi 3, not Malachi 4, Malachi 3, because Jesus said the same thing and Matthew, the 11th chapter.
அதன் பின்னர் மல்கியா 3 அதிகாரத்தில் வாக்குத்தம் செய்யப்பட்ட எலியாவாகிய யோவான் ஸ்நானகன் வந்தான். மல்கியா 4 அதிகாரத்தில் கூறப்பட்டவன் அல்ல, மல்கியா 3 அதிகாரத்தில் கூறப்பட்டவனே. ஏனென்றால் இயேசுவும் மத்தேயு 11 அதிகாரத்தில் இதையே குறிப்பிட்டார்.
When John's eagle eye got filmed over, as I believe Pimmerman's early ages expresses, and he said, go ask him if he is the one or should we look for another.
யோவானுடைய கழுகின் கண்கள் மேல் திரையிடப்பட்டது என்று பெம்பர் என்பவரின் ஆதி காலங்களின் வெளிப்படுத்தல்கள் என்ற நூலில் அபிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே அவன், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் போய் கேட்க சொன்னான். புரிகிறதா?
And he said, Jesus, after sending his disciples back, after telling them to stay at the meeting and watch what happened, and go show John these things, and blessed is he, not offended.
அங்கே என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை அறியத்தக்கதாக இயேசு யோவானின் சீஷர்களை அந்த கூட்டத்தில் தங்கி கவனிக்க கூறிவிட்டு பின்பு யோவானின் சீஷர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், என்னிடத்தில் இடநடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார்.
He turned and looked to his disciples and the people he was speaking to. He said, what did you go out to see when you went to see John?
அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களையும் அவர் பேசிக் கொண்டிருந்த ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் யோவானை பார்க்க சென்ற போது எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள் என்றார்.
He said, did you go out to see a man in soft raiment? He said, I say to you, that's the kind that stays in king's palaces.
அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷரை பார்க்க சென்றீர்களோ என்றார். மேலும் அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் என்று கூறினார்.
He said, did you go out to see a reed that was shaken by the wind? In other words, every little stain come along, he shook by it.
அவர் காற்றில் அசையும் நாணலையோ நீங்கள் பார்க்க சென்றீர்கள் என்று கேட்டார். வேறு வார்த்தைகளில் கூறினால், அவன் எந்த சிறு காரியத்தினாலாவது அசைகிறானா என்று காணவா என்று அர்த்தமாகிறது.
I'll tell you, if you just come over and join our group, we can give you a better salary. Not John.
அதாவது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ வந்து எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்துகொள், நாங்கள் உனக்கு நல்ல ஊதியம் தர முடியும் என்பதை போன்றது. யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல.
If you just won't preach against this and that, well, you can join in our groups. Not John.
நீ இதற்கெதிராக அதற்கெதிராக பிரசங்கிக்காவிட்டால் நீ எங்களுடைய குழுவில் சேர்ந்து கொள்ள முடியும் என்றனர். யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல.
Said then, what did you go out to see? A prophet? And I say unto you, more than a prophet. For if you can receive it, this is he who was spoken of by the prophet, saying, I'll send my messenger before my face to prepare the way. That's Malachi 3:1.
அதன் பின்னர் இயேசு, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவன் இவன்தான் என்றார். அது மல்கியா 3:1 உள்ளது.
Not Malachi 4 at all. That's a different, because that Elijah come, the world's to be burnt immediately, and the righteous walk out on the ashes of the wicked.
ஆனால் மல்கியா 4 உள்ளது அல்லது, அது வித்தியாசமானது. காரணம், எலியா வந்த பின்பு உலகமானது உடனடியாக சுட்டரிக்கப்பட்டு நீதிமான்களோ துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள் என்பதாய் உள்ளது.
Now notice, his message never stirred them very much from their ecclesiastical sleep. They just said, there's a crazy man down there passing by soon.
இப்பொழுது கவனியுங்கள், யோவான் சாரனுடைய செய்தியானது ஜனங்களை அவர்கள் மத சம்பந்தமான தூக்கத்தினின்று ஒருபோதும் தட்டி எழுப்பவில்லை. அவர்களோ, அங்கு ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், சீக்கிரமாய் அவனை கடந்து சென்று விடுங்கள்.
Call himself crazy, he's trying to drown people down there in water. Why, there's nothing to that old man.
தன்னையே பைத்தியம் என்று அழைத்துக் கொண்டான். அவன் ஜனங்களை தண்ணீரில் முழுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? ஏன், அக்கிழவனிடம் ஒன்றுமே இல்லை.
Why, he don't even have on right kind of clothes. He's got a sheepskin wrapped around him, he's as poor as Job's turkey.
ஏன், உடுத்திக் கொள்வதற்கு கூட சரியான துணிகள் அவனிடத்தில் இல்லை. அவன் தன்னை ஒரு ஆட்டுத்தோலினால் போர்த்தி இருக்கிறான். அவன் மிகவும் பரிதாபமான ஏழையாயிருக்கிறான்.
Why, what seminary did he ever come out of? What fellowship card? We'll not even cooperate in his meetings. We'll just let him stay down there and starve it out.
Yen, yenda veda palliyilirundhu ivan vandhan. Adayaala ikki sitti edhu maithullana? Naangal avanudaiya kuttangalukkum kuda othuraippu kodukka maattom. Naam avarai angeye pattini kidakka vittu viduvom endrellam koorinar. Paathirala?
The world hasn't changed very much. Neither has the systems.
Ulagamo miga periya alavil migavum maatram adaindirukkavillai. முறைகளும் மாற்றமடைந்திருக்கவில்லை.
But we'll just let him stay down there. He don't have any. You know why he didn't? Remember, his father was a priest.
ஆனால் நாங்கள் அவரை அங்கேயே தரித்திருக்க விட்டு விடுவோம். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஏன் ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? நினைவிருக்கட்டும், அவனுடைய தகப்பனார் ஒரு ஆசாரியனாயிருந்தார்.
But why didn't he follow the line of his father, which was custom for the children to do in those days? Because he had something too greater a message. He was to introduce the Messiah. For the Holy Spirit had said so.
அந்நாட்களிலோ பிள்ளைகள் தன் தகப்பனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று ஒரு நடைமுறை இருந்தும் ஏன் அவன் அந்த வழியை பின்பற்றவில்லை? ஏனென்றால் அவன் ஏதோ ஒன்றை, மிகவும் மகத்தான செய்தியை உடையவனாயிருந்தான். அவன் மேசியாவை அறிமுகம் செய்ய வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனமாக கூறியிருந்தார்.
That little remnant that had been brought back by the message of Gabriel down there knew that that would be so.
காபிரியேலின் செய்தியினால் கொண்டு வரப்பட்ட மீதமானவர்கள் அங்கு அதுவோ அவிதமாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டனர்.
So we're told about 9 years old, he went to the wilderness after losing his father and mother, that he went into the wilderness because he had to hear exactly.
ஆகையால் ஏறக்குறைய 9வது வயதிலேயே அவன் வனாந்தரத்துக்கு சென்று விட்டான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. அவன் தன் தகப்பனையும் தாயையும் இழந்த பிறகு அவன் வனாந்தரத்துக்குள்ளாக சென்று விட்டான். ஏனென்றால் அவன் சரியாக கேட்க வேண்டியதாயிருந்தது.
Because in that great big theological building there, they said, now, I know that you're supposed to be the one to announce the Messiah. Isaiah said you was coming. So you are going to be that voice.
காரணம், அவன் அந்த மகத்தான பெரிய வேதசாஸ்திர பள்ளிக்கூடத்தில் அங்கே மேசியாவை அறிவிக்க வேண்டிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஏசாயா, நீ வரப்போகிறாய் என்று கூறினார். எனவே நீ அந்த சத்தமாக இருக்க போகிறாய். இப்பொழுது இங்குள்ள சகோதரன் ஜோன்ஸ் அவர்களோ அதை குறித்து கூறிய காரியங்கள் மிகவும் பொருந்தி போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா என்று கூறியிருப்பார்கள். அப்பொழுது அவன் எளிதாக சம்மதத்தை கொடுத்திருக்க கூடும்.
But he never learned any of their systems. His message was too important. He went out into the wilderness to stay.
ஆனால் அவரோ அவர்களுடைய முறைகளில் ஒன்றையும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய செய்தியானது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எனவே அவன் தரித்திருக்கும்படியாக வனாந்திரத்துக்கே சென்று விட்டான்.
Notice his message wasn't like a theologian. He used types. He said, "Oh, you generation of snakes." Calling those clergymen snakes.
கவனியுங்கள், அவனுடைய செய்தியானது ஒரு வேத பண்டிதரின் செய்தியை போன்றிருக்கவில்லை. அவன் மாதிரிகளையே பயன்படுத்தினான். அவன் ஓ விரியன் பாம்பின் குட்டிகளை என்றான். அந்த குருமார்களை பாம்புகளை என்று
அழைத்தான்.
இது நான் வனாந்திரத்தில் கண்டறிந்த மோசமான காரியங்களில் ஒன்று. பாம்புகளே நடுவி செல்லும் ஒன்றாயிருந்தன. எனவே அவன் அதற்கு எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஒப்புமானம் ஏறக்குறைய அதுவே
என்று எண்ணினான்.
ஆகையால் அவன், விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், அதை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினான். இந்த கற்கள் வனாந்திரத்தில் ஓடும் ஓடையின் கரையில் அதைத்தான் அவன்
கண்டான்.
கோடாரியும் கூட வனாந்திரத்திலே அவன் உபயோகித்திருந்தது. மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது என்றான். அவன் அதை வனாந்திரத்திலே கண்டான்.
Every tree that bringeth forth not good fruit, you know where he got his firewood. See, it's hewn down and cast into the fire, made firewood out of it.
நல்ல கரிகூடாத மரமெல்லாம் தனக்கு நெருப்பை உண்டாக்கும் மரம் எங்கே கிடைத்தது என்று அவன் அறிந்திருந்தான். எனவே அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அதிலிருந்து நெருப்பு கட்டை உண்டாக்கப்படும் என்றான்.
See, his message wasn't a clergyman at all. It was after nature in the wilderness.
புரிகிறதா? அவனுடைய செய்தியானது ஒரு வேத சாஸ்திரியின் செய்தியை போன்றிருக்கவில்லை. மாறாக வனாந்திரத்தில் காணப்பட்ட இயற்கையின் வழியாக இருந்தது.
But he had the message to announce and had the faith in his message to say that Messiah is so close to coming till he's right here among you now.
ஆனாலும் அவன் மேசியாவை அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே தன்னுடைய செய்தியில் விசுவாசம் கொண்டிருந்து அந்த மேசியா இப்பொழுது வர வேண்டும், அவர் இப்பொழுது எங்கே உங்கள் நடுவிலே இருக்கிறார்.
I say unto you, there's one standing in the midst of you know not, whose shoes I'm not worthy to bear. He'll baptize you with the Holy Ghost and fire.
நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் மக்களினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கூற வேண்டியதாக இருந்தது.
Who is he, John? I don't know.
யோவானே, அவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவனோ, எனக்கு தெரியாது என்று கூறினான்.
One day there come a young man walking down to the river, ordinary looking man, just said, "Oh, John the Baptist was standing over there, the blessed old prophet," and he looked across the Jordan. He said, "Behold, there's the Lamb of God that takes away the sin of the world."
ஆனால் ஒரு நாள் ஒரு சாதாரணமாக காணப்படுகிற வாலிபன் அங்கே நடந்து யோர்தான் நதியிடத்தில் வந்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வயது சென்ற தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் யோர்தானுக்கு அப்பால் பார்த்து, இதோ உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் கூறினான்.
How do you know him, John? He in the wilderness that told me to go baptize the water said, "Upon whom thou shalt see the Spirit descending, he is the one that'll baptize with the Holy Ghost."
யோவானே, அவரை நீ எப்படி அறிவாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவனோ, ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை வனாந்திரத்தில் அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று அவன் கூறினான்.
His message couldn't come from a theological standpoint or some man-made creed system. It had to come directly from God.
அவனுடைய செய்தியானது மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாட்டு முறைகளினாலோ அல்லது வேத சாஸ்திர அடிப்படையில் இருந்தோ வந்திருக்க முடியாது. அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வர வேண்டியதாக இருந்தது.
Boy, his message didn't shake them very much. They thought, oh, he said he saw that. I doubt it very much. I didn't see nothing. I looked all my, I couldn't see nothing about it. The priest them said, but he saw it. And we know now he saw it. Sure he did.
அவருடைய செய்தி அவர்களை அவ்வளவாக அதிகமாக ஒலுக்கி விடவில்லை. அவர்கள் ஓ அவர் அதை கண்டதாக கூறினாரே, நான் அதை குறித்து மிகவும் சந்தேகிக்கிறேன். நான் ஒன்றையும் காணவில்லை. நான் பார்த்தேனே, ஓ என்ன, என்னால் அதை குறித்து ஒன்றையுமே காண முடியவில்லையே என்று எண்ணினர். இவ்வாறு அந்த ஆசாரியர்களும் மற்றவர்களும் கூறினர். ஆனால் அவனதை கண்டான், அவனதை கண்டார் என்று இப்பொழுது நாங்கள் அறிவோம். நிச்சயமாகவே அவன்
கண்டான்.
ஆனால் அவன் பார்த்ததாக அறிவித்த காரியம் எத்தகையதாக இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அது ஒருபோதும் அவர்களுடைய தூக்கத்தினின்று அவர்களை எழுப்பவே இல்லை. அவர்கள் தொடர்ந்து இருந்தவாறே இருந்து கொண்டு அவனுடைய தலையை துண்டித்து போட்டார்கள். ஆனால் இது அது ஒருபோதும் அவர்களை அசைக்கவே இல்லை.
But it did get the remnant, the one that had the life in them, that little bunch, Anne and Simeon, and a few of those that were waiting all for the coming of the Lord.
ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்து தங்களில் ஜீவனை பெற்றிருந்த மீதியானவர்களை, அந்த சிறு மந்தையை அவருடைய செய்தியானது ஆட்கொண்டு விட்டது. அன்னாள் மற்றும் சிமியோன் இன்னும் அங்கிருந்த சிறு கூட்டம்.
And Anna in the temple, blind, a prophetess that served the Lord by prayers.
அன்னாள் ஆலயத்தில் கர்த்தருக்கு ஜெபத்தில் சேவை செய்து வந்த அந்த குருடான தீர்க்கதரிசினியாயிருந்தாள்.
And then one day when she was in the spirit and Simeon had prophesied and said, an old man, he said, the Holy Ghost told me that I will not see death until I see the Lord's Christ.
ஒரு நாள் அவள் ஆவிக்குள்ளான போது சிமியோன் வயோதிக மனிதன் தீர்க்க தரிசனம் முறைத்திருந்தான். அவன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் காணும் முன்பு மரணமடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்று கூறியிருந்தான்.
ஏன்
அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, சில ஆசாரியர்கள் பரிதாபத்துக்குரிய அந்த வயோதிபனுக்கு சற்று மூளை கலங்கிவிட்டது. ஏன், அவனுடைய ஒரு கால் மரணக்குழியிலும் மற்றொரு கால் தடுமாறிக்கொண்டும் இருக்கிறது. ஏன், அவனை அபதிமே விட்டுவிடுங்கள், அவன் ஒரு கனமுள்ள வயோதிகனாயிருக்கிறான், ஆனாலும் சற்று ஒருவிதமாக இருக்கிறான் என்றெல்லாம்
கூறியிருப்பார்கள்.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் பெற்றிருந்தது என்ன? அது பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மதிய நேரத்திலும் ஜனங்களாகிய உங்களுக்கும் ஏதோ காரியம் அபிதமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இங்கே மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்க மற்றும் உள்ள எல்லாவற்றிலும் உள்ள இந்த ஆசாரியர்களையும் குருமார்களையும் பாருங்கள். ஆனால் அவர்களோ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருந்தனர். அந்த வேளையே இங்கு உள்ளது.
So the Holy Ghost moved on them and they've been looking for it, hungering.
ஆகையால் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மீது அசைபாடினார். அவர்களும் பசி கொண்டு அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர்.
Then just in one day they didn't have television, thank the Lord for that day.
அப்பொழுது சடுதியாக அந்த நாளிலே உங்களுக்கு தெரியுமா, தொலைக்காட்சி பட்டி இல்லாதிருந்தது. அந்நாளிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
So they was down upon the hillsides of Judea, there was a baby born, a star appeared and so forth.
அப்பொழுது அவர்களோ யூதேயாவின் மலைப்பகுதியில் இருந்தனர். ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று.
But after 8 days the mother brought the little baby in wrapped in swaddling cloth. It's swaddling cloth.
ஆனால் 8 நாளைக்கு பின்பு தாயார் அந்த சிறு பிள்ளையை ஒரு கண்டை துணியில் சுற்றி அங்கு கொண்டு வந்திருந்தாள். அது கண்டை துணியாயிருந்தது.
I'm told that was they didn't have nothing to put on it. It was a little rag off of a yoke of an ox. I'm told that was a swaddling cloth.
அவர்களோ பிள்ளைக்கு மேலே சுற்ற ஒன்றுமே வைத்திருக்கவில்லை. அதுவோ காளை மாட்டின் நுகத்தடியண்டை வைக்கும் ஒரு சிறு துணியாயிருந்தது. அதுவே அவரை சுற்றியிருந்த துணி என்று எனக்கு கூறப்பட்டது.
Here come Joseph, the man coming in with this little baby. I'd imagine the mothers stood back from a distance with their little babies with needlework and everything. Said, look at there, see? See, there she is.
இதோ யோசேப்பு மற்றவர்களும் வருகிறார்கள், இந்த சிறு குழந்தையோடு உள்ளே வருகிறார்கள். பின்னல்களால் அழகிய துணிகளில் தங்கள் குழந்தைகளை சுற்றியிருந்த தாய்மார்கள் அங்கு தூரத்தில் நின்று கொண்டு, அதோ அங்கே பார், பார்த்தாயா, பார்த்தாயா, அதோ அவள்
இருக்கிறாள்.
பார்த்தாயா, அவள் அந்த மனிதரால் கர்ப்பவதியானாள். இதோ அவள் உள்ளே வருகிறாள். அவளிடத்திலிருந்து தூரமாய் விலகுங்கள், நீங்கள் தூரமாய் தள்ளி நில்லுங்கள் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவர்கள் இன்னமும் அதே காரியத்தை நினைக்கிறார்கள்.
But Mary, with that baby in her arms, it didn't make any difference what they thought. She knew whose son that was.
ஆனால் மரியாள் தன்னுடைய கரங்களில் அந்த குழந்தையோடு வந்தாள். அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்த போதிலும் அது எந்தவித வித்தியாசத்தையும் அவளுக்கு உண்டு பண்ணவில்லை. அது யாருடைய குமாரன் என்று அவள் அறிந்திருந்தாள்.
So is every believer that accepts God's word into their heart. I don't care what the system say. You know what it is.
அவண்டமாகவே தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விசுவாசியும் காணப்படுகிறான். முறைமைகள் என்ன கூறினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அது என்னவென்று நீ அறிந்திருக்கிறாய்.
It was revealed to you by the Holy Ghost when you were overshadowed with his power. You know where it's at.
அது ஒரு தேவனுடைய வாக்குத்தமாக இருந்தது. அவருடைய வல்லமையினால் நீ நிழலிடப்பட்ட போது பரிசுத்த ஆவியினால் அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீ அது எங்கே உள்ளது என்பதை அறிவாய்.
No man has a right to preach the gospel until he's met God back on the backside of the desert in that burning bush to where there's no ecclesiastical system in the world can explain it away from you. You were there. It happened to you.
வராந்தரத்தின் பின்பகுதியில் உள்ள அந்த எரிகிற முச்சடியில் தேவரை சந்திக்கும் வரை எந்த மனிதருக்குமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உரிமை இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை எடுத்துப் போடத்தக்கதாக இவ்வுலகின் மத சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளின் வியாக்கியானம் என்று ஒன்று அவராந்தரத்தில் இல்லை. நீ அங்கே இருந்தாய், அது உனக்கு சம்பவித்தது.
I don't care what the system say, you are a witness of it. Hallelujah. I feel like that old colored man I was talking about. I ain't got room up here now, see. I feel very religious at this time. When I think if that's right, God himself revealed to you.
அதை குறித்து மற்ற அமைப்புகள் என்ன கூறினாலும் அதை பற்றி எனக்கு எவ்வித கவலையும் இல்லை. நீயே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறாய். அல்லேலூயா. என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இங்கே இந்த இடம் போதாது என்று அந்த வயோதிக கருப்பிடுகிற மனிதர் கூறினதையே நானும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை போதே உணர்கிறேன். புரிகிறதா? நான் அதை நினைக்கும் போது நான் இந்நேரத்தில் மிகவும் பக்தி பரவசம் அடைகின்றேன். அது உண்மை. தேவரே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
Simeon had the promise sitting over in his study that morning. Well, I guess there might have been several hundred babies brought in every morning.
சிமியோன் வாக்குத்தத்தை உடையவனாக இருந்தான். அவன் அன்று காலை அங்கு வந்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஓ, ஒவ்வொரு காலையும் அங்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொண்டு வரப்பட்டிருந்திருக்கலாம் என்று நான்
யூகிக்கிறேன். ஏறத்தாழ
25 லட்சம் யூத ஜனங்கள் வாழும் அத்தேசத்தில் அநேக குழந்தைகள் பிறந்து ஒவ்வொரு 8ஆம் நாளிலும் சுத்திகரிப்பிற்கான காணிக்கையை செலுத்த தாய்மார்கள் வந்திருக்கலாம்.
Now here come Simeon sitting there, you know, maybe reading the scroll of Isaiah. I don't know. But all at once...
இங்கே சிமியோன் அமர்ந்தவாறு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை ஏசாயாவின் சுருளை படித்துக் கொண்டிருந்திருக்க கூடும். எனக்கு தெரியாது. ஆனால் சடுதியில்
Now if the Holy Ghost has made you a promise, the Holy Ghost has got to keep that promise. If it's really God, if he...
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு செய்திருந்தாரானால் அது உண்மையாகவே தேவனாய் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார்.
If a man comes to you and says a certain thing, God doesn't back it up. It isn't scripture to begin with, forget it. And if he says it so and God still doesn't back it up, it's still wrong.
ஒரு மனிதர் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறி தேவனை நிறைவேற்றவில்லை என்றால் அது ஆரம்பத்திலேயே தேவனுடைய வார்த்தையாக இருக்கவில்லை. எனவே அதை மறந்துவிடுங்கள். அவர் அது அவண்ணமாக இருக்கிறது என்று கூறி தேவனை இன்னமும் ஆதரிக்கவில்லை என்றால் அது இன்னமும் தவறாகவே உள்ளது.
Because God interprets his message. He's his own interpreter. What he says comes to pass, and God said, hear it, for it's the truth.
காரணம் தேவன் தம்முடைய செய்தியை வியாக்கியானிக்கிறார். அவரே அவருக்கு சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நிறைவேறும். ஆகவே தேவன் அவருக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் அது சத்தியமாக இருக்கிறது என்றார்.
That's only common sense. If he says it happens and it happens, that tells it. It must be every time exactly the truth, because God don't tell lies.
அது மட்டுமே பொதுவான அறிவாய் உள்ளது. அவர் அது நிறைவேறும் என்று கூறினால் அது நிறைவேறுகிறது. அதுவே அதை சொல்லுகிறது. அது ஒவ்வொரு முறையும் சரியாக சத்தியமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் தேவன் பொய்களை கூறுகிறதில்லை.
So man, here's Simeon sitting there taking the persecution. He was the remnant. He'd heard John,
And the little remnant of that day?
ஆகையால் இந்த சிமியோன் அங்கு அமர்ந்தவராய் உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டவனாயிருந்தான். அவன் மீதமானவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் யோவான் குருணத்தை கேட்டிருந்த அந்நாளின் மீதமானவர்களின் சிறு கூட்டத்தில்
ஒருவனாயிருந்தான். Listening to this scroll, knowing that John was coming, because he was part of the rim that the word was revealed to him.
இதோ அவன் அங்கே அமர்ந்து இந்த சுருள் வாசிக்கப்படுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். யோவான் சாரகன் வருவான் என்பதை அறிந்தவனாக அவன் அங்கே அமர்ந்திருந்தான் என்றே நான் பொருட்படுத்திக் கூறுகிறேன். ஏனெனில் அந்த யோவானும் இஸ்ரவேலில் மீதமானவர்களின் ஒரு பாகமாக இருந்தான். வார்த்தையானது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது.
And all at once, when that baby came into the temple, that was duty of the Holy Ghost to reveal it. It was there.
அந்த நேரத்தில் அந்த குழந்தையை அவர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு வந்த போது அது அங்கே வந்திருக்கிறது என்பதை அவருக்கு வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியின் கடமையாயிருந்தது.
எனவே
அவன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தன்னுடைய சிறிய வேதவாசிப்பு அறையிலிருந்து வெளியே வந்து பிரதான அறையினூடாக கடந்து வந்து பெண்கள் வரிசையாக நிற்கும் இடத்திற்கு வந்தான். அவர்கள் எல்லோருமே விலகியிருந்த அந்த சிறு குழந்தை இருக்கும் இடத்தை அவன் கண்டறியும் வரை அந்த பெண்களின் வரிசையினூடாகவே தொடர்ந்து வந்தான். அப்பொழுது அவனோ தன்னுடைய கரங்களில் அந்த குழந்தையை எடுத்து ஏந்தி, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகவிடுகிறீர். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று கூறினான்.
And at that time, another one of the little elected in that day was Anna, a prophetess. She's sitting over there blind in the corner.
அந்த சமயத்தில் அன்னாளில் அங்கு மற்றொரு முன்குறிக்கப்பட்டவளாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். அவள் அங்கு வயதான ஒரு சிறியாய் கண் பார்வையற்றவளாய் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டிருந்தாள்.
Raised up blind. Here she comes, led by the Spirit. Among all the women and the people crowding out the temple till she come right straight to where the Christ child was.
அந்த கண்பார்வையற்றவள் எழுமினாள். அங்க தேவாலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஜனங்கள் கூட்டமாய் நின்றிருந்த எல்லா பெண்களின் மத்தியிலும் கிறிஸ்து என்னும் குழந்தை இருந்த இடத்திற்கு நேராக அவள் ஆவியினால் வழிநடத்தப்பட்டாள். இதோ அவள் வருகிறாள்.
If the Holy Ghost could lead a blind woman to him, what about a Pentecostal group that's supposed to have your eyesight? I won't go any further, you know, from there on.
ஒரு குருடான பெண்மணியை பரிசுத்த ஆவியானவர் தம்மிடம் வழிநடத்த கூடுமானால் ஒரு பெந்தேகஸ்த கூட்டமாகிய நீங்கள் உங்கள் கண் பார்வையை பெற்றுக் கொள்ளத்தக்கதான காரியத்தை பற்றி என்ன? இதற்கு மேல் நான் போகவில்லை. அதற்கு மேலான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Notice, oh my, how that church must have been in an awful mess again. It surely must have been in that day. But it rocked the little remnant, as I said.
கவனியுங்கள். ஓ என்னே, சபையானது எவ்வளவு மோசமான குழப்பத்திற்கு மீண்டும் வந்திருக்க வேண்டும். அது நிச்சயமாகவே அந்த நாளிலும் அவ்வாறு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் கூறினது போன்றே அது சிறுபான்மையான அந்த மீதமானவர்களையே குலுக்கினது.
Now let's be honest. If we see that church in that condition today, haven't we arrived at that time again?
இப்பொழுது நாம் உத்தமமாயிருப்போமாக. இன்றைக்கு நாம் சபையானது அந்த நிலைமையில் இருக்க காண்போமானால் நாம் மீண்டும் அந்த நேரத்தை அடைந்திருக்கிறோம் அல்லவா?
Now just look at the things of promise of the Bible that would be going on in the church at this time.
வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை இன்றைக்கு சபையில் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை இப்பொழுது சற்று நோக்கி பாருங்கள்.
We see what's going on in the world and we see it's at its end. Now let's look in the church.
உலகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கையில் அது மிகவும் சமீபித்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் சபை குறித்து பார்ப்போமாக.
See the church. Had birth pains under Luther. Now we know these seven church ages and seven messengers to them church ages according to Revelation.
லூத்தரின்கு அவள் சபை பிரசவ வேதனை உற்றிருந்தாள். வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி ஏழு சபை காலங்களிலும் அந்த சபை காலங்களுக்குரிய ஏழு செய்தியாளர்களும் உண்டாயிருந்தனர் என்று இப்போது நாம் அறிவோம்.
Now when Luther had to come forth, it certainly throwed the church into birth pain, but it brought forth the Luther. That's right.
இப்பொழுது லூத்தர் என்பவர் வரவேண்டியதாக இருந்தபோது சபையானது நிச்சயமாகவே பிரசவ வேதனைக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டது. ஆனால் அது லூத்தரை பெற்றெடுத்தது. அது உண்மை.
After that he got in trouble again, so brought forth a Wesley. That's right. Got forth again and it brought forth a Pentecost.
அதன் பின்னர் அது திரும்பவும் வேதனையுற்றது. ஆகையால் அது வெஸ்லி என்பவரை பெற்றெடுத்தது. அது உண்மை. திரும்பவும் அது பிரசவ வேதனையுற்று அது ஒரு பெந்தேகோஸ்தேவை பெற்றெடுத்தது.
Each of them, messengers of their age, brought the back to the word, the message of their age, the message of according to the Bible.
அவர்களுடைய காலத்தின் செய்தியாளர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு, அவர்களுடைய காலத்தின் செய்திக்கு, வேதாகமத்தின் படியான செய்திக்கு திரும்ப குலுக்கினர்.
I've got coming a book out on that, the commentary of the first four chapters of Revelation. Read it. As soon as we get it on press.
வெளிப்படுத்தின விசேஷம் முதல் நான்கு அதிகாரங்களை பற்றினதான விரிவுரை அடங்கிய ஒரு புத்தகமானது உங்களுக்கு வெளியிடப்படும். நாம் அதை அச்சகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடனே படித்து பார்ப்போம்.
And it proves beyond a shadow of doubt what Luther's message was, justification, what sanctification is the next process in the natural birth, and then come the Pentecostals. Exactly.
லூத்தரின் செய்தியானது நீதிமானாகுதல் என்பதையும், அடுத்தது பரிசுத்தமாகுதல் என்ன என்பதும், அடுத்தது இயற்கையான பிறப்பில் உள்ள நடைமுறையும், அதன் பின்னர் சரியாக பெந்தேகோஸ்தே உண்டானதையும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி அது நிரூபிக்கிறது.
Now, notice, each age rocked the church and gave it birth pains. But what did they do? After the birth pains come, instead of going on with the word, they got a bunch of men together, just like the first one did. Exactly.
இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு சபைக்காலமும் சபையை ஒலுக்கி அதற்கு பிரசவ வேதனை அளித்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? பிரசவ வேதனை உண்டான பிறகு வார்த்தையோடு கூட செல்வதற்கு பதிலாக அவர்கள் முதலில் ஒருவர் செய்தது போன்றே தங்களுக்கென்று ஒரு கூட்ட மனிதர்களை சேர்த்துக் கொண்டனர். சரியாக அதே விதமாகத்தான் செய்தனர்.
Right after the rocking of the apostles, then we find her going off again, then we find out along come many of the others, activists and many of the great reformers back in the beginning.
அப்போஸ்தலர்களின் அசைவிற்கு பிறகு சபையாரவள் திரும்பவும் பின்வாங்கி சென்று விட்டாள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பின்பதனை தொடர்ந்து இன்னும் அநேகர் அகவு மற்றும் அநேக மகத்தான சீர்திருத்தக்காரர்கள் அச்சமயத்தில்
தோன்றினர்.
ஒவ்வொரு காலமும் நிசாயாவின் ஆலோசனை சங்கத்திற்கு முன்னர் என்ற புஸ்தகத்தையும், நிசாயா பிதாக்கள் மற்றும் அதற்கு முன் என்ற புஸ்தகத்தையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் அங்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் கண்டறியலாம். ஒவ்வொரு காலமும் குறுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தியாளர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தோன்றினார்.
Now she is in the worst stage that according to the scripture that she's ever been. Amen. We are in the Laodicean church age. A rich but blinded church age that don't know it.
இப்பொழுதோ வேத வாக்கியங்களின்படி எப்போதும் இல்லாத அளவிற்கு அவள் அவ்வளவாய் இழிவான நிலையில் காணப்படுகிறாள். நாம் இப்பொழுது லவோதிக்கியா சபையின் காலத்தில், அதாவது ஒரு ஐஸ்வர்யம் உள்ளதாய் ஆனால் குருடாக்கப்பட்டு அதை அறியாதிருக்கிற சபை காலத்தில் தான் இருக்கிறோம்.
There was nowhere in the Bible that Christ was ever put out of the church but the Laodicea age. She's in the worst age, she's the rottenest she ever was.
லவோதிக்கியா சபையை தவிர வேற எந்த சபையுமே கிறிஸ்துவை சபைக்கு வெளியே தள்ளினதாக வேதத்தில் எங்குமே இல்லை. அவள் மிகவும் இழிவான நிலையில் காணப்படுகிறாள். அவள் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் அழுகி போன நிலையில்
இருக்கிறாள்.
எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ராணியைப் போல் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. நீ நிர்வாணியும் பரிதபிக்கப்படத்தக்கவரும் குருடனும் தரித்திரனுமாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாய், அதை அறியாமல் இருக்கிறாய். ஆமையா, மேலும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கத்தை என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள் என்று கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே தேவன் உரைத்துள்ளதை காணும்படியாக சபையான தன்னுடைய கண்களை திறக்க விரும்பினால் அப்பொழுது தேவனுடைய கண் கலிக்கமானது நிச்சயமாகவே சபைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்.
She is in that stage beyond a shadow of doubt. We're in the Laodicea church age.
இப்பொழுது சீக்கிரமாக கவனியுங்கள், லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அவள் அந்த நிலைமையில் இருக்கிறாள் என்பதற்கு எந்தவிதமான ஒரு சந்தேகத்தின் நிழலும் இல்லை. நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் தான் இருக்கிறோம்.
Now her messenger is promised in Malachi the fourth chapter. He's promised to do it. And the message is to bring back the word. Bring the people back to the word.
அவளுடைய செய்தியாளன் மல்கியா நான்காம் அதிகாரத்தில் வாக்குத்தம் செய்யப்பட்டிருக்கிறான். அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். செய்தியானது வார்த்தையை திரும்ப கொண்டு வரும், ஜனங்களை வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டியதாயிருக்கிறது.
Birth is to be, she's to be delivered of a new birth from according to Malachi 4.
அது பிறப்பாய் இருக்க வேண்டியதாய் உள்ளது. அவள் மல்கியா 4 அதிகாரத்தின்படி ஒரு புதிய பிறப்பினால் விடுவிக்கப்பட வேண்டியவளாயிருக்கிறாள்.
In the church world today, there is two systems of working. Now listen, read your quote. Now let's see if you're going to say amen on this.
இன்றைக்குள்ள சபை உலகத்தில் இரண்டு முறைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் இதன் பேரில் ஆமேன் என்று கூறப்போகிறீர்களா என்று நான் காண விரும்புகிறேன்.
There's two systems working in the church world today. I'm going to get this off my shoulder and then I have it over with.
இரண்டு முறைகள் இன்றைய சபை உலகத்தில் கிரியையில் காணப்படுகின்றன. என் தோள்களின் மேலுள்ள இந்த பாரத்தை நான் இறக்கிவிடப் போகிறேன். அவ்விதம் நான் செய்வேனானால் என் வேலை முடிந்துவிட்டது.
We all know that. That's the word of God and the denominational system. There is the two systems at work.
அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் மற்றொன்று ஸ்தாபன முறைமை என்பதையும் நாம் எல்லோருமே அறிவோம். இரண்டு அமைப்புகள் கிரியையில் காணப்படுகின்றன.
Just as it was Jacob and Esau. One after the spirit, the other after the flesh.
அவர்கள் யாக்கோபும் ஏசாவும் போன்று ஒன்று ஆவியின்படியாயும் மற்றொன்று மாம்சத்தின்படியாயும் உள்ளது.
And what is it? Esau and Jacob was fighting in the wombs of the mother even to the time they were born.
அது என்னவாக இருக்கிறது? ஏசாவும் யாக்கோபும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தாயின் கர்ப்பத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர்.
And so is the denominationals and the word fighting one against the other. They have been since Luther first brought the first Reformation.
அவ்வண்ணமாகவே லூத்தரும் அவ்வண்ணமாகவே ஸ்தாபனத்தாரும் வார்த்தையை சார்ந்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக சண்டையிடுகின்றனர். முதலாம் சீர்திருத்தத்தை லூத்தர் முதலில் கொண்டு வந்தது முதற்கொண்டே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே
வருகின்றனர்.
நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது போதிய அளவு எளிமையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா?
These men, if they pick up this and go out with it, they can make more sense to it. See, to bring it to a place you would, I just want to lay this seed. I hope they make it come to life.
இந்த மனிதர் அவர்களது எடுத்துக் கொள்வார்களாயின் அப்பொழுது அவர்களால் நீங்கள் விரும்பும் ஒரு ஸ்தானத்திற்கு அதை கொண்டு வரும்படி அதற்கு அதிக அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், எனவே நான் இந்த வித்தை விதைக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர்கள் அதை ஜீவனடை கொண்டு வருவார்கள் என்று
நம்புகிறேன்.
கவனியுங்கள், புரிகிறதா? அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. அந்த காரணத்தினால் தான் அவள் பிரசவ வேதனையை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்குள்ளாக ஒரு போராட்டம் உள்ளது.
There's Esau, just a man of the world, very religious, and boy's all right, good fella, clean, moral, as far as I know of, but he don't know nothing about that birthright. He's born that way, he's shaped that way.
ஏசா உலக பிரகாரமான நீதி உள்ள மனிதனாக மிகவும் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஓ, எனக்கு தெரிந்த மட்டில் அவன் சரியானவனாகவும் நல்ல நபராகவும் சுத்தமானவனாகவும் ஒழுக்கநிலையுள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் புத்திர சுவிகாரம் என்பதை பற்றி ஒன்றுமே அறியாதவனாயிருந்தான். அவன் அந்த விதமாகவே பிறந்திருந்தான். அவன் அந்த விதமாகவே உருவாக்கப்பட்டிருந்தான்.
Jacob, I don't care what he is, he wants that birthright. He's a spiritual one.
யாக்கோபு, அவன் என்னவாய் இருக்கிறான் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் அந்த புத்திர சுவிகாரத்தை விரும்பினான். அவன் ஆவிக்குரிய ஒருவனாக இருந்தான்.
And them too today is in the womb of the church. There's a great big system trying to be formed called the World Council of Churches.
அவர்கள் இருவரும் இன்றைக்கு சபையின் கருப்பையில் இருக்கின்றனர். உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்றதொரு மகத்தான பெரிய அமைப்பானது உருவாக்கப்பட முயற்சிக்கின்றது.
And from the womb of the church is coming forth two children. You just mark my word.
சபையின் கர்ப்பத்தின்று இரண்டு பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றனர். என்னுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
The word must deliver the word bride church. The church has got to be delivered out of her a bride for Christ.
வார்த்தையானது வார்த்தை மணவாட்டி சபையை பெற்றெடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கென்று மணவாட்டியை சபையானது அவளிலிருந்து பிரசவிக்கத்தான் வேண்டும்.
Then it fell asleep in all ages. I'll make up that bride that come out on the word that they come out on. Like from your feet coming to your head.
எல்லா காலங்களிலும் வார்த்தைக்கென்று வெளிவந்து நித்ரையாய் இருக்கிறவர்கள் மனவாட்டியாக உருவாக்கப்பட்டு கர்ப்பத்தில் உங்கள் பாதங்களில் இருந்து உங்கள் தலைக்கு வருவது போல அவர்கள்
வருகின்றனர்.
அவள் பெரிதாகி இன்னும் அதிகமாக நீங்கள் பெருகுவது போல பெருகி சரீரம் பெருகுவது போல கிறிஸ்துவின் சரீரமும் பெருகி வளர்ந்துள்ளது.
And then finally the head will come to it. The head of it will. Now if we know it's cause it's all linked to the head does the turning, pulling.
அதன் பின்னர் முடிவாக தலையானது அதனடை வரும், அதனுடைய தலை வரும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது முழுவதுமே தலையினடைதான் இணைக்கப்பட்டிருக்கிறது. தலையே திருப்புவதையும் இழுப்பதையும் செய்கிறது.
But these systems will not grow out of that. Because it's a system and it cannot bring forth a cucklebur cannot bring forth a bunch of wheat.
ஆனால் இந்த முறைமைகள் அதிலிருந்து வளராது. ஏனெனில் அது ஒரு முறைமையாக இருக்கிறது, அது பிறப்பிக்க முடியாது. ஒரு களையான செடி ஒரு கூட்ட கோதுமை மணிகளை பிறப்பிக்க முடியாது.
But they're both in the same field, watered by the same water and the same sunlight. One is the word, one is not the word.
ஆனால் களையும் கோதுமை மணியும் ஒரே நிலத்தில் காணப்பட்டு ஒரே தண்ணீரை குடித்து ஒரே சூரிய வெளிச்சத்தை அனுபவிக்கின்றன. ஒன்று வார்த்தையா இருக்கின்றது, மற்றொன்று வார்த்தையா இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முதலாம் சீர்திருத்த காலம் முதற்கொண்டே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது இதற்கு மேல காரியத்தை நான் பேச வேண்டுவதில்லை, இல்லையா? நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறீர்கள். ஒரு முறைமை. ஆமையா, அங்குதான் நமக்கு காரியம், அங்குதான் உங்களுக்கும் காரியமே. எந்த முறைமையினுள் நீங்கள் இருக்கின்றீர்கள்?
Just imagine now, if you were to live back in the other days under the jolting of God's prophets and words that come forth, what side would you want to be on back there? Well, you got the same choice today.
இப்பொழுது அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வார்த்தையினால் உலுக்கிய காலங்களில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அக்காலத்தில் எந்த பக்கம் சார்ந்தவர்களாய் இருக்க விரும்பியிருப்பீர்கள்? இன்றைக்கும் அவ்விதமான தெரிந்து கொள்ளுதலையே நீங்கள் பெற்றுள்ளீர்கள்.
She's fixing to bring forth the perfect word back there and the word's coming for the word bride.
சபையானது திரும்பவும் பரிபூரணமான வார்த்தையை பிரசவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. வார்த்தையானது வார்த்தை மனமாட்டிக்காக வந்து கொண்டிருக்கிறது.
As a woman is the part of a man taken from me, so the church will have to be a word abiding church, every word of the Bible.
ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனின் பாகமாய் இருப்பது போல அவனிலிருந்து அவள் எடுக்கப்பட்டாள், ஆகையால் சபையும் கூட வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையோடும் வார்த்தையில் தரித்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும்.
Not systems, dogmas, or nothing added to it. It'll have to be an unadulterated, pure, virgin word. Right.
கோட்பாடுகளையோ மனித முறைகளையோ அத்தோடு கூட்டக்கூடாது. அது கலப்படமற்ற சுத்தமான கன்னியான வார்த்தையில் இருத்தல் வேண்டும். சரி.
In the days of the light of Luther, when the church broke that Luther forced you under her pains, but he come forth the just shall live by faith. This is not the communion.
லூத்தரின் வெளிச்சத்தின் நாட்களில் சபையானது தாழிட்டு அடைபட்டிருந்த போது லூத்தர் முட்டி தள்ளினார். அவள் பிரசவ வேதனைக்குள்ளாக சென்றாள். அப்பொழுது லூத்தர் வெளிவந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இது அந்த ராமோஜனம் அல்ல என்றார்.
Now we find out in the days of John Wesley, she gave pains again, but there's a Wesley born. But what did he do? Went right back like the mother did.
வெஸ்லியின் நாட்களில் அவள் மறுபடியுமாக பிரசவதற்குள்ளாக சென்றாள் என்று நாம் கண்டறிகிறோம். ஆனால் அப்பொழுது வெஸ்லி பிறந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? தாயை போன்றே அவரும் திரும்பவும் அதிக செய்தார்.
அதன்
பின்னர் நாட்களில் உங்கள் தகப்பனாரும் தாயாரும் அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்து அதை வெறுத்தனர்.
They went out on the street, your mother with no stockings on, beating on an old tin can and talking about the baptism of the Holy Ghost and some old guitar. They lay out on the streetcar's tracks, stayed all night in jail.
உங்களுடைய தாயார் கால்களில் கால் உறைகள் கூட இல்லாமல் அவர்கள் அங்கே வீதிகளில் சென்று ஒரு பழைய தகரடப்பாவையும் பழைய நரம்பிசை கருவியையும் வாசித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசினர். அவர்கள் ஒரு தெருவோர வாகன பாதைகளில் படுத்து கிடந்து சிறைச்சாலையில் ரா முழுவதும் தங்கியிருந்தனர்.
And we were so starchy and went right back into an organization and made ourselves the same muck that draw their children back in. If they come out of, they'd turn over in the grave. They'd be ashamed of you.
Namo meginda vetracharam ullavaragi sthavarathirkullaga thirumichendru adhe kuppaiyai namakku undaakki kondom. இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வெளிவந்த இடத்திற்கே திரும்பவும் எடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் தங்களுடைய கல்லறையில் இருந்து வெளிவந்தால் உங்களை குறித்து வெட்கப்படுவார்கள்.
I know that's hard, but it's the truth. You say, I thought you loved people. If love isn't corrected, then how can you produce love? Love is corrective. And I do love the world. I'm zealous of God's church.
இது மிகவும் கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இது சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் ஜனங்களை நேசிக்கின்றீர்கள் என்று நாம் அறிவித்தோம் என்று நீங்கள் கூறலாம். அன்பானது திருத்தக்கூடியதாக இல்லாவிட்டால் பின்பு அன்பை நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடும்? அன்பு திருத்துகிறதாக இருக்கிறது. நான் நேசிக்கிறேனா? நான் தேவனுடைய சபைக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
And see these systems, it's binding it down on their dogmas and it's rotting away. God declared his word to be the truth and still they hold on to it.
இந்த முறைகளோ கோட்பாடுகளின் கீழாக சபையை கட்டி அதை அழுக செய்து கொண்டிருப்பதை பாருங்கள். தேவரோ தம்முடைய வார்த்தை சத்தியமாக இருப்பதை அறிவித்தும் அவர்கள் இன்னமும் அதையே பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
Amen. That's, you know it's truth, brother, sister. That's a simple way of telling it.
Amen. அதுதான் உண்மை. சகோதரனே சகோதரியே, அது சத்தியமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இது. அதை அறிவிக்கிறதற்கான எளிமையான வழி
அதுதான்.
கிரேக்க மொழி மற்றும் பலவற்றை பிரித்து ஆழ்ந்து நோக்குவதல்ல காரியம். ஆனால் இதுவோ ஆய்ந்து பொதுவான அறிவை காண்பிப்பதாய் உள்ளது. அது இரட்சகமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இரண்டும் இரண்டும் நாலு என்பது போல புரிகிறதா? இப்பொழுது அது உண்மை என்பதை நாம் அறிவோம்.
Now the word must produce the bride, but the old system has to keep its type. It has to produce an Esau who sold his birthright.
இப்பொழுது வார்த்தை இரட்சகமாகவே மடவாட்டியை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் பண்டைய முறவையோ அதனுடைய மாதிரியை கைக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை பிறப்பிக்க வேண்டும்.
Here it comes. I feel it. I hope you don't think I'm crazy. Well, if I am, let me alone. I feel good this way. I'm better this way than I was the other way. I may be crazy to the world. I know where I'm at. I know where I'm standing.
இதோ அது வருகிறது. நான் அதை உணர்கிறேன். எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி நான் பைத்தியமானால் என்னை அப்படியே தெரிய விட்டு விடுங்கள். நான் இந்த வழியில் நல்ல விதமாகவே உணர்கிறேன். அந்த மற்ற வழியில் இருப்பதை காட்டிலும் நான் இந்த வழியில் இருப்பது எனக்கு மேலாக இருக்கின்றது. நான் ஒரு கால உலகத்திற்கு பைத்தியமாக இருக்கலாம். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் அறிவேன்.
Look, it's going to produce a stillborn baby. An ecclesiastical system is going to bring all the denominations together to produce an Esau.
பாருங்கள், ஒரு மரித்த குழந்தையை அது பிறப்பிக்கப் போகின்றது. வேதசாஸ்திர அமைப்பானது எல்லா ஸ்தாபனங்களையும் ஒன்று சேர்த்து யாக்கோபை வெறுத்த ஒரு ஏசாவை பிறப்பிக்கப் போகின்றது. ஆமேன்.
I hope you see it. A stillborn dead denomination, all of them going together.
நீங்கள் இதை காண்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு மரித்து பிறந்த மரித்த ஸ்தாபனம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கப் போகிறது.
Oh, word believers, give in to my message. Hear me. Not my message, but his message that he firmly declares to be the truth.
Oh, வார்த்தையின் விசுவாசிகளே, என்னுடைய செய்திக்கு ஒப்புக்கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னுடைய செய்திக்கல்ல, சத்தியம் இதுதான் என்று உறுதியாக அறிக்கையிடுகிற அவருடைய செய்திக்கே செவி கொடுங்கள்.
You've got to choose from somewhere. You can't sit still after this. You've got to make your choice.
நீங்கள் ஏதோ ஒன்றை எங்கிருந்தோ தெரிந்து கொள்ளதான் வேண்டும். இதன் பிறகும் நீங்கள் வெறுமன அமர்ந்திருக்க முடியாது. உங்களுடைய தெரிந்தெடுத்தலை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும்.
Remember the other day down to Westward Hole there on that morning on that breakfast, how the Lord let me show that wheat.
அன்று நாள் நான் மேற்கு பாகத்தில் ஹோ என்ற இடத்தில் அந்த காலை சிற்றுண்டு வேளையில் எப்படியாய் கத்தரந்த கோதுமையை உங்களுக்கு விளக்கி காட்ட என்னை அனுமதித்தார் என்பது நினைவிருக்கிறதா?
Has come up through Luther, through West End, the tassels and so forth, and little springs off every church represented in a stalk of corn.
Luther மூலமாகவும் வெஸ்லி மூலமாகவும் பின்பு பட்டுக்குஞ்சம் பல சிறிய கிளைகளும் அங்கு எப்படியாய் மேலே வந்து காணப்பட்டன. விதையனுடைய தண்டானது ஒவ்வொரு சபையையும் குறிக்கிறதா இருந்தது.
Then went right down into that wheat as it was, and there was that little shuck looked just exactly like the real grain of wheat.
அந்த கோதுமையானது கதிரண்டை வரும்போது அங்கே சிறு பதர் இருந்தது. அது உண்மையான கோதுமை மணியை போன்றே காணப்பட்டது.
When you go out and look, if you don't know your wheat, you'll say you got wheat there, but it's just a shuck. And then you open that shuck up, there's no wheat there at all.
கோதுமை செடியை குறித்து சரியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அந்த பதரை காணும்போது அதோ கோதுமை மணியானது வந்துவிட்டது என்றுதான் கூறுவீர்கள். ஆனால் அது ஒரு பதராயிருக்கின்றது. அந்த பதரை திறந்து பார்ப்பீர்களே ஆனால் அதனுள் கோதுமை மணியே இராது. அதன் உள்ளே எங்கோ ஒரு மூலையிலிருந்து சிறிய மொக்கு கிளம்பி வருகிறதா இருக்கும். அதை பார்க்க வேண்டுமானால் அணுப்பரிமாண கண்ணாடியின் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும்.
And when Pentecost first came out, it was so close, Jesus said in Matthew 24:24, it would deceive the very elected if it was possible.
பெந்தேகோஸ்தே முதலில் வந்தபோது இயேசு மத்தேயு 24:24 கூறினபடி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாய் காணப்பட்டது.
What was it to do? A support to the grain. Is that right?
பதர் செய்த காரியம் என்ன? அது கோதுமைக்கு ஒரு ஆதரவு. சரிதானே?
Now the tassel, look here, the blade doesn't look like the grain that went in. Neither does the tassel, but it's a little more like it. And the shuck is a whole lot like it. But still it ain't the wheat. It's the carrier of the wheat.
இங்கே பாருங்கள், இலை அரும்புகள் கோதுமை மணியைப் போன்றிருக்கவில்லை. பட்டு குஞ்சமும் அவ்வாறு ஒருபோதும் இல்லை. ஆனால் இவைகள் சிறிதளவு அதை போன்றே இருந்தன. இந்த பதரானது முழுமையாக கோதுமை மணியைப் போன்றே காணப்பட்டது. ஆனாலும் அது இன்னமும் கோதுமை மணியாயிருக்கவில்லை. அது கோதுமையை சுமக்கிற கருவியாயிருக்கிறது.
Don't you see how those messages has come with birth pains, but the life left right out there to go to the next message.
அந்த செய்திகளோ எவ்விதமான பிரசவ வேதனையோடு வந்தன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஆனால் அடுத்த காலத்தின் செய்தியை கொண்டு வரத்தக்கதாக ஜீவனானது கடந்து மேலே சென்றது.
The life went right out of Luther into Wesley's message, right out of Wesley's message into Pentecostal message. Now it's time again to leave the shuck.
லூத்தரின் செய்தியிலிருந்து ஜீவனானது கடந்து சென்று வெஸ்லியின் செய்திக்கும் வெஸ்லியின் செய்தி என்று பெந்தேகோஸ்தே செய்திக்கும் தொடர்ந்து சென்றது. இப்பொழுதோ அந்த ஜீவன் பதரை கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
What's the matter? There's nature in every form declaring that's the truth. Now you see why you think I'm crazy.
காரியம் என்ன? இயற்கையின் ஒவ்வொரு பருவத்தின் தோற்றமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் சத்தியம் என்று பறைசாற்றுகின்றன. இப்பொழுது நான் பைத்தியக்காரன் என்று நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள் என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம்.
Maybe I am, as I said. But there's something in me. I can't stop it. I never put it there. It never come by my own choosing. It's God. And he confirms it to prove that it's the truth. To make it the truth.
நான் கூறினது போன்றே நான் ஒரு கால் பைத்தியமாயிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள் இருக்கிறது. என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நான் அதை ஒருபோதும் அங்கு வைக்கவே இல்லை. அது என்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலினால் ஒருபோதும் வரவில்லை. அது தேவராக இருக்கிறது. அதை சத்தியமாக்க, அதை சத்தியம் என்று நிரூபிக்க அவர் அதை உறுதிப்படுத்துகிறார்.
Not as I have anything against Lutheran, Wesley, Pentecostals, or Baptists, or whoever. Nothing against nobody. The systems is what I'm against. Because the word's against it, not the man.
Luther, Wesley, Pentecostal, அல்லது Baptistical, அல்லது யாருக்குமே நான் எந்த காரியத்திலும் எதிராக இல்லை. எவருக்குமே எதிராக இல்லை. ஸ்தாபன அமைப்புகளுக்கு நான் எதிராக இருக்கிறேன். ஏனெனில் அது வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. மனிதனுக்கு விரோதமாக அல்ல.
Look at these priests and clergymen sitting here today. They wouldn't be here if they listened to the system, but they had the common audacity of the word of God to step out and accept it.
இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிற போதகர்களையும் குருமார்களையும் நோக்கி பாருங்கள். அவர்கள் ஸ்தாபன அமைப்புகளுக்கு செவி கொடுப்பார்களே ஆனால் இன்று இங்கு இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவ வார்த்தையை குறித்தான பொதுவான துணிவு அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் வெளியே வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
Hallelujah! Means praise our God. It won't hurt you. Means so be it.
Hallelujah! என்பதற்கு நம்முடைய தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று அர்த்தமாகிறது. அது உங்களை புண்படுத்தாது. அதன் பொருள் அப்படியே ஆக கடவுள் என்பதாகும்.
I believe it. I believe and know that it's the truth. It's confirmed to be the truth. Someday you'll find out maybe too late.
அது சத்தியம் என்று அறிந்து நான் விசுவாசிக்கிறேன். அது சத்தியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றோ ஒரு நாள் நீங்களும் அதை கண்டறிவீர்கள். ஒருவேளை அப்பொழுது காலம் கடந்ததாயிருக்கும்.
Now watch. Watch. The Bible said his wife has made herself ready at the end of the age.
இப்பொழுது கவனியுங்கள், கவனியுங்கள். காலத்தின் முடிவில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வேதம் கூறியுள்ளது.
How did she make herself ready to becoming his wife? And what did she, what kind of a garment she had on? His own word. She was dressed in his righteousness. That's what it is, right? See?
அவள் தன்னை எவ்வாறு ஆயத்தம் பண்ணினாள்? அவருடைய மனைவியாயிருப்பதற்கு அவள் என்ன செய்கிறாள்? அவள் எந்த விதமான வஸ்திரத்தை தரித்திருக்கிறாள்? அவருடைய சொந்த வார்த்தை. அவள் அவருடைய நீதியில் உடுத்தப்பட்டிருந்தாள். அதுதான் அது, அது உண்மை. புரிகிறதா?
Vision. Notice just closing. I want to say this one thing just before closing. That's what led me to say this.
தரிசனத்திலே கவனியுங்கள். இப்பொழுது முடிக்கப் போகிறேன். நான் முடிப்பதற்கு முன்பு இந்த ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இதை கூறும்படியாக என்னை நடத்தினது அதுதான்.
Thus saith the Lord. The man would say that without putting it in his own thinking, he'd be a hypocrite and should go to hell for it. That's right.
இப்பொழுது இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக உள்ளது. ஒரு மனிதன் தன் சொந்த எண்ணத்தினால் அவ்விதம் கூறுவான் என்றால் அவன் ஒரு பாய்மாலக்காரனும் அதற்காக நரகத்திற்கு போக வேண்டியவனுமாயிருக்கிறான். அது உண்மை.
If he had tried to get a bunch of people, fine people like this, and deceive them, why he'd be a devil in human flesh.
இவ்விதமாக ஒரு கூட்ட அருமையான ஜனங்களை அவன் கட்டி அவர்களை வஞ்சிக்க முயற்சிப்பான் என்றால் ஏன், அவன் மானிட சரீரத்தில் உள்ள ஒரு பிசாசு.
God will never honor him. You think God would honor a devil or a liar? Never.
தேவன் ஒருபோதும் அவரை கனப்படுத்த மாட்டார். ஒரு பொய்யையோ அல்லது ஒரு பிசாசையோ தேவன் கனப்படுத்துவார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒருபோதும் இல்லை.
See, it goes over the top of their heads and they don't get it. He pulls the elected out. Look at all the prophets through the age, how he got the elected.
புரிகிறதா? செய்தியானது அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக செல்கிறது. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டவர்களை வெளியே இழுத்து விடுகிறார். காலங்களின் ஊடாக கடந்து வந்த எல்லா தீர்க்க தரிசிகளையும் கவனியுங்கள். அவர் தெரிந்து கொண்டவர்களை எவ்விதம் கொண்டு வந்தார்?
Look, coming down through even to the Reformation, like the Roman Catholic Church burnt Joan of Arc to a stake for being a witch. That's right.
சீர்திருத்த காலத்தினுடாக நோக்கி பாருங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையானது ஜோன் ஆஃப் ஆர்க் என்னும் பெண்மணியை மந்திரவாதி என்று அழைத்து கழுமரத்தில் கட்டி எரித்து விட்டனர். அது உண்மை.
Later on they found out she wasn't. She was a saint. Of course they done penance, dig up priest's body and throw him in the river, but you know, but that don't settle it in the books of God.
Amen.
No!
ஆனால் சிறிது காலம் கழித்து அவள் அவிதம் இல்லை என்றும் அவள் ஒரு பரிசுத்தமானவள் என்றும் அவர்கள் கண்டறிந்தனர். அதன் பின்னர் உண்மையாகவே அவர்கள் அவளை கொன்ற குருக்களின் கல்லறைகளை தோண்டி அவர்களின் எலும்புகளை எடுத்து ஆற்றிலே தூக்கி எறிந்துவிட்டு இவ்விதமாக தங்களை குற்றமற்றவர்கள் என்று பிராயச்சித்தம் செய்து நோன்பிருந்து சமாதானப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர்களுடைய செய்கை தேவனுடைய புத்தகத்தில் உள்ளதை சரி செய்யவில்லையே, இல்லையே.
They call Saint Patrick one too, you see, and he's about as much as I am one.
பரிசுத்த பாட்ரிக்கையும் அவர்கள் அபிதமே அடைத்தார்கள். நீங்கள் பாருங்கள், நான் எவ்விதம் என்று இருக்கிறேனோ அவ்விதமே அவரும் இருந்தார்.
So we notice, look at his children, look at his place up, look at how many killed, look on the martyrology and see how many was killed there. If see it isn't so.
ஆகையால் நாம் கவனித்து பார்ப்போம். அவருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய இடத்தையும் பாருங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதையும் பாருங்கள். இரத்த சாட்சிகளின் புத்தகத்தின் வாயிலாக பாருங்கள், எத்தனை பேர் அங்கே கொல்லப்பட்டனர் என்று பாருங்கள். அது அவண்ணமா இல்லையா என்று நீங்களே பாருங்கள்.
But the claim of the people, that doesn't make it so. It's what God said and proves that it's truth. Prove all things, hold fast to that which is good.
ஆனால் அது அவ்விதமாக இல்லை என்று ஜனங்கள் உரிமை கோருகிறார்கள். இது தேவன் கூறி அது சத்தியம் என்று நிரூபிக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
Now, we find out here about a few months ago, one morning, I was walking out of the house and a vision came.
இப்பொழுது நாம் காண்பது இங்கே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில் நான் வீட்டிலிருந்து வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கையில் ஒரு தரிசனம் உண்டானது.
Not challenge anybody here that snowed all these years to say at any time that the Lord ever let me say thus saith the Lord, but what had happened.
இத்தனை வருடங்களாக இவைகளையெல்லாம் அறிந்த யாராகிலும் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று கூற தேவன் என்னை அனுமதித்த நான் கூறின ஏதாகிலும் ஒன்று நடைபெறாமல் போனதுண்டா என்று என்னிடம் கூறும்படி சவாலிடுகிறேன்.
How many knows it's the truth? Raise your hand. Could anybody speak contrary? It's true.
இது சத்தியம் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, இங்கு யாராயிலும் அதற்கு மாறாக பேசக்கூடுமோ? இது உண்மையாயிருக்கிறது.
Don't pay attention to the messenger. Look at the message it is. That's what it is. It isn't that.
செய்தியாளருக்கு எவ்வித கவனத்தையும் செலுத்தாதீர்கள். செய்தியையே நோக்கி பாருங்கள். அதுதான் இது. புரிகிறதா? இது அதுவல்லவா?
Don't notice the little bald-headed, you know, person. It's just a human being, and we're just all the same. But watch what's happening. That's what declares it.
வழுக்கையான தலையுடைய அந்த சிறு உருவம் கொண்ட மனிதனை கவனிக்காதீர்கள். அவன் ஒரு சாதாரண மனித பிறவிதான் என்பதை நீங்களே அறிவீர்கள். நாம் எல்லோரும் ஒரே இனத்தவர்தான். ஆனால் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று கவனியுங்கள். அதைத்தான் இது அறிவிக்கிறது.
A lot of it's not right. I can't answer for what any man says. I got to answer what I say. Now I can only say whether it's truth or not.
இப்பொழுது ஜனங்கள் எல்லாவிதமான காரியங்களையும் கூறுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவைகளில் பெரும்பாலானவைகள் சரியாக இருப்பதில்லை என்று நாம் அறிவோம். மற்றொரு மனிதன் என்ன கூறுகிறான் என்பதற்கு என்னால் பதிலளிக்க முடியாது. நான் என்ன கூறுகிறேனோ அதை குறித்து மட்டுமே நான் பதிலளிக்க முடியும். அது சத்தியமா அல்லது இல்லையா என்று மாத்திரமே நான் கூற முடியும்.
I'm the one that has to be responsible for it, not what somebody else says. I can't judge no one. I wasn't sent to judge, but to preach the message.
நான் அதற்காக உத்தரவாதம் உள்ளவனாக இருக்க வேண்டிய ஒருவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதற்கு அல்ல. என்னால் எவரையுமே நியாயந்திருக்க முடியாது. நான் செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நியாயந்திருப்பதற்கு அல்ல.
Notice, I was to have a preview of the church, and I was taken by someone who I could not see. And was set up on like a stand. And I heard the sweetest music I ever heard.
கவனியுங்கள், சபையின் ஒரு முன்காட்சியை காண வேண்டியதாக இருந்தது. நான் காணக்கூடாத ஒருவரால் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு ஸ்தானத்தில் நிற்க வைக்கப்பட்டேன். அங்கு இதுவரை நான் கேட்டாத ஒரு இனிமையான இசையை கேட்டேன்.
And I looked coming and a bunch of little ladies about looked to be of some age around 20, 18, 20. And they all had long hair and was fixed in different dresses, type dresses. And they were marching just as perfectly in step with that music as it could be.
இந்த விதமாக நான் அங்கே பார்த்துக் கொண்டிருந்த போது ஏறக்குறைய 18 வயதிலிருந்து 20 வயது வரை மதிக்கத்தக்க ஒரு கூட்ட பெண்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் நீளமான குந்தலை வைத்துக் கொண்டு பலவிதமான ஆடைகளை உடுத்திக் கொண்டவர்களாயிருந்தனர். அவர்கள் அந்த இசைக்கேற்ப சற்றேனும் அடிபிறழாமல் அணிவகுத்து சென்றனர்.
And they went from my left going around this way. And I watched him and I looked then to see who was talking to me and I couldn't see no one.
அவர்கள் என் இடப்பக்கம் இருந்து சுற்றிக்கொண்டு இந்த வழியாக சென்றார்கள். அப்பொழுது நான் அவர்களை கவனித்து பார்த்தேன். அப்பொழுது நான் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்பதை காண நோக்கினேன். ஆனால் என்னால் யாரையுமே காண முடியவில்லை.
Then I heard a rock and roll band coming. And when I looked over to my right side, coming up this way, coming back, here come the churches of the world.
அதன் பின்னர் நான் ராக் அண்ட் ரோல் என்னும் இசைக்குழுவினர் இசையை கேட்டேன். அதை காண நான் வலப்பக்கம் திரும்பின போது இந்த வழியாக எனக்கு பின்புறமாக உலக சபைகள் வந்து
கொண்டிருந்தன.
அதில் சில பேர் அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்ற அவர்களுடைய கொடியை ஏந்தி கொண்டு வந்தனர். என்னுடைய வாழ்நாளில் அத்தகைய அசுத்தமான காட்சியை நான் கண்டதே இல்லை.
And when the American church come up, it was the awfulest I ever seen. The Heavenly Father is my judge.
அதன் பின்னர் அமெரிக்க தேச சபையானது வந்தபோது அது இதுவரை கண்டதிலேயே மகா அசுத்தமாயிருந்தது. பரலோக பிதாவே எனது நியாயாதிபதியாயிருக்கிறார்.
They had on these tattletale gray skirts like one of these barroom girls with no back on it up here holding up like a gray looking piece of paper.
அவர்கள் ஒருவிதமான சாம்பல் நிற பாவாடை அணிந்திருந்தனர். மது நிலையங்களில் பெண்கள் அணிந்திருப்பது போல அப்பாவாடைக்கோ பின்புறம் என்பதே இல்லாமல் இருந்தது. சாம்பல் நிற காகிதத்தை போல் அங்கு ஒட்டி கொண்டிருந்தது.
And like hula dancing, paint, short bobbed hair, smoking cigarettes, and twisting as they walk to rock and roll.
அவர்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்தவர்களாய், வர்ணம் திட்டினவர்களாய், புகைப்பிடித்தவர்களாய், ஹூலா என்னும் ஒருவித நடனத்தை ஆடிக்கொண்டு இடுப்பை வளைத்து வளைத்து ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடிக்கொண்டே அங்கே அணிவகுத்து சென்றார்கள்.
And I said, is that the church of the United States? And the voice said, yes, it is.
அப்பொழுது நானோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபையாயுது என்று கேட்டேன். அதற்கு அந்த சத்தமானது, ஆம், அதுதான் என்றது.
And when they passed by, they had to hold it like this and put the paper behind them. When they passed by, I started to cry.
அவர்கள் அங்கே கடந்து சென்றபோது அந்த காகிதத்தை அவ்வாறு பிடித்துக் கொண்டு தங்கள் பின்பாகத்தை மறைத்துக் கொண்டனர். அப்பொழுது நான் அழ ஆரம்பித்தேன். அப்பொழுது நானோ, ஓ, என்னுடைய எல்லா உழைப்பும், நான் செய்த எல்லா காரியங்களும், ஊழியக்காரராகி நாங்கள் ஒருமிக்க உழைத்த உழைப்பெல்லாம் வீணாக
போயிற்று.
சகோதரர்களே, இந்த தரிசனங்களை குறித்து நீங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் அதுவோ எனக்கு சத்தியமாயிருக்கிறது. அது சத்தியம்தான் என்று எப்பொழுதுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
When I seen that and knowing what was going on, my heart like broke in me. What have I done? How have I missed it? I've stayed right with that word, Lord, and how could I have done it?
நான் அந்த காட்சியை கண்டு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை அறிந்தபோது என் இருதயமானது எனக்குள்ளே நொறுங்கினது போல் காணப்பட்டது. நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் எவ்விதம் இதை தவறவிட்டேன்? கர்த்தாவே, நான் அந்த வார்த்தையோடு சரியாக தரித்து நின்றேனே, எனவே நான் எவ்வாறு அபயம் செய்திருக்க முடியும் என்று எண்ணினேன்.
Although, why could you give me a vision not long ago and see me in there? And I said, well, will they have to be judged? He said, Paul's group too. I said, I preached the same word he did.
ஏன் இத்தகைய ஒரு தரிசனத்தை நான் காணும்படி எனக்கு முன்னமே தந்திருக்க கூடாது என்று நான் எண்ணிக்கொண்டேன். பின்னர் நான் அவர்கள் நியாயந்திருக்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் பவுலின் கூட்டம் கூட நியாயந்திருக்கப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது நான் பவுல் பிரசங்கித்த அதே வார்த்தையைத்தான் நானும் பிரசங்கித்திருக்கிறேன் என்று கூறினேன்.
Christian businessman carried the article of it.
கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்கள் என்ற பத்திரிகை அதை குறித்த கட்டுரையை கொண்டிருந்தது.
And I said, why would it be like this? And I seen that bunch of prostitutes going by like that, all dressed up like that, and called the church of Miss USA. I just fainted.
நான் மேலும் தொடர்ந்து இந்த சபை ஏன் இவ்விதம் இருக்கின்றது என்று கேட்டேன். தன்னை செல்வி அமெரிக்க சபை என்று அழைத்துக் கொண்ட அச்சபை அந்த விதமான ஆடைகளிந்து ஒரு கூட்ட விபச்சாரிகளாய் அங்கே அணிவகுத்து சென்றதை நான் கண்டேன். அப்பொழுது நான் அப்படியே
மயக்கமுற்றேன்.
அதன் பின்னர் அந்த தத்ரூபமான இனிய இசையானது திரும்பவும் வருவதை நான் நேரடியாக கேட்டேன். நான் முன்பு கண்ட அதே சிறிய மனவாட்டி அங்கே திரும்பவும் வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர் இதுதான் வெளிவந்தவர்கள் என்று கூறினார்.
And when she walked by, she's exactly like the one was in the first place. Walking to the step of the music of God's word, marching on by.
அவள் நடந்து வந்தபோது நான் முதலாம் இசை பார்த்தபடியே தேவனுடைய வார்த்தை என்னும் இசைக்கு ஏற்ப அடிபிறழாமல் அவள் நடந்து வந்தாள்.
And when I stood there with both hands up crying like that, when I come to, I stand on my porch out there looking around across the field.
அக்காட்சியை நான் கண்டபோது நான் அங்கு நின்றவனாக என்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி இவ்விதமாய் அழுது கொண்டே இருந்தேன். பின்பு தரிசனமானது கலைந்த பின்பு நான் முற்றத்தில் நின்று கொண்டு வயல்வெளியை நோக்கி கொண்டிருந்தேன்.
What? She's to be the same bride, the same kind, built out of the same kind of material that she was in the first place.
அது என்ன? அந்த முதலாவது இடத்தில் இருந்தது போலவே ஒரே விதமான மூலக்கூற்றினால் கட்டப்பட்ட ஒரே விதமான மனவாட்டியாகத்தான் அவள் இருக்க வேண்டும்.
Now read Malachi 4 and see if we're not supposed to have a message in the last days that'll turn the hearts of the children back to the fathers. Back to the original Pentecostal message, word by word. Brothers, we are here.
இப்பொழுது மல்கியா நான்காம் அதிகாரத்தை படியுங்கள். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கு திருப்பும் ஒரு செய்தியை இந்த கடைசி காலத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டாமா என்று பாருங்கள். அது வார்த்தைக்கு வார்த்தை மூல பெந்தேகோஸ்தையின் செய்திக்கு நம்மை அடுத்து சென்றுவிடும். சகோதரர்களே, நாம் இங்கேதான் இருக்கிறோம்.
Now, this church is supposed to get a sign. And its last sign, we find out here in the scripture. See the great birth pains is being in this lady of sin age. It's boring. Their church is being born again.
இந்த சபையானது ஒரு அடையாளத்தை, அதனுடைய கடைசி அடையாளத்தை பெற வேண்டியதாக இருக்கின்றது. வேதாகமத்தில் பாருங்கள், இப்பொழுது இந்த லவோதிக்கேயாவின் காலத்தில் பெரிதான பிரசவ வேதனை உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். அது பிரசவ வேதனை உற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சபையானது மறுபிறப்பை அடைந்து கொண்டிருக்கிறது.
Not will never be another organization. Anyone knows that every time a message went forth, ask these historians. After a message went forth, an organization come up out of it.
வேறொரு ஸ்தாபனம் இனிமேல் இருக்க போவதில்லை. ஒரு செய்தியானது வந்து போன பின்பு அதிலிருந்து ஒரு ஸ்தாபனமானது வெளியே வந்து விடுகிறது. ஒவ்வொரு சமயமும் அவ்வாறே இருந்தது என்பதை எல்லோருமே அறிவர். வேண்டுமானால் சரித்திரக்காரர்களை கேட்டு பாருங்கள்.
Oh, Alexander Campbell, everything else, Martin Luther and everything, they made an organization out of it.
ஓ, அலெக்சாண்டர் கேம்பல் மற்றுமுள்ள ஒவ்வொன்றும், மார்ட்டின் லூத்தர் ஆகியோர் வந்து போன பின்பு அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிவிட்டனர்.
And usually a message only goes for about 3 years, a revival. This has been going for 15 years and there's been no organization come from it.
வழக்கமாகவே ஒரு எழுப்புதலானது ஏறக்குறைய 3 வருடங்கள் தான் ஒரு செய்தியாக செல்கிறது. ஆனால் இதுவோ 15 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் இது நின்று ஸ்தாபனம் என்ற ஒன்று ஏற்படவில்லை.
Why?
The shock was the last.
We're at the end.
Yen, padare kadaisi anada irundathu. Naam ippozhudhu mudivil irukkindrom.
See the birth pains? See what's the matter? Just a remnant will be brought out. Just a remnant will be brought out.
பிரசவ வேதனைகளை பார்த்தீர்களா? காரியம் என்னவென்று பார்த்தீர்களா? மீதமானவர்களே வெளியே கொண்டு வரப்படுவர். மீதமானவர்களே வெளியே கொண்டு வரப்படுவர்.
That's why I'm crying and straining and pushing and laying aside every favor of man on earth to find favor with God and just moving on in His work.
ஆகவேதான் நான் அவருடைய வார்த்தையின் மேல் செயல்பட்டு தேவனிடத்தில் சகாயம் பெறும்படியாக பூமியின் மேலுள்ள மனிதரின் சகாயத்தை எல்லாம் புறம்பே தள்ளி அழுது கொண்டும் போராடி கொண்டும் எடுத்துக் கொண்டும் இருக்கிறேன்.
She's in pain. That's what's the matter. She's going to give birth. She must make her choice. The handwriting's on the wall.
அவள் வேதனையில் இருக்கின்றாள். அதுதான் காரியம். அவள் பிரசவிக்கப் போகின்றாள். அவள் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்திட வேண்டும். சுவற்றின் மேல் கையெடுத்து உள்ளது.
We see the earth is just about ready to go. That's right. And we see the church, she's so rotten, she's about ready to go. And the birth pains is on all of it. On both the world and the church.
இப்பூமியானது ஏறக்குறைய ஒழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அது உண்மை. சபையும் அழுகி போய் கிட்டத்தட்ட அழிந்தே போகக்கூடிய ஆயத்த நிலைமையில் தான் இருக்கிறாள். உலகத்தின் மேலும் சபையின் மேலும் பிரசவ வேதனையானது வந்துவிட்டது.
And there's about to be a new world born and a new church born to go to it for the millennium. We know that.
ஒரு புதிய உலகமானது பிறக்க வேண்டியதாயிருக்கிறது. புதிய சபையும் பிறந்து அது ஆயிரம் வருட அரசாட்சிக்கு செல்ல வேண்டியதாக உள்ளது. இவர்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
Look, God gives her, and listen to this close, and I'm closing, her final sign, her final message, her final sign.
பாருங்கள், தேவன் அவளுக்கு அளிக்கிறார். அதாவது இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நான் முடிக்கப் போகிறேன். அவளுடைய முடிவான அடையாளம், அவளுடைய முடிவான செய்தி, அவளுடைய முடிவான அடையாளம்.
Her final sign is she has to get the conditions like she was at the beginning. The world, the church.
அவள் ஆதியில் இருந்த நிலைமைக்குள்ளாக செல்ல வேண்டியது அவளுடைய கடைசி அடையாளமாக இருக்கின்றது. உலகமும் சபையும் ஆதியில் எவ்வாறு இருந்தது என்பதையும் மல்கியா காலம் முதல் இயேசு வரையிலும் அத்தனை வருடங்களாக அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் அருளப்படவில்லை. அந்த வருடங்களை பாருங்கள்.
Look at it all back in there with corruption that got into it. Look at the earth, how it was on each time, like the days of Noah, so forth.
அச்சமயத்தில் அவர்கள் எத்தகைய விதமான சீர்கேட்டுக்குள்ளாக சென்று விட்டார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். பூமியானது ஒவ்வொரு சமயமும் எவ்வாறு இருந்தது என்பதை கவனித்து பாருங்கள். நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே.
Has to be in the same kind of a type, and we see that, as it was in the days of Noah. We see all these things just pattering up.
இதே விதமான வகையிலேயே இன்றும் காணப்பட வேண்டும். நாம் அதை காண்கிறோம். நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே நாம் இந்த காரியங்கள் எல்லாம் மாதிரியாக உருவாகி கொண்டிருக்கிறதை காண்கிறோம்.
Then we get one final in Luke, the 17th chapter, the 28th verse, Jesus said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man.
பின்னர் ஒரு முடிவான அடையாளத்தையும் நாம் பெறுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:28 சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது.
Or as it was in Sodom, see? Now Jesus read this same Bible, the same Genesis we read. Now close. Don't miss it.
ஏனென்றால் சோதோமில் இருந்தது போலவே பாருங்கள், இப்பொழுது இயேசு இந்த அதே வேதாகமத்தை படித்தார். அதே ஆதியாகமத்தை நாமும் படிக்கின்றோம். இப்பொழுது கவனியுங்கள், இதை தவறவிட வேண்டாம்.
The same Bible we read, Jesus read. And he said to his church, look back and see when the days of Sodom returns again. Perverted people. Man losing their natural.
நாம் படிக்கின்ற அதே வேதாகமத்தை இயேசுவும் படித்தார். அவர் தம்முடைய சபையினிடத்தில் சோதோமின் நாட்களில் திரும்ப வருவதை நீங்கள் காணும்போது அதை பின்னோக்கி பாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது தாறுமாறாக்கப்பட்ட ஜனங்களாயிருந்தனர். புருஷர்கள் தங்களுடைய சுவாபத்தை இழந்திருந்தனர்.
Look at the homosexual, how it's on the increase across the world today. Newspaper just recently.
ஆண் புணர்ச்சி அது இன்றைய உலகில் எவ்வளவாய் பெருகியிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அண்மையில் ஒரு செய்தித்தாளில் அது வெளிவந்தது.
You ought to get my office and read letters from mothers for their boys. And homosexual is in the increase of, I think it's 20% or 30% in California alone over last year.
நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து தாய்மாரிடத்திலிருந்து அவர்களுடைய ஆண் பிள்ளைகளுக்காக அவர்கள் எழுதியிருக்கும் அத்தகைய கடிதங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். கலிபோர்னியா என்னும் பட்டணத்தில் மட்டும் இத்தகைய ஆண் புணர்ச்சியானது ஒரே ஒரு வருடத்தில் 20 இல்லை 30% எண்ணிக்கையில் பெருகியுள்ளது என்று நான் நினைக்கிறேன்.
A great bunch of the of even government people has proven to be homosexuals. You government men know that. Your magazine, I read it. And in the different things that's taken place.
ஒரு பெரிய கூட்ட அரசாங்க அதிகாரிகளும் கூட ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றனர். அரசாங்க பணியாளர்களாகி நீங்களே அதை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பத்திரிகையிலேயே நான் அதனை படித்திருக்கிறேன். இன்னும் பலவிதமான வித்தியாசப்பட்ட காரியங்கள்
நடந்திருக்கின்றன. It's coming. The wrath of the living God. It's coming. The wrath of the living God. For surely iniquity does abound. Iniquity does abound. Yea, the living God is witness today that his people, yea, draw near unto him and pray for the mercy of the living God. For the land is besmitted with wickedness. Rakila, the ocean table. The Lord witnessed with the message that's gone from the Almighty God, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob. Witnesses with the message that is gone from.
Now, I have the right understanding of the scripture. That's exactly what God said would take place. Let him who speaketh the tongue also pray that he may interpret. That be true. I've told you truth. Then God's here confirming it. It's the truth. That's true.
வேத வசனங்களை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் எனக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் என்ன கூறினாரோ அது சரியாக அவ்வாறே சம்பவிக்கும். அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அது உண்மையே. நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன். ஆகையால் அதை தேவன் இங்கே இருந்து உறுதிப்படுத்துகின்றார். அதுதான் சத்தியம். அது உண்மை.
Hello. What was that last message that Jesus said? As it was in the days of Sodom. Now watch. Just before the Gentile world was burned up. The fire.
இப்பொழுது கவனித்து பாருங்கள். இயேசு கூறின கடைசி செய்தி என்னவா இருந்தது? சோதோமின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று கூறினார். இப்பொழுது கவனியுங்கள். புறஜாதியாரின் உலகமானது அக்னியால் சுட்டரிக்கப்படுவதற்கு சற்று முன்பு என்ன நிகழ்ந்தது?
Try to understand what happened. There was a bunch of people, lukewarm church members, like Lot and his group, down in Sodom.
இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். என்ன சம்பவித்தது? லோத்தை போன்று வெதுவெதுப்பான சபையகத்தினர்களை கொண்ட ஒரு கூட்ட ஜனம் அங்கே இருந்தனர். அவனுடைய கூட்டம் சோதோமில் இருந்தது.
There was another man that had already come out of it. He wasn't in it to begin with.
ஆனால் மற்றொரு மனிதனோ ஏற்கனவே அதிலிருந்து வெளியே வந்திருந்தான். அவன் அதனோடு ஆதி முதலாய் சம்பந்தம் கலவாதவனாயிருந்தான்.
That was Abraham, the one that had a promise of a coming son. You understand? Say amen. All right.
அவன்தான் ஆபிரகாம். வருகிறதான குமாரனை பற்றிய வாக்குதத்தை உடையவராயிருந்த ஒருவன். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். சரி.
And now just before the climax of the destruction came, God appeared to Abraham in many forms. But this time he appears as a man. He was a man. And he come up to God. Now you say it wasn't a man. It was God in the man. Abraham called him Elohim. He was a man.
இப்பொழுது அழிவிற்கான உச்சக்கட்டநிலை வருவதற்கு சற்று முன்னர் தேவன் ஆபிரகாமுக்கு பல ரூபங்களில் தோன்றினார். ஆனால் இந்த சமயத்தில் ஒரு மனிதராக அவர் தோன்றுகின்றார். அவர் மனிதராக இருந்தார். அப்பொழுது அவன் தேவனிடம் வந்தான். இப்பொழுது அது ஒரு மனிதனாக இல்லை என்று நீங்கள் கூறலாம். அது அந்த மனிதனில் இருந்த தேவனாகும். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். அது ஒரு மனிதனாக இருந்தது.
And look, he sat down with his back turned to the tent. And he said, "Where's Sarah, your wife?" She said, "She's in the tent behind you."
பாருங்கள், அவருடைய முதுகோ கூடாரத்திற்கு எதிர்புறமாக இருக்க அங்கே அமர்ந்திருந்து, "உன் மனைவி சாராள் எங்கே?" என்று கேட்டார். அவனோ, "அதோ உமக்கு பின்புறமாய் கூடாரத்தில் இருக்கிறாள்" என்று கூறினான்.
Said, "I'm going to visit you according to the time of life that I made your promise." And Sarah laughed, and he said, "Why did Sarah laugh?" See?
அப்பொழுது அவர், "நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்தபடி ஒரு உற்பவ திட்ட காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வரப்போகிறேன்" என்றார். அப்பொழுது சாராள் நகைத்தாள். அப்பொழுது அவரோ, "சாராள் ஏன் நகைத்தாள்" என்று கேட்டார். கவனித்தீர்களா?
Now that's what was going on in that day. Just to show the last sign that Abraham saw, the elected group pulled out away from Sodom.
இச்சம்பவம் தான் அந்த நாளிலே நடந்து கொண்டிருந்தது. ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளத்தை பாருங்கள். சோதோமில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட குடுவாரத சபையத்தில் வெளியே எடுக்கப்பட்டிருந்தனர்.
I don't miss this parable, whatever you do. The group that had been pulled out, it wasn't in Sodom to begin with, but two of the angels went down into Sodom.
இப்பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் இந்த ஊமையை இப்பொழுது கவனிக்க தவறிவிடாதீர்கள். வெளியே எடுக்கப்பட்டவர்களாகிய அந்த குடுவானது ஆதி முதலாய் சோதோமில் இருக்கவில்லை. ஆனால் அந்த இரண்டு தூதர்களும் சோதோமிற்கு சென்றனர்.
And when they got down there, we find Lot. And he found him in a backslidden condition. A horror of homosexuals and perversions, you know the story.
அவர்கள் அங்கு சென்றனர். நாம் லோத்தை கண்டறியலாம். அவர் அவனை ஆண் புணர்ச்சிக்காரர்களின் மத்தியிலும் எல்லா தாறுமாறானவைகளின் மத்தியிலும் லோத்து ஒரு பின்மாற்றமடைந்த நிலையில் இருந்ததை கண்டனர். நீங்கள் அந்த சம்பவத்தை அறிவீர்கள்.
But there's one that stayed with Abraham was Elohim.
ஆனால் இங்கோ ஆபிரகாமோடு ஒருவர் தங்கியிருந்தார். அவர்தான் ஏலோகிம்.
They preached the word down there. Preaching the word smited and blind. And they couldn't find the door. That's what it is today.
அவர்கள் அங்கே வார்த்தையை பிரசங்கித்தனர். வார்த்தையை பிரசங்கித்தல் அவர்களை குருடாக்கினது. ஆதலால் அவர்களால் வாசல் எதுவென்று கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அதுதான் இன்றைக்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
But the one that was with the group that was pulled out done a miracle before Abraham to show that who he was and was with Abraham.
ஆனால் வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த குடுவோடு இருந்த ஒருவர் ஆபிரகாமோடு இருந்து அவர் யாராய் இருந்தார் என்பதை காண்பிக்க ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்.
He said, "Why did Sarah laugh concerning this baby?" And Sarah come forth and said, "She didn't." He said, "But you did." And he would have killed her right there if she wasn't the part of Abraham.
சாராள் ஏன் நகைத்தாள் என்று அவர் கேட்டார். இந்த குழந்தையை குறித்து சாராள் அங்கு வந்து அவள் சிரிக்கவில்லை என்று கூறினாள். அவர், "இல்லை, நீ நகைத்தாய்" என்றார். அவள் ஆபிரகாமின் ஒரு பாகமாக இல்லாதிருந்தாள் என்றால் அவர் அவளை சரியாக அதே இடத்தில் கொன்று போட்டிருப்பார்.
So God slay us if we wasn't a part of Christ. The mercy of Christ all holds us together, us doubters and perversions in the word.
அதுபோலவே நாம் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இல்லாதிருந்திருந்தால் தேவன் நம்மையும் கொன்று போட்டிருப்பார். வார்த்தையின் பேரில் சந்தேகிக்கிறவர்களான தாறுமாறாக இருக்கிறவர்களாகிய நம்மை கிறிஸ்துவின் இரக்கம்தான் ஒன்று கூட்டி பற்றி பிடித்துள்ளது.
But notice what happened. Jesus turns back around now and says, "As it was in the days of Lot, so shall it be in the end time when the Son of Man begins to reveal himself."
ஆனால் கவனியுங்கள், என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். லோத்துடைய நாட்களில் நடந்தது போல கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கையிலும் அப்படியே நடக்கும் என்று இயேசு திரும்பி பார்த்து இப்பொழுது கூறுகிறார்.
See, Son of Man always in the Bible is a prophet. See, he come in three sons' names. Son of Man, Son of God, Son of David. See?
புரிகிறதா? வேதாகமத்தில் மனுஷகுமாரன் என்ற சொல் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியை குறிக்கின்றதா இருக்கின்றது. புரிகிறதா? அவர் மூன்று குமாரருடைய நாமங்களில் வருகிறார். அவையாவன மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் என்பதை பார்த்தீர்களா?
And he pronounced his name Son of Man because that's the work he done of a prophet, seer.
மனுஷகுமாரன் என்று அவர் தம்முடைய நாமத்தை அறிவித்த காரணம் அவர் ஒரு ஞானதரிசிக்காரர், ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தை செய்ததே ஆகும்.
He said, "In the days as it was, when the Son of Man begins to reveal himself, That will be the time of the end.
அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கையிலும் நடக்கும். அதுவே முடிவு காலமாக இருக்கும் என்று கூறினார்.
Now let's just think just for a minute. Never has the world had a messenger over the world. We've had Finney's, Sankey's, Moody's, Finney's, Knox, Calvin, and so forth. All around the world messengers to the church in these birth pains.
இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம். உலகமானது தனக்காக ஒருபோதும் ஒரு செய்தியாளனை உடையதாக இல்லை. நாம் உலகத்தை சுற்றிலும் ஃபின்னி, சாங்கி, மூடி, நாக்ஸ், கால்வின் போன்ற செய்தியாளர்களை இந்த பிரசவ வேதனையில் சபையில் உடையவர்களாக இருந்தோம்.
But never did we ever have a man going out with an international message until this day with his name ending in H-A-M. A-B-R-A-H-A-M, which is six letters. A-B-R-A-H-A-M is seven letters.
ஆனால் ஹாம் என்று முடிகிற எழுத்துக்கள் உள்ள சர்வதேச செய்தியுடன் செல்கின்ற ஒரு மனிதனை நாம் இதுவரையிலும் பெற்றிருக்கவில்லை. ஆபிரகாம், இது ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்டதாயிருக்கிறது.
We got one today in G-R-A-H-A-M, six letters, and six is the number of the world, creation day.
இன்றைக்கு நாம் கிரகாம் என்னும் பெயர் கொண்டிருக்கிற ஒருவரை கொண்டிருக்கிறோம். அதுவோ ஆங்கிலத்தில் ஆறு எழுத்துக்கள். ஆறு உலகத்தின் எண், சிருஷ்டிப்பின் நாள்.
When did the world ever have a man down into it now, preaching down in the cosmos, down there in the world, down there calling the people out, repent, repent, perish, or come out of it, until this age?
மறந்திரும்பு, மறந்திரும்பு, அழிந்து போ, அல்லது அதிலிருந்து வெளியே வா என்று இந்த காலத்தில் ஜனங்களை வெளியே அழைத்து உலகமெங்கும் சுற்றி பிரசங்கித்த இந்த மனிதனை போன்று ஒருவர் இந்த காலத்தை தவிர உலகத்தில் எப்போதாவது இருந்தாரா?
G-R-A-H-A-M. Look what he's doing, preaching the word. Blinding the outsiders, calling, come out, a messenger from God. Jesus said that would take place. Just when the Son of Man will reveal himself.
கிரகாம் என்பவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை கவனியுங்கள். வெளியே வா என்று தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாளனாய் வார்த்தையை பிரசங்கித்து வெளியில் இருப்பவர்களை குருடாக்கிக் கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தும் போது அது சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார்.
Now that, where's that at out there in the church orders, world? And they begin to hate the man for it.
இப்பொழுது அது எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? வெளியில் இருக்கும் ஸ்தாபன உலக சபைகளிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களோ அந்த மனிதனை அதற்காக வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.
But remember, there was a group also that was a spiritual group, the Jacob group, not the Esau group. There's a Jacob group was looking for the son that wasn't in that Babylon, and they received a messenger.
ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான யாக்கோபின் கூட்டமாக இருந்தது. ஏசாவின் கூட்டம் அல்ல, அங்கே ஒரு யாக்கோபின் கூட்டம் பாபிலோனில் இல்லாத குமாரனுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு செய்தியாளரை ஏற்றுக்கொண்டனர். புரிகின்றதா?
Abraham, A-B-R-A-H-A-M. They received a messenger. And that messenger, what was the great outstanding thing he'd done to show that he's at the end time? He discerned the thoughts that was in Sarah's mind.
ஆபிரகாம் அவர்கள் ஒரு செய்தியாளனை பெற்றுக் கொண்டனர். அந்த செய்தியாளன் மகத்தான முடிவின் நேரத்தை காண்பிக்கும்படியாக அவர் செய்த முதன்மையான காரியம் என்னவாக இருந்தது? அவர் சாராளின் சிந்தனையில் இருந்த நினைவுகளை பகுத்தறிந்தார்.
And Jesus, the Son of God, which was made flesh, showing that the Spirit of God would come back down in that little elected group of, at the end time and would reveal himself in the same manner.
கடைசி மணி நேரத்தில் அந்த சிறிய தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்குள் தேவ ஆவியானவர் திரும்பவும் வந்து தம்மை அவ்விதமே வெளிப்படுத்துவார் என்பதை மாம்சமான தேவகுமாரனாக இயேசு நமக்கு அறிவித்திருக்கிறார்.
First things. Oh, brother, please, try to understand. Try hard. Open up your hearts just a minute. Look to Christ.
பிரசவ வேதனைகள், ஓ சகோதரர்களே, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடினமாக முயற்சியுங்கள். உங்கள் இருதயங்களை அப்படியே ஒரு நிமிடம் திறவுங்கள். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள்.
That same God's right here now. That same one. He promised these things. And if he promised them, he certainly is able to do them.
அதே தேவன் இதோ இப்பொழுது இருக்கிறார். அந்த அதே ஒருவர் அவரே இத்தகைய காரியங்களை வாக்குத்தத்தம் செய்தார். அவர் வாக்குத்தத்தம் செய்திருப்பார் என்றால் அவைகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.
Let's bow our heads just a minute. I want you just to think solemnly.
நமது தலைகளை சற்று நேரம் நாம் வணங்குவோமாக. நீங்கள் பயபக்தியோடு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Father, it's in your hands now. I've done all I can do. I pray that you'll help the people to understand.
Pidabe, ippozhudhu iduvo ummudaiya karathil ullathu. Ennal mudindhavarai naan seidhuvitten. Janangal purindhukolla neer udhavi seiya vendum endru naan jabikkiren.
Seeds been planted. Pour the water of the Spirit upon it, Lord. Water for your glory.
விதையானது விதைக்கப்பட்டாயிற்று. ஜலத்தையும் ஆவியையும் அதன் மேல் ஊற்றும். கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக அதற்கு நீர் பாய்ச்சும்.
If I made a mistake, Lord, I didn't mean to. I pray, God, that you'll interpret it right to their hearts, that they might see and understand. Grant it, Lord, in Jesus' name I pray. Amen.
கர்த்தாவே, நான் ஏதாகிலும் ஒரு தவறு செய்திருப்பேன் என்றால் நான் அவ்விதமாக செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டு அதை செய்யவில்லை. தேவனே, அவர்கள் அதை காணும்படி புரிந்து கொள்ள நீரே அதை அவர்களுடைய இருதயங்களில் சரியாக வியாக்கியானித்தருளும். அதை அருளி செய்யும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Lord bless you. I love you. This God that preached this word, this God is responsible for this word. I'm only responsible for saying it. He's the one that has to quicken it. That same God is here.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கித்த இந்த தேவன், இந்த வார்த்தைக்காக இந்த தேவரே உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறார். நான் அதை கூற மட்டும் உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறேன். அவர் ஒருவரே அதை உயிர்ப்பிக்க வேண்டியவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவன் இங்கிருக்கிறார்.
Now how many out there has a need? Raise your hand. Did he promise to do these things in the last days?
இப்பொழுது உங்களில் எத்தனை பேர் அங்கே ஒரு தேவையுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கடைசி நாட்களில் இந்த காரியங்களை செய்வதாக அவர் வாக்குறுத்திருக்கிறாரா?
Now you look to me. Now it's like Peter John said, look on us as if, see, he told him.
இப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். இப்பொழுது பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்றது போல இது உள்ளது. புரிகிறதா? அவன் அவரிடம் கூறினான்.
Now you look this way. Now please don't move around. This is a very... I'm trying my whole heart within me.
இப்பொழுது நீங்கள் இந்தபடியாக நோக்கி பாருங்கள். இப்பொழுது அங்கும் இங்கும் அசைய வேண்டாம். நான் எனக்குள்ளே என்னுடைய முழு இருதயத்தோடு முயற்சித்துக்
கொண்டிருக்கிறேன்.
அப்படியே உண்மையான பயபக்தியோடு இருங்கள். புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஆவி. நீங்கள் அசையும் போது உண்மையாகவே நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கின்றீர்கள். நான் ஜனங்களுடைய விசுவாசத்தை பற்றி பிடிக்க முயற்சித்துக்
கொண்டிருக்கிறேன். What her troubles was, and she was healed.
ஒரு சிறிய பெண்மணி அவர் அருகே சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டு பின்பு போய் அமர்ந்து கொண்டாள். அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்று இயேசு கூறினார். அவள்
சுஸ்தமடைந்தாள்.
அவர் சோதோமில் செய்தது போல மனுஷகுமாரன் தம்மைத்தாமே வெளிப்படுத்துவார். அவர் அதை மறுபடியும் செய்ய போவதாக வாக்குத்தத்தம் செய்தார்.
The world's in that condition. The church is in that condition. Now, has God kept His word? Let's see if He has or not.
இந்த உலகமானது அந்நிலையிலேயே உள்ளது. சபையும் அந்நிலையிலேயே உள்ளது. இப்பொழுது தேவன் தமது வார்த்தையை காத்துக் கொண்டாரா? அவர் அதை செய்தாரா அல்லது இல்லையா என்பதை பாருங்கள்.
Oh, we've had signs, jumping, speaking in tongues, prophecy, so forth. But wait, there's another sign.
Oh, நாம் குதித்தல், அந்நிய பாஷைகள் பேசுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல் இன்னும் போன்ற அடையாளங்களை பெற்றுள்ளோம். ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள், வேறொரு அடையாளமும் உண்டு.
Oh, we have many carnal impersonations. That just makes the real one shine. Any bogus dollar should make the real one shine.
Oh, நாமோ மாம்ச பிரகாரமான போலி ஆள்மாறாட்டங்களை நிறையவே பெற்றுள்ளோம். ஆனால் அது உண்மையான ஒன்றை பிரகாசிக்க செய்துவிடும். கள்ள நாணயமானது உண்மையான நாணயத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும்.
Now you pray. You believe. Just, I challenge you to do that. You look and believe what I've told you. How many believe this to be the truth? Sure, who you are, where you are.
இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். அவ்விதம் செய்யும்படி நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். நான் உங்களுக்கு கூறியிருக்கிறபடி நீங்கள் கவனித்து விசுவாசியுங்கள். இது சத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எங்கிருந்தாலும் கவனமாயிருங்கள்.
நான்
அறிந்த மட்டில் அங்க வந்துள்ள பில்டவ் மற்றும் அவருடைய மனைவியை தவிர இங்குள்ள ஒவ்வொருவரும் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு முற்றிலும் அந்நியராகவே இருக்கிறார்கள்.
I think I know this little preacher here from Germany sitting there, brother, two, three people sitting right there.
ஜெர்மனியிலிருந்து இங்கு வந்து அமர்ந்துள்ள இந்த குட்டி பிரசங்கியாரை நான் அறிவேன் என்று எண்ணுகிறேன். மற்றும் சகோதரனே, அங்கு அமர்ந்துள்ள இரண்டு அல்லது மூன்று பேரை நான் அறிவேன்.
Somebody back over in the audience, look, way back. I challenge you to believe what I've told you is the truth.
அங்கே கூட்டத்தின் கடைசியில் இருக்கும் ஒருவர், பாருங்கள், அங்கே பின்வரிசையில் இருப்பவர், நான் கூறியிருப்பது சத்தியம்தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன்.
How about when that angel of the Lord came down on the river 33 years ago and made this remark? How did I know?
33 வருடங்களுக்கு முன்பு அங்கே அந்த ஆற்றங்கரையிலே கர்த்தருடைய தூதனானவர் கூறின இந்த அறிக்கையை பற்றிய காரியம் என்ன? நான் அதை எப்படி அறிவேன்?
My own Baptist pastor turned me out of the church. Said you had a nightmare, Billy. I said a nightmare, nothing, Dr. Davis. That's the way you, the attitude you take. You might as well take my fellowship card.
என்னுடைய சொந்த பேப்டிஸ்ட் சபை போதகரனை பார்த்து, பில்லி, நீ ஏதோ ஒரு தீய சொப்பனம் கண்டிருக்கிறாய் என்று கூறி புறக்கணித்து விட்டார். அப்பொழுது நான் அவரை பார்த்து, டாக்டர் டேவிஸ் ஐயா அவர்களே, ஒரு தீய சொப்பனம் என்று ஏதும் காணவில்லை. நான் கூறினதை அவிதமான மனப்பான்மையில் நீர் எடுத்துக் கொள்வீர் என்றால் என்னுடைய ஐக்கிய சீட்டையும் நீரே எடுத்துக் கொள்ளும் என்று
கூறினேன்.
எங்கோ யாரோ இதை விசுவாசிப்பார்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லாமல் தேவன் அதை அனுப்ப மாட்டார்.
Oh, sure, when I went forth praying for the sick, it was very fine. But when I begin to tell you the truth of the word, then it's different. Do you ever know ever a message has been that way?
Oh, நிச்சயமாகவே. நான் வியாதியஸ்தருக்காக ஜெபம் செய்ய சென்றபோது அது மிகவும் மிக அருமையாக இருந்தது. ஆனால் நான் வார்த்தை குறித்த சத்தியத்தை உங்களுக்கு கூற துவங்கின போது அப்பொழுது அது வித்தியாசமாயிற்று. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்தியும் அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது.
Jesus is wonderful when he went in the church and healed the people and everything, but when he sat down one day and said, I and my Father are one, oh, that did it.
இயேசு சபைக்கு சென்று ஜனங்களை சுகமாக்கின போது அவர் அற்புதமானவராக இருந்தார். ஆனால் ஒரு நாளில் அவர் அங்கு அமர்ந்து, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறின போது, ஓ, அதுவே இதை செய்தது.
Unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life. He didn't explain it. He wanted to see who would stand by him.
நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பிசியாமலும் அவருடைய ரத்தத்தை பாரமண்டாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். அவர் அதை வியாக்கியானிக்கவில்லை. அவர் தன் பக்கமாக யார் நிற்பார் என்பதை காண விரும்பினார். சரி,
what do you think a crowd with doctors and things says that man's a why he's a vampire, eat his flesh and drink his blood. He never explained it.
மருத்துவர்களை கொண்ட அந்த கூட்டத்தினர் என்ன கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த மனிதன் ஏன், அவன் ஒரு ரத்தம் உறிஞ்சும் பூதமாக இருக்கிறானே, அவனுடைய மாம்சத்தை புசித்து அவனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டுமாம் என்று கூறியிருப்பார்கள். அவர் அதை ஒருபோதும் விளக்கவே இல்லை. அவர் அதை ஒருபோதும் விளக்கி கூறவே இல்லை.
But still that word was holding those apostles. They didn't care. They didn't understand. They believed it anyhow.
ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையானது அந்த அப்போஸ்தலர்களை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படியோ அதை விசுவாசித்தனர். புரிகிறதா?
They know because it's seen the works of God and they know it was. He said they are they that testify me.
அவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டிருந்தபடியால் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அதை அறிந்திருந்தனர். அவர் என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகளே என்று கூறினார்.
Here's a man, woman sitting right here. Got her hand up. Now you can call me a fanatic if you wish to, but that same pillar of fire that led the children of Israel through the wilderness is right over that woman.
இங்கே ஒரு மனிதன் பெண் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய கரத்தை உயர்த்தியிருக்கிறாள். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் என்னை மதவெறியன் என்று அழைக்கலாம். ஆனால் வனாந்திரத்திலூடாக இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அதே அக்கினி ஸ்தம்பம் இதோ இங்கிருக்கும் அந்த பெண்மணியின் மேல் காணப்படுகிறது.
Now remember, Jesus said a little while in the world seeth me no more, yet ye shall see me. I come from God, I go to God. At his death burial.
இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு
He told the Jews, he said, he was that rock that was in the wilderness. He was that pillar of fire. I am that I am.
அவர் யூதர்களிடத்தில் கூறினார், நான், அதாவது அவரே வனாந்திரத்திலிருந்த கண்மலையாயிருந்தார், அவரே அந்த அக்கிரிசமமாயிருந்தார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார்.
Who was I am that pillar of fire and that burning bush? Is that right? And it was made flesh and dwelt among us, that I come from God and return to God, in order to return in the form of the Holy Ghost.
Naan irukkiravaraga irukkiren endravar yaar? Andha muttadiyil kaanapatta andha akkristhamam thane, sari thane? அவரே மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் தாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்றார்.
Here he is with us today. Scientific picture is taken of it. Here he is to prove more than any scientific picture or anything. He's here to prove it. For it's him, I, the Son of Man, will be revealed in this day.
இதோ அவரே இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். விஞ்ஞானமும் அதை குறித்த புகைப்படம் எடுத்தது. விஞ்ஞான பிரகாரமாக புகைப்படத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபிக்கத்தக்கதாக இருக்கிறார். அவர் அதை நிரூபிக்க இங்கே இருக்கின்றார். ஏனென்றால் அது அவரே, நானே இந்த நாளில் மனுஷகுமாரனாய்
வெளிப்படுத்தப்படுவேன்.
இப்பொழுது அங்கே அவர் இருக்கிறார். நான் சரியாக அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீர் அவரை காண்கிறீரா என்று நீங்கள் கேட்கலாம். யோவானும் கூட அவரை கண்டான், ஆனால் மற்றவர்களோ அவரை காணவில்லை.
Look to prove it now. That woman's a stranger to me. I've never seen her in her in my life. But she's got something wrong with one of her limbs that she's praying about. Is it? That's right, lady.
கவனியுங்கள், இப்பொழுது அதை நிரூபணமாக்குவதற்கு அந்த பெண்மணியோ எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறாள். நான் அவளை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய கால்களில் உள்ள ஒரு கோளாறுக்காக ஜபம் செய்து கொண்டிருக்கிறாள். அது உண்மையா பெண்மணியே?
You had an operation on it. That's your husband sitting next to you. You're not from here. You're from California. Your name's Roland.
அதன் பேரில் உனக்கு ஒரு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. உனக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் உன்னுடைய கணவர். நீ இப்பட்டணத்தை சேர்ந்தவள் அல்ல. நீ கலிபோர்னியாவிலிருந்து வருகிறாய். உன்னுடைய பெயர் ரோலண்ட்.
Your stomach troubles ended too, sir. You had stomach trouble, didn't you? Or it's all gone. Your legacy.
ஐயா, உங்களுடைய வயிற்று கோளாறும் கூட முற்றுப்பெற்று விட்டது. உமக்கு வயிற்று கோளாறு இருந்தது, உமக்கு இருந்ததுதானே நல்லது. அது முற்றிலும் நீங்கிவிட்டது. உங்களுடைய கால் குணமாகிவிட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
Here, sitting right back to here, there's a man. He's a colored man. Something wrong with his eyes.
இதோ அங்கே ஒரு மனிதன் பின்னாக அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கருப்பு நிற மனிதன். அவருடைய கண்களில் ஏதோ கோளாறு உண்டாயிருக்கிறது.
His work he does. He does something about car, polishes cars, car waxer, right?
அவர்தான், ஆம். அவர் தன்னுடைய தொழிலை செய்கிற போது அவர் ஒரு காருக்கு ஏதோ ஒன்று செய்கிறார். அதற்கு வர்ண மெருகேற்றுகிறார். காருக்கு மெருகேற்றுபவர். சரி.
Your eyes are going bad. You've just believed, haven't you? Some real strange thing happened to you. Your first name's Fred. That's right. Your last name's Con.
உம்முடைய கண்களோ மோசமாய்க் கொண்டே இருக்கின்றன. நீர் இப்பொழுது விசுவாசித்திருக்கிறீர், அப்படித்தானே? ஏதோ உண்மையாகவே ஒரு வித்தியாசமான காரியம் உமக்கு நிகழ்ந்திருக்கிறது. உம்முடைய முதல் பெயர் ஃப்ரெட், அது உண்மை. உம்முடைய கடைசி பெயர் கான், அது உண்மை.
You believe now? Your eyes ain't gonna bother you no more. I never seen the man in my room.
நீர் இப்பொழுது விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் இனியும் உடைய கண்கள் உமக்கு தொலை கொடுக்க போவதில்லை. அந்த மனிதனை என் ஜீவியத்தில் நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை.
Man right back behind there. He's not from here either. He's from California. He's got a bad back. Mr. Owens? Lord Jesus make you well.
அதோ அங்கே பின்னாக அமர்ந்திருக்கும் மனுஷன், அவரோ இப்பட்டணத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் கலிபோர்னியாவிலிருந்து வருகிறவர், திரு ஓவன்ஸ். உமக்கு மிக மோசமான முதுகுவலி இருந்து வந்துள்ளது. அது நீங்கள் தான். கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்குகிறார்.
I never seen the man in my life. Know nothing about him. I'm just following that light as it goes. If you can believe, all things are possible to them that believe.
அந்த மனிதனை என்னுடைய ஜீவியத்தில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவரை பற்றியும் ஒன்றையும் நான் அறியாதவனாயிருக்கிறேன். ஒளியானது எங்கு செல்கின்றதோ அதை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு யாவும் கைகூடும்.
Little fellow sitting here got a hernia. He's wearing glasses and a gray suit. Fred, God heals you if you believe it. Will you accept it? All right. I've never seen him in my life.
இங்கு ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு குடல் இறக்கம் உள்ளது. அவன் சாம்பல் நிறமுள்ள உடையையும் கண்ணாடியையும் அணிந்து கொண்டிருக்கிறான். ஃப்ரெட், நீர் அதை விசுவாசித்தால் தேவனுடைய சுகமாக்குகிறார். நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா? சரி, நான் அவரை என் ஜீவியத்தை ஒருபோதும் கண்டதே இல்லை.
Mrs. Holden sitting over there from him, suffering with eye trouble. I don't know the woman, never seen her in my life, but that's true.
அவருக்கு அடுத்தபடியாக வந்திருக்கும் திருமதி ஹோல்டன் அவர்களே, நீங்கள் கண் வியாதியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த பெண்மணியை அறியேன். நான் என் ஜீவியத்தில் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை, ஆனால் அது உண்மை.
If you can believe.
பார்த்தீர்களா? நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால்.
What you crying for, sis? Got a nervous breakdown, bronchitis, heart trouble. You believe that God will make you well? Sitting on the end of the seat there.
சகோதரியே, எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும் மார்பு சளித்தொல்லையும் இருதய கோளாறும் இருக்கின்றது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அங்கே கடைசியாக இருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள்.
You believe with all your heart, Jesus Christ will make you well. All that nervousness will go from you. You feel like you're back in your right condition. The devil's lying to you. You accept it? Or raise up your hand and say, I'll accept it. Okay, it's all over.
நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். அந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் உங்களை விட்டு கடந்து சென்று நீங்கள் உங்களுடைய பழைய சரியான நிலைமைக்கு கொண்டு வரப்படுவதை உணர்வீர்கள். பிசாசு உங்களிடத்தில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை இப்பொழுதே உயர்த்தி நான் சுகமளித்தலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். அப்படியானால் சரி, அது முற்றிலுமாய் முற்று பெற்று விட்டது.
This church is going through a birth pain. Won't you make your choice now in his presence? I've showed you exactly the word what he said he would do.
என்ன, இந்த சபையானது ஒரு பிரசவ வேதனையினுடாக சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் உங்களுடைய தீர்மானத்தை இப்பொழுது நீங்கள் எடுக்க மாட்டீர்களா? அவர் எதை செய்வார் என்று சொன்னாரோ அந்த வார்த்தையே சரியாக நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன்.
Coming through this building, ask anyone who's ever been struck or talked or to or whatever it was and see if I ever seen them, know them or anything about them.
இந்த கட்டிடம் முழுவதும் இங்கு சுகமாக்கப்பட்டவர்களை அணுகி அலசி ஆராய்ந்து பாருங்கள். அவர்களை நான் எப்போதாவது பார்த்திருக்கிறேனா என்றும், அல்லது அவர்களோடு எப்போதாவது பேசியிருக்கிறேனா என்றும், அல்லது அவர்களை அறிந்துள்ளேனா என்றும், அல்லது அவர்களை பற்றி எந்த காரியத்தையாவது அறிந்திருக்கிறேனா என்றும், அல்லது அது என்னவா இருந்தாலும் சரி, அதை எவரிடத்திலேனும் கேட்டு பாருங்கள்.
You think a man could do that? That's totally impossible for that to happen. But what is it? The Son of Man.
ஒரு மனிதன் அதை செய்யக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவிதமாக சம்பவிப்பது முற்றிலும் கூடாதாகும். நல்லது, அது என்ன? மனுஷகுமாரன்.
The word of God is sharper than a two-edged sword, discerning of the spirit, the secrets of the hearts.
தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
Just exactly like it was when it was made flesh on earth in the Son of God, now it's been revealed by the Son of God as he's come to call a bride out of that system.
தேவகுமாரன் இங்கே பூமியின் மேல் மாம்சமான போது அது இருந்த விதமாகவே சரியாக அப்படியே உள்ளது. இப்பொழுது அவர் மனவாட்டியை அந்த முறைமையிலிருந்து வெளியே அடைக்கின்றபடியால் அது தேவகுமாரனால் வெளிப்படுத்தப்படுகிறது.
Be separated, saith God. Touch not their unclean things. God will receive you.
அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார்.
Are you ready to surrender your whole life to God? If you are, stand up to your feet and say, I will, by God's grace, accept it right now for everything that's in me.
உங்களுடைய முழு ஜீவியத்தையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் உங்களுடைய காலூந்தி எழுமில் என்று எனக்குள்ள எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய கிருபையினால் நான் அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள்.
Hallelujah! Praise be to God! You believe him? Then just raise your hands and pray with me.
Hallelujah! தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னோடு ஜெபம் செய்யுங்கள்.
Confess your wrong. Birth pains, it's hard to die. But die right now. Die. Come out of your own unbelief. Come out of it.
உங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுங்கள். பிரசவ வேதனைகளாயிற்று. மறிப்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் இப்பொழுதே மறியுங்கள். மறித்து உங்களுடைய சொந்த அவிசுவாசத்திலிருந்து வெளியே வாருங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள்.
This is the word of God made manifest. Just as it was when Jesus came on the earth, it's Jesus Christ again among you. Prove it.
இயேசு அவர் பூமியின் மேல் இருந்தபோது இருந்த விதமாகவே இது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து திரும்பவும் உங்கள் மத்தியில் நிரூபிக்கப்படுகிறதாய் உள்ளது.
Abraham received the son immediately, the promised son, after that taken place.
அது சம்பவித்த பின்பு உடனே ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக் கொண்டான், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட குமாரன்.
And Jesus is coming again. That's his spirit. He's so close to the earth, so close to coming, that he's ready to receive you. If you're ready to receive him, now raise up your hands and pray with me.
Yes, திரும்பவும் வருகிறார். அது அவருடைய ஆவியாய் இருக்கிறது. அவர் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். தம்முடைய வருகைக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் அவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னோடு ஜெபம் செய்யுங்கள்.
Lord God, let all the priests hold on to the altars. Let the people cry out. May the pillar of fire and the pillar of cloud move into the people today and sober them, Lord, to the realization of the presence of the living and mighty God.
தேவராகிய கர்த்தாவே, பீடத்திரண்டையிலே எல்லா போதவர்களும் தங்கி நிற்கட்டும். ஜனங்கள் கதறி அழட்டும். ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனின் சமூகத்திலே கர்த்தாவே, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஜனங்களிடையே அசைவாடி இன்று அவர்களுக்கு உணர்வையும் மன தெளிவையும் கொடுப்பதாக.
Grant it, Lord. Receive them. I pray this prayer for each one of them in the name of Jesus Christ.
இதை அருளும் கர்த்தாவே, அவர்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜபத்தை நான் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன்.
Fill each one with the Holy Ghost who doesn't have the Holy Ghost. Lord, may the revival of this campaign, this meeting break right now into a great powerful outpouring of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை பெற்றிராத ஒவ்வொருவரையும் நிரப்பும் கர்த்தாவே. இந்த கூட்டத்தின் எழுப்புதலானது பரிசுத்த ஆவியின் ஒரு மகத்தான வல்லமையான பொழிதலாக பாய்வதாக.
May the sick be healed, the blind see, the crippled walk. May the manifestation of the living God be brought into the presence of the people as it has been this afternoon. And may the people receive it in the name of Jesus Christ, I ask it.
வியாதியஸ்தர் சுகமடைவார்களாக, குருடர் காண்பார்களாக, முடவர் நடப்பார்களாக. இந்த மதிய நேரத்தில் நிகழ்ந்தது போல ஜீவிக்கிற தேவனுடைய வெளிப்படுத்துதல் ஜனங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரப்படுவதாக. ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை வேண்டிக்
கொள்கிறேன்.
உங்களுடைய கரங்களை இப்பொழுதே உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து நீங்கள் எதை கேட்டுக் கொண்டீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள்.